இந்த அறிக்கை வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற்ற உதவிக்கார மற்றும் தர்மகர்த்தா குழுவினரின் ஒருங்கிணைந்த கூட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டதாகும். எனவே இந்த ஊழியத்தை ஆதரித்து பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஸ்திரீயும், போதகர், துணைப்போதகர் மற்றும் இக்குழுவின் திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் சார்புடையதான இந்த தீர்மானங்களை நாங்கள் வாசிக்கிறோம். நான் இந்த தீர்மானங்களை இந்த காலையில் வாசிக்கிறேன். ஒவ்வொருவரும் உங்களால் இயன்ற அளவு இதற்கு அக்கறையோடு கவனம் செலுத்துங்கள். இந்த தீர்மானங்கள் தர்மகர்த்தாக்கள் மற்றும் உதவிக்காரர்களினால் போதகர் மற்றும் உதவி போதகரின் முழு ஒப்பந்தத்துடன் ஏற்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. சங்கை வில்லியம் பிரணாமனுடைய பிரசங்கங்கள் அடங்கிய எல்லா ஒளிநடாக்களும் தீர்மான குழுவினால் இனிமேல் மாற்றி அறிவிக்கப்படும் வரையில் ஃப்ரெட் சாத்மன் அவர்களால் மட்டுமே தயாரிக்கப்பட வேண்டும். நாங்கள் இந்த நேரத்தில் எந்த இலவச ஒலிநாடா ஊழியத்தையும் அங்கீகரிப்பதில்லை. இந்த ஒலிநாடாக்கள் ஃப்ரெட் சாத்மன் அவர்களுடைய எழுத்து மூலமான உத்தரவின்றி வேறெந்த நபராலும் மறு உற்பத்தி செய்யக்கூடாதபடி உரிமை குடும்பத்தின் முழு உறுப்பினர் உரிமம் பெறப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, வேறெந்த நபராலும் நடத்தப்படும் கூட்டங்களோ, விற்கப்படும் புத்தகங்களோ அல்லது ஒலிநாடாக்களோ, எழுதப்படும் கைப்பிரதிகளோ, கொடுக்கப்படும் ஜப உருமாள்களோ அல்லது வேறு விதமான ஜப அட்டைகளோ அல்லது ஆதரவு தேடும் வகையில் கேட்கப்படும் வெகுமதிகளோ இந்த சபையினாலோ அல்லது இதனுடைய போதகராலோ அங்கீகரிக்கப்படுவதில்லை. அவர்கள் இதை போலியாக பாவனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதை செய்யும்படிக்கு எந்த அதிகாரமும் அளிக்கப்படவே இல்லை. மூன்றாவதாக, இந்த சபையானது வேறெங்கும் ஆராதனைகளை நடத்தும்படி இதனுடைய போதகர் சங்கை வில்லியம் பிரண்ணாம் அவர்களை தவிர வேறெந்த ஊழியக்காரர்களையும் வெளியில் அனுப்புகிறதில்லை. இந்த தீர்மானங்களுக்கான காரணங்கள் பின்வருமாறு. இந்த தேசத்தை கடந்து மற்ற ஐக்கியங்களுக்குள்ளாக சென்று தொடர்பு கொள்ளும் ஊழியக்காரர்கள் எங்களோடு இணைந்துள்ளதாகவும் கூட்டங்களை நடத்த இந்த சபையின் மூலம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கூறுவது எங்களுடைய கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் ஜப அட்டைகளையும் கைப்பிரதிகளையும் அச்சடித்துக் கொண்டிருப்பதும் ஜப உருமாள்கள் போன்றவற்றை வெளியே அனுப்பிக் கொண்டிருப்பதும் அவ்வாறு செய்ய இந்த சபையாலும் அதனுடைய போதகராலும் அவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருப்பது போன்று காண்பித்துக் கொள்வதும் கூட எங்களுடைய கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அது உண்மையல்ல. இதை செய்கிற சபை அங்கத்தினர் எவரையாவது கண்டுபிடித்து அறிவிப்பீர்களேயானால் அது உயர்வாக மதிப்பிடப்படும். இந்த தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு போதகர் சங்கை வில்லியம் பிரண்ணாம், உடன் போதகர் சங்கை ஆர்மன் நெவில் மற்றும் தர்மகர்த்தா உதவிக்காரரின் குழுவின் மூலம் நற்சான்று அளிக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பிடுவாய் யாவும் கைகூடிடும், நம்பிடுவாய் நம்பிடுவாய் யாவும் கைகூடிடும். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அன்புள்ள பரலோக பிதாவே, நாங்கள் விசுவாசிக்க முடிந்த இந்த காலைக்காக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அது உம்முடைய குமாரனாகிய இயேசு ரத்தம் சிந்தினதின் மூலம் சாத்தியமாக்கப்பட்டு நாங்கள் அவருடைய கிருபையின் பங்காளிகளாகவும் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக ஆக்கப்பட்டு அவருடைய சிலுவை மரணத்தின் கீழ்ப்படுதலின் மூலமாக அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசிப்பதன் மூலமாக நீதிமான்களாக்கப்பட்டு இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறார். இந்த காலை இங்கு வரும்படியான இந்த தருணத்திற்காகவும் எங்களுடைய எண்ணங்களையும் வந்தனைகளையும் பகிர்ந்து கொள்ளவும் பாடல்கள், சாட்சிகள், சங்கீதங்களை வாசித்தல், உம்முடைய வார்த்தையை வாசிப்பதன் மூலம் வெளிப்படையாய் தெரிவிக்கவும் இந்த வேலைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற செய்தியை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அளிக்கும்படி பயபக்தியோடு காத்திருக்கின்றபடியால் நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். அதை அருளும் கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் இங்கிருப்பதனால் பயனடைவோமாக. நாங்கள் இந்த கட்டிடங்களை விட்டு செல்லும் போது எம்மாவூருக்கு சென்றவர்கள் அவர் இந்த காலையில் நம்முடன் பேசின போது நம்முடைய இருதயங்கள் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கூறினது போன்றே கூறுவோமாக. நித்திய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியங்களை அருளும். ஆமேன். நீங்கள் அமரலாம். இங்கு கூடாரத்தில் இருக்கின்ற நண்பர்களுக்கும், மேற்கு கடற்கரை பிரதேசம், கிழக்கு கடற்கரை பிரதேசம் மற்றும் தேசத்தின் வடக்கு தெற்கு ஆகிய பகுதிகளிலிருந்து தொலைபேசி இணைப்புகளில் உள்ள நம்முடைய நண்பர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியானாவில் இன்றைக்கு இங்கே இது ஒரு அருமையான நாளாகவும், சற்று மேகமூட்டமாகவும், குளிர்ச்சியாகவும், மிகவும் அருமையாகவும் இருக்கிறது. கூடாரமானது உள்ளும் புறமும் நிறைந்துள்ளது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை சந்திக்கும்படியான மகத்தான எதிர்பார்த்தலோடு நாம் இருக்கிறோம். நீங்கள் எங்கிருந்தாலும் தேவன் உங்களுக்கு ஒரு அருமையான நாளை கொடுத்திருக்கிறார் என்றே நாங்கள் நம்புகிறோம். இது நல்ல நாளாகவே இருக்கிறது, ஏனென்றால் கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். காலநிலை என்னவாய் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏனெனில் இது ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நாங்கள் இங்கு இருப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவில் உள்ள எங்களுடைய விசுவாசத்தை உலகிற்கு வெளிப்படுத்தி கூறும்படியான சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற்றிருக்கிறபடியால் இன்னமும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் அவருடைய அன்பையும் அவர் எங்களுக்காக செய்திருக்கிறவற்றையும் குறித்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வெளிப்படையாக எடுத்து கூறவே விரும்புகிறோம். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு அறிவிக்கும்படியான ஒரு அறிவிப்பு என்னிடம் கொடுக்கப்பட்டது. எனவே நான் இங்கே ஒரு சில காரியங்களை வைத்திருக்கிறபடியால் நான் அவைகளை கூற விரும்புகிறேன். அவைகளில் ஒன்று என்னவெனில், அன்றொரு இரவு சபையின் நிர்வாக குழுவை பற்றிய ஒரு அறிவிப்பு எனக்கு அருளப்பட்டது. அதாவது சபையில் ஒரு உதவிக்காரராக இருந்து வருகிற சகோதரன் காலின்ஸ், நம்முடைய உயரிய சகோதரன், தனது குடியிருப்பை அரிசோனாவில் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். எனவே அவர் தூரமாக இருக்கையில் அவர்கள் சபை நிர்வாக குழுவானது அவர் இல்லாமல் இருக்கையில் அவருடைய ஸ்தானத்தை பொறுப்பேற்க சகோதரன் சார்லி காக்ஸை நியமித்திருக்கின்றனர். சகோதரன் சார்லி காக்ஸ் தர்ம கத்தாக்கள் மூலமாக இல்லை, இந்த சபையின் உதவிக்காரர்களின் குழுவின் மூலமாய் சகோதரன் காலின்ஸினுடைய வருகை இல்லாத நேரத்தில் அவருடைய பணியை பொறுப்பேற்று செய்யும்படி நிர்வாக குழுக்களின் மூலம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நான் ஒரு காரியத்தை மீண்டுமாய் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நான் ஜனங்களாகிய உங்கள் யாவருக்கும் அருமையான சிறு வெகுமதிகளுக்காகவும் பரிசுகளுக்காகவும் நன்றி கூற விரும்புகிறேன். ஏனென்றால் உங்களில் சிலர் இன்றிரவு சுகமளிக்கும் ஆராதனைக்கு முன்பாகவே வீட்டிற்கு சென்று விடலாம். நாங்கள் இங்கு இருந்து வந்தது முதற்கொண்டே ஏராளமான உணவுகள் எங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குடும்பத்தினரும் அதை நிச்சயமாகவே பாராட்டுகிறோம். சில நேரங்களில் நான் அதை குறித்து ஏதாவது கூறவும் கூட மறந்து விடுகிறேன். இது மிகவும் அலுவலான நேரம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். என்னுடைய சிந்தை எல்லா நேரத்திலுமே அந்த விதமாக வேகமாக செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த சபையிலே இங்குள்ள மக்களை குறித்து மட்டுமல்லாமல் உலகத்தை சுற்றிலும் உள்ள மக்களை குறித்தும் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களால் யூகித்து பார்க்க முடியும். புரிகின்றதா? எனவே இவ்வாறு உங்களை குறித்து பல காரியங்களை பற்றி தொடர்ந்து கவனம் செலுத்துவதால் எல்லா நேரத்திலும் மிகவும் வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறேன். யாரோ ஒருவர் குழந்தைகளின் ஞானஸ்தானத்தை குறித்தும் ஞானஸ்தான ஆராதனை முதலியவற்றை குறித்தும் கூறிக்கொண்டிருந்தார். அது மிகவும் அருமையாயிருக்கிறது. நான் அதை செய்ய விரும்புகிறேன், ஆனால் அதுவோ மிகவும் சிக்கலாகி விடுகிறது. மேலும் அதை செய்ய எனக்கு நேரம் கிடைப்பது அரிதாயிருக்கிறது. எனவே நான் என்னுடைய சிந்தையை இந்த செய்தியின் மேல் செலுத்த வேண்டியவராயிருக்கிறேன். வேதத்தில் அப்போஸ்தலர்கள் இவ்வாறு கூறினதை நீங்கள் அறிவீர்கள். இல்லை, அப்போஸ்தலர்கள் சரியாக கூறினால் வேதத்தில் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்றே கூறப்பட்டுள்ளது. நான் பில்லியிடம் கூறினேன். அவன், அப்பா, நீர் இந்த முறை குழந்தையை பிரதிஷ்டை செய்ய போகிறீரா என்று கேட்டான். அதற்கு நான், ஓஹோ, என்ன என்றேன். பார்த்தீர்களா, அவர்களில் அநேகர் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சரி. எனவே நான் திரும்பவும் வந்து குழந்தைகளின் பிரதிஷ்டைக்காக ஒரு விசேஷித்த நாளை தெரிந்து கொள்ளவிருக்கிறேன். எனவே நான் அதை செய்ய விரும்புகிறேன். இப்பொழுது நானும் மனைவியும் மற்றும் எங்கள் குடும்பத்தினரும் எங்களுடைய இருதயத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூற விரும்புகிறோம். ஜனங்கள் எங்களுக்கு டப்பாக்களில் பண்டங்களையும் புதிய அவரை மொச்சைகளையும் கர்ப்ப பூசணிகளையும் முலாம் பழங்களையும் வெண்ணிற விதைகள் கொண்ட சிவப்பு பழங்களையும் கொண்டு வந்துள்ளனர். அவர்களால் எதையாவது சிந்திக்க கூடுமானால் அதையும் அப்படியே கொண்டு வருகிறார்கள். விலையேறப்பட்ட ஒரு சகோதரனும் அவருடைய சகோதரியும் அன்று நாள் எங்களுக்கு ஒரு பெரிய வான்கோழியையே கொண்டு வந்திருந்தனர். நான் அதை இன்னமும் புசித்துக் கொண்டிருக்கிறேன். ஓ, எனவே நான் இங்கிருந்து செல்வதற்கு முன்பு நான் அதை முழுவதுமாக புசித்து விட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அப்படியே என்னால் அதை புசிக்க முடியவில்லை என்றால் அப்பொழுது அவள் அதை எங்களோடு கொண்டு வருவாள். எனவே நாங்கள் இந்த காரியங்களை குறித்து நிச்சயமாகவே பாராட்டுகிறோம். அநேக ஜனங்களை நான் அறிந்துள்ளேன், ஆனால் அவர்களில் சிலரை எனக்கு தெரியவில்லை. நாங்கள் உள்ளே வருகையில் அவைகள் முகப்பு மண்டபத்தில் இருந்தன. ஆகையால் நான் நிச்சயமாகவே அதனை பாராட்டுகிறேன். அநேகரை நான் அறிந்துள்ளேன், நான் அநேகரை பார்த்திருக்கிறேன், நான் இன்னும் அநேகரை பார்த்ததில்லை. நான் முடிந்தளவு ஒவ்வொருவரையும் சந்திக்க விரும்புகிறேன் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுகின்றீர்கள் என்பதை நான் நிச்சயம் அறிந்திருக்கிறேன். ஆனால் நான் ஒருவனாய் மட்டும் இருக்கிறேன், புரிகின்றதா? எனவே என்னால் ஒவ்வொருவரையும் சந்திக்க முடியாது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் அறிந்துள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே தேவன் உங்களோடு இருப்பாராக, ஒருவர் உங்களோடு இருப்பார் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். அது இயேசு கிறிஸ்துவாகும். அவரே உங்களோடு இருக்க முடியும். அவர் ஒருவர் மட்டுமே சர்வ வியாபியா இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவராயும் கூட இருக்கிறார். எனவே அவரால் ஒவ்வொரு குறைவையும் நிறைவாக்க முடியும். சகலத்தையும் அறிந்தவர் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய தேவை என்ன என்பதையும் கூட அறிந்திருக்கிறார். நான் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவது என்னவென்றால், நான் இந்த காலை இங்கே வந்ததிலிருந்து என்னால் முடிந்த அளவு யாரையெல்லாம் பார்க்க முடியுமோ அவர்களை எல்லாம் வேகமாக பார்த்து விட்டேன். நான் யாரையாவது காண முடியாமல் போய்விடுமானால், சர்வ வல்லமை உள்ள தேவன் மகிமையில் உள்ள தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். என்னால் அதை மிகவும் நன்றாக காண முடியவில்லையே. நீர் அதை வாசிப்பீரா? அது ஒரு விதமான ஒரு விசேஷித்த அறிவிப்பாயிருக்கிறது. அதை பில்லிபால் எழுதியிருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எனவே அது என்னுடைய கையெழுத்தை போன்றே உள்ளது. என்னுடைய சொந்த கையெழுத்தும் கூட என்னால் வாசிக்க முடியாது. எனவே என்னுடைய எல்லா கையெழுத்திலுமே நான் ஒரு சுருக்கெழுத்தை வைத்திருக்கிறேன். நீங்கள் இங்கு எழுதி வைத்துள்ள என்னுடைய சில பாடக்குறிப்புகளை பார்ப்பீர்களேயானால் நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்களா என்பதை நீங்களே சிந்திப்பீர்கள். நான் ஒரு நட்சத்திரம் போன்றும் ஒரு கடந்து செல்லும் பால முதலியவற்றை வரைந்து வைத்திருக்கிறேன்.
Arkansas to see Perry Green at the rear of the church immediately. Brother Adair.
சகோதரன் அடையர், ஆர்கன்சாஸின் அடையர் அவர்களே, உடனடியாக சபையின் பின்னே உள்ள சங்கை பேரி கிரீன் அவர்களை பாருங்கள். சரி.
Now, so another thing that I would like to announce.
இப்பொழுது இங்கே நான் மற்றொரு அறிவிப்பை கூற விரும்புகிறேன். அதாவது இப்பொழுது இந்திரவு சுகமளிக்கும் ஆராதனைகள் இருக்கின்றன. இந்திரவு நாம் வியாதியஸ்தருக்காக ஜபிக்கப் போகிறோம். எனவே நீங்கள் இங்கிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் தேசமெங்கிலும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். இந்த காலையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களில் சிலர் பிற்பகலை நெருங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். நியூயார்க்கில் இது கிட்டத்தட்ட நண்பகலாயிருக்கிறது. மேற்கு கரையில் உள்ள அரிசோனாவில் இது கிட்டத்தட்ட 7 மணியாய் மட்டுமே இருக்கும். ஆகையால் இங்கே நாம் இரண்டிற்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருக்கிறோம். எனவே நீங்கள் செய்தியை கேட்கையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இது ஒரு கால். நான் இதை என்னுடைய இருதயத்தில் தீர்மானித்துள்ளேன். எங்க இருக்கையிலே கூட்டங்களை நடத்த அரங்கங்களில் அனுமதி அளிக்கப்படவில்லை. முடிவிலே அவர்கள் எங்களுக்கு ஒரு விதமான அனுமதியை அளித்துள்ளனர். அதாவது நாங்கள் ஒரு ஆராதனையை மட்டும் நடத்தலாம், ஆனாலும் நாங்கள் எந்த வியாதியஸ்தருக்காகவும் ஜபிக்க கூடாதாம். ஆனால் அதுவே என் ஊழியமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் என்ன செய்யும்படி சொல்லுகிறாரோ அதையே நான் செய்ய வேண்டியவராயிருக்கிறேன். ஆகையால் நான் அதை மறுத்துவிட்டேன். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்னவெல்லாம் செய்யும்படி கூறுகிறாரோ அதை நான் சுதந்திரமாக செய்ய விரும்புகிறேன். புரிகின்றதா? எனவே இக்கூடாரத்தில் இன்னும் ஒரு நாள் நாம் அப்படியே பொறுத்துக் கொள்ள முடியும் என்று நான் எண்ணினேன். இந்த காலை குளிர்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் இங்கே ஒரு அருமையான நாளை உண்டு பண்ணியிருக்கிறார். எனவே நாம் அதற்காக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் உள்ள கடைசி கலசங்கள், கடைசி 7 கலசங்கள், கடைசி 7 எக்காலங்கள், கடைசி 7 இடிமுடக்கங்களை குறித்து போதிக்கும் நோக்கத்திற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன். அவைகளை திறக்கப்பட்ட 7 முத்திரைகளோடும் 7 சபைகள் இவைகளோடும் பின்தொடர்ந்து நாம் ஜீவிக்கின்ற இந்த வேளையில் அவைகளை ஒன்றாக இணைக்க உள்ளேன். ஆகையால் நாம் அதை பிரசங்கிக்க இடம் போதாது. எனவே என்னால் முடிந்த அளவு துரிதமாக நாம் இங்கே அதற்காக போதுமான ஒரு இடத்தை அல்லது நியூ ஆல்பனியில் உள்ள லூயிவில்லில் அல்லது ஒரு கூடாரத்தை போட்டு கர்த்தர் நம்மை பிரசங்கிக்க வழி நடத்துகிற வரையில் நாம் அப்படியே தரித்திருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இப்பொழுதோ ஜனங்களுக்கு என்னுடைய நம்பிக்கையையும் தேவனில் உள்ள விசுவாசத்தையும் பற்றி எடுத்துரைக்கவும், பின்னர் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற வேலையை உங்களிடம் எடுத்துக் கூறவுமே நான் இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டேன். இதன் மூலம் அக்காரியமானது எந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் கோட்பாடுகளுக்கும் அது என்னவாயிருந்தாலும் அது உறுதி செய்யப்பட்டிருக்கவில்லை. ஆனால் அது நான் அப்படியே தேவனுடைய வார்த்தையை காண்கிறது போன்றே உள்ளது. கடந்த ஞாயிறு நமக்கு வார்த்தையின் மேல் மிகவும் அருமையான ஒரு ஆவியின் பொழிவு உண்டாயிருந்தது. அது மிக நீண்டதாயிருந்தது. எனவே நான் அந்த விதமான நீண்ட நேரம் தரித்திருப்பதற்கு வெறுத்து விட்டேன். ஆனால் நம்முடைய கடைசி நேரத்திற்காக நாம் எந்த நேரத்தில் சந்திக்கப் போகிறோம் என்பதை நாம் இன்னும் அறிந்திருக்கவில்லை. நாம் அவ்வாறு சந்திக்க வேண்டும் என்றே விரும்புகிறோம். சரியாக கூறினால் பண்டைய பவுல் கூறினது போல, தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை என்றே நானும் கூற விரும்புகிறேன். இயேசுவும் தம்முடைய சீஷரிடத்தில் ஒன்றையுமே கூறாமல் விட்டு வைக்கவில்லை என்று அவர் கூறினார். என்ன வேலை என்றும் இந்த வேலைக்கான செய்தி என்னவென்றும் கண்டறியும்படியாய் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் கீழ் தரித்திருக்கும் முயற்சியோடு மிகவும் ஈடுபாடு கொண்டிருக்கையில், நான் சில சமயங்களில் வெளியே வரவும் கிறிஸ்துவின் ஒரு வேலைக்காரன் என்ற முறையில், ஒரு ஊழியக்காரன் என்ற முறையிலும் என்னுடைய கடமைகளை செய்ய தவறிவிடுகிறேன். ஆனால் இதை செய்ய எனக்கு உதவ முயற்சிக்கிற பல மனிதர்களை நான் பெற்றிருக்கிறேன். அதற்காக நான் என்னுடைய ஊழியக்கார சகோதரர்கள் எல்லோருக்கும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். இப்பொழுது நான் ஜனங்களை காக்க வைக்கும்படி முயற்சிக்கும் வகையில் குறிப்பிட்டு கூறவில்லை. நீங்கள் செய்தி கொடுக்க போகின்ற இடத்திலிருந்து இந்த காலையில் நின்று சுற்றும் முற்றும் பார்க்க கூடுமானால், வாசல் நடைகளிலும், குழந்தைகளை வைத்துக் கொள்ளும் அறைகளிலும், வெளிப்புறங்களிலும், வானொலியின் மூலமும், பேருந்துகளிலும், பாராக்கட்டை வண்டிகள் முதலியவற்றிலும், மோட்டார் வாகனங்களிலும் ஜனங்கள் இருப்பதை நீங்கள் காணலாம். எனவே பிரச்சனை என்னவென்பதை நீங்கள் காணலாம். ஆகையால் ஒவ்வொரு ஆராதனைக்கும் அநேக அநேக மைல் தொலைவிலிருந்து வாகனங்களை ஓட்டிக்கொண்டு வந்தும் அவர்களால் உள்ளே வர முடிகிறதில்லை. எனவே ஜனங்களை சுகமாக அமரச் செய்ய நமக்கு இன்னும் அதிகமான இடம் தேவைப்படுகிறது. அவ்வாறு ஒவ்வொருவரையும் சுகமாக அமரச் செய்ய கூடுமானால், அப்பொழுதே அவர்கள் தங்களுடைய பென்சில்களோடும் காகிதத்தோடும் நோட்டு புத்தகங்கள் மற்றும் வேதாகமங்களோடு வந்து, நான் மிகவும் இன்றியமையாததாக கருதுகிற ஒரு செய்தியை கொண்டு வருகையில் கவனமாக கேட்டு அவர்களை குறிப்பிடுத்துக் கொள்ள முடியும். ஆனால் நாம் இருக்கின்றதான நேரத்துக்கு திரும்பிச் சென்று, நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் சந்திக்கப் போகின்ற காரியங்கள் சிலவற்றை விளக்கிக் கூற முயற்சிக்கலாம் என்று இந்த விதமாய் நான் எண்ணினேன். உங்களுக்கு அவைகள் தேவையாயிருக்க போகிறது. நான் இங்கு இன்றைக்கோ அல்லது வேறெந்த நாளிலோ அல்லது மற்றெந்த ஊழியக்காரனோ நம்மை போன்று மரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு காலம் சமீபமாயிருக்கையில், இந்நாளுக்கென நான் விசுவாசிப்பது போன்றே ஒரு செய்தியை கொண்டு வர முயற்சிக்காமல், உங்களை பிரியப்படுத்தும்படியாகவோ தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் உள்ள அல்லது ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கான ஏதோ காரியத்திற்காகவோ அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றுக்காகவோ நான் அறிந்த ஏதோ ஒரு காரியத்தை செய்தியாக கொண்டு வர முயற்சிப்பேனேயானால், நான் ஒரு மாய்மாலக்காரனாயிருப்பேன். அப்பொழுது நான் ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் இங்கே இருக்க மாட்டேன். உங்களுக்கு முக்கியமானதாய் உபயோகப்படும் என்று நான் கருதுகின்ற ஏதோ ஒரு காரியத்தையே நான் கொண்டு வர விரும்புகிறேன். வெறுமையாக காணப்பட வேண்டும் என்றல்ல, ஆனால் நான் இன்றோ நாளையோ மரித்து போனாலும் அது உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக சென்று தேவனை சேவிக்கும்படியாய் நங்கூரமிடப்படும் என்ற ஒரு காரியமாகவே அது இருக்க வேண்டும் என்றே நான் கருதுகிறேன். இப்பொழுது ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க ஆயத்தமாய் இருக்கிறது என்பதை நான் கூற விரும்புகிறேன். நான் அதை அறிவேன். சகோதரன் ஜூனியர் ஜாக்சன் அரிசோனாவிற்கு செல்வதற்கு சற்று முன்னர் அவருக்கு உண்டாயிருந்த ஒரு சொப்பனத்தோடு என்னிடம் வந்ததை இங்குள்ள உங்களில் அநேகர் நினைவில் வைத்திருக்கிறீர்கள். வினோதமான காரியமாயிற்று. எத்தனை பேர் அதை நினைவில் வைத்திருக்கின்றீர்கள்? கர்த்தர் அந்த வியாக்கியானத்தை கொடுத்தார். அது எழுத்தின்படியாய் சம்பவித்தது. இப்பொழுது அவர் வேறொரு சொப்பனத்தை, வேறொரு காரியத்தை உடையவராயிருந்தார். இதில் வினோதமான காரியம் என்னவெனில், அன்றொரு நாள் ஓரிகனிலிருந்து ஒரு மனிதன் இங்கே வந்திருந்தார். அவருக்கு என்னை தெரியாது. ஆனால் ஜூனியர் ஜாக்சன் கண்ட அதே சொப்பனத்தை அவர் கண்டதாக என்னிடம் வந்து கூறினார். நான் அதன் வியாக்கியானத்தை அறிந்திருக்கவில்லை. எனவே நான் அதற்காக கர்த்தரண்டை காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அது தேவனிடத்திலிருந்து வந்த ஏதோ காரியமாக இருக்க போகிறது என்பதை நான் அறிவேன். அதை அப்படியே நினைவில் வையுங்கள். அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஏதோ காரியமாக இருக்கிறது. அது என்னவென்பதை நான் அறிவேன். அது உண்மையாகவே குறிப்பிடத்தக்கது, மிகவும் குறிப்பிடத்தக்கதாயிற்றே. வெளிப்படையாக கூறினால், அந்த இரண்டு மனிதர்களும் கண்ட சொப்பனங்களின்படியே அவர்களில் ஒருவர் ஒரு பாப்டிஸ்டாக, பிரஸ்பிட்டேரியனாக இருக்கலாம் என்றே நான் நினைக்கிறேன். அவர் இந்த காலையில் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. அவர் அன்றொரு நாள் இங்கிருந்தார். நான் அந்த மனிதனை அறியேன். ஆனால் அவர் அந்த சொப்பனத்தை தன்னுடைய கண்களில் தண்ணீரோடு கூறினார். அது அவரை அசைத்து விட்டது. அவர் வெளிப்படுத்தி கூறுவதற்காகவே ஓரிகனிலிருந்து இங்கு வந்திருந்தார். சகோதரன் ஜாக்சன் இந்த காலையில் அதே விதமான சொப்பனத்துடன் வந்தார். ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கவில்லை. இவ்விருவரும் ஒருவருக்கொருவர் ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் இருந்து வந்திருந்தனர். ஆனால் இரண்டு சொப்பனங்களுமே சரியாக ஒரே காரியமாயிருந்தன. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய வியாக்கியானத்தை எனக்கு அறிவிக்காமல் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த மனிதனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆனால் தேவன் ஏதோ காரியத்தை செய்ய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். அது நம்முடைய கண்களுக்கு மகிமையானதாயிருக்கும். இப்பொழுது இந்த காலை செய்திக்காக நான் கலாத்தியர் புத்தகத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் பிரசங்கம் செய்யவில்லை. வெறுமன இது ஒரு ஞாயிறு பள்ளி பாடமாகவே இருக்கிறது. இப்பொழுது சுவர் ஓரமாக நின்று கொண்டிருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கைகளில் அமர்ந்திருப்பவர்கள் எவரேனும் தங்கள் இருக்கைகளை அவர்கள் உட்காரும்படி விட்டுக் கொடுக்க விரும்பினால் எனக்கு இடையூறு இல்லாதவாறு அமைதியாய் பயபக்தியோடு அவ்வாறு செய்யுங்கள். தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகள் அழுதால் பிள்ளைகளை கவனிப்பதற்கென ஆயத்தம் செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு அவர்கள் கொண்டு செல்லும்படியாக அங்கு இருப்பவர்கள் யாரேனும் அவ்விடத்தை விட்டு அகன்று உதவுங்கள். இப்பொழுது நாம் வாசிக்க உள்ள சில வேத வாக்கியங்களை குறித்துக் கொள்ள ஆயத்தமாக உங்களுடைய பென்சில்களையும் வேதாகமத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கட்டுண்டவர்களாய் இருக்கிறபடி உணர நான் விரும்பவில்லை. நீங்கள் சுதந்திரமாக உட்கார்ந்து தியானிக்கும்படி உணரவே நான் விரும்புகிறேன். நீங்கள் இணங்காதிருக்கலாம், அதனால் பரவாயில்லை. ஆனால் நான் இந்த காலையில் இதை தேசத்தினூடாக கர்த்தராகிய இயேசு இந்த வேலைக்கான செய்தியை எனக்கு அளித்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற ஜனங்களிடத்தில் மட்டுமே என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை வேத வாக்கியத்தில் பொருத்தி அறிந்து கொள்ளும்படியாகவே பேசிக் கொண்டிருக்கிறேன். கடந்த ஞாயிறு நாம் கடைசி நாளில் அபிஷேகம் பெற்றவர்கள் என்பதன் பேரில் பேசினோம். உங்களில் யாராவது ஒலிநடாவில் கேட்கும் பழக்கமுடையவர்களாயிருந்தால் அந்த ஒலிநடாவை கேட்டு பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள். நாங்கள் ஒலிநடாக்களை விற்க விரும்புகிறோம் என்பதற்காக அல்ல, அவ்விதமான எண்ணமே கிடையாது. இது செய்தி வெளியே செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே கூறப்படுகின்றது. புரிகின்றதா? பார்த்தீர்களா? நீங்கள் ஒலிப்பதிவு செய்யும் கருவியை வைத்திருந்தால் ஒரு கூட்ட ஜனங்களை ஒன்று சேர்த்து செய்தியை போட்டு கவனமாக கேளுங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஜனங்கள் எழும்பி, ஓ வேதம் கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இந்த அடையாளங்களை செய்வார்கள் என்று கூறியுள்ளதே என்று கூறுவதை நீங்கள் கேட்பீர்கள். அது சரியான வேத வாக்கியம்தான். அப்படியானால் அது எங்கே பொருந்துகிறது? அது சரியான முறையில் பொருத்தப்பட வேண்டும். இன்றிரவு கர்த்தருக்கு சித்தமானால் நான் தேவன் தம்முடைய சொந்த வார்த்தைகள் வெளிப்பட்டார் என்பதன் பேரில் பேச விரும்புகிறேன். எவ்வாறு கண்ணானது காது இருக்க வேண்டிய இடத்தில் பொருத்தப்பட முடியாது என்பதன் பேரில் பேச விரும்புகிறேன். புரிகின்றதா? முழு வேதாகமும் அச்சிடப்படுவது போன்றும் முழு வேதாகமத்திலும் இயேசு கிறிஸ்து சித்தரிக்கப்படுவதுமாய் உள்ளது போன்றதாகும். ஆகையால் கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு நான் அதன் பேரில் பேச விரும்புகிறேன். இப்பொழுது பேச முடியாவிட்டால் சற்று கடித்து மற்றொரு தேதியில் பேசுவேன். இப்பொழுது கலாத்தியரின் புத்தகம் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் 4:1-6 வரையும் பின்னர் கலாத்தியர் 1:1-4 வரையுமாக நான் சில வேத வாக்கியத்தை வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுது கலாத்தியர் 1:1-4 வரை அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் இவ்விடத்தில் நிறுத்தி சரியாக உடனடியாக கவனியுங்கள். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன் அல்லது ஒரு ஊழியக்காரன் என்றே பொருள்படுகிறது. மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லோரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இப்பொழுது கொரிந்தியருக்கு எழுதின 4:4 முதலாம் வசனத்திலிருந்து 6 வரை நாம் வாசிக்கப் போகிறோம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாயிருக்கும். அது முன்குறித்தலை குறித்து கூறவில்லை என்றால் அது எதை குறிக்கிறது என்பதை நான்
அறியேன்.
தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அது ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் அந்த விருட்சத்தை தொடாதபடிக்கு அவர்கள் துரத்தப்பட்டது போன்றே உள்ளது. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆமேன். வார்த்தை இவ்வாறு கூறுகிறது. இப்பொழுது இந்த காலையில் என்னுடைய பேசும் பொருள் இப்பொல்லாத காலத்தின் தேவன் என்பதாயிருக்கிறது. நாம் வேத வாக்கியங்களில் வாசித்த வண்ணமாக இப்பிரபஞ்சத்தின் தேவன் இப்பொல்லாத காலத்தின் தேவனாகும். இப்பொழுது இந்த செய்தி இப்பொல்லாத காலத்தின் தீமைகளை சுட்டிக்காட்டி அதை இப்பொல்லாத காலத்திற்கான தீர்க்க தரிசனத்தோடு பொருத்திக் கொண்டிருக்கிறது. வேதாகமம் ஒவ்வொரு காலத்திற்குமான ஒவ்வொரு பதிலையும் உடையதாயிருக்கிறது என்றும் அந்தந்த காலத்தில் விசுவாசிக்காக ஏற்கனவே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதும் என்னுடைய நம்பிக்கையாயிருக்கிறது. நமக்கு தேவையாயிருக்கிற ஒவ்வொரு காரியமும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றே நான் விசுவாசிக்கிறேன். அது அப்படியே பரிசுத்த ஆவியானவரால் வியாக்கியானிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. பூமியின் மேலிருக்கின்ற எந்த ஒரு மனிதனுக்கும் வார்த்தைக்கு தன்னுடைய சொந்த வியாக்கியானத்தை கொடுக்கும் உரிமை உண்டு என்று நான் நம்புகிறதில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு வியாக்கியானம் அளிக்க அவருக்கு எவரும் தேவைப்படுகிறதில்லை. அவரே தம்முடைய சொந்த வியாக்கியானியாயிருக்கிறார். அவர் அதை செய்வதாக கூறினார், எனவே அவரே அதை செய்கிறார். நான் அநேக முறைகள் கூறியிருப்பது போல அவர் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்றார். அவர் ஒரு தீர்க்கதரிசியின் உதடுகளின் மூலம் பேசினார், அவள் கர்ப்பவதியானாள். அதை யாருமே வியாக்கியானிக்க வேண்டியிருக்கவில்லை. ஆதியிலே அவர் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அதை யாருமே வியாக்கியானிக்க வேண்டியிருக்கவில்லை. அவர் கடைசி நாட்களில் அவர் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவார் என்றார். அவர் ஊற்றினார், அதை யாரும் வியாக்கியானிக்க வேண்டியதில்லை. அவர் கடைசி நாட்களில் இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்றார். அது இப்பொழுது சம்பவிப்பதையும் இங்கே இருப்பதையும் நாம் காண்கிறோம். அதற்கு எந்த வியாக்கியானமும் தேவைப்படுகிறதில்லை. அது ஏற்கனவே வியாக்கியானிக்கப்பட்டிருக்கிறது. புரிகிறதா? இப்பொழுது நாம் வார்த்தையை ஆராய்ந்து படிக்கையில் மிகவும் கவனமாக கவனியுங்கள். இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இப்பொல்லாத காலத்தின் தேவனை குறித்து கவனியுங்கள். இந்த கிருபையின் காலத்தில் தேவன் தம்முடைய நாமத்தின் நிமித்தமாக ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய மனவாட்டியாயிருக்கிறது. எனவே பொல்லாத காலம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த காலத்தில் இது வினோதமாக மிகவும் வினோதமான காரியமாய் தோன்றலாம். இதே காலத்தில் பொல்லாத காலம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த காலத்தில் கிருபையினால் தேவன் தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை வெளியே அழைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் பேசிக் கொண்டிருந்த காலம் இந்த காலம்தான் என்பதை நாம் வேதத்தின் மூலம் நிரூபிப்போம். இதை போன்ற ஒரு பொல்லாத காலத்தில் தேவன் தம்முடைய மனவாட்டியை அழைப்பார் என்பதை எண்ணி பார்ப்பதற்கே மிகவும் வினோதமான காரியமாயிருக்கிறது. அவர் ஒரு ஜனத்தை, ஒரு சபையை அல்ல என்று கூறினதை நீங்கள் கவனித்தீர்களா? ஏன்? ஆயினும் அது சபை என்று அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர் அதை ஒரு ஜனம் என்றே அழைப்பார். இப்பொழுது ஒரு சபை எனப்படுவது பல்வேறு வகையான அமைப்புகளாக உள்ள அநேக மக்களின் கூடுதலாக இருக்கிறது. ஆனால் தேவன் இங்கே ஒரு ஜனத்தை தான் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நான் மெத்தோடிஸ்டை, பாப்டிஸ்டை, பெந்தேகோஸ்தை அழைப்பேன் என்று கூறவில்லை. அவர் ஒரு ஜனத்தை அழைப்பேன் என்றே அவர் கூறினார். என்னத்திற்காக? அவருடைய நாமத்திற்காகவே. பாருங்கள், ஒரு ஜனத்தையே மெத்தோடிஸ்டிலிருந்து ஒன்று, பாப்டிஸ்டிலிருந்து ஒன்று, லூத்தரனிலிருந்து ஒன்று, கத்தோலிக்கத்திலிருந்து ஒன்று. புரிகின்றதா? ஆனால் அவர் அழைத்துக் கொண்டிருப்பது ஒரு சபை குழுவை அல்ல, ஆனால் தம்முடைய நாமத்திற்கான ஒரு ஜனத்தையே. அது அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்டு விவாகத்தில் அவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிற, முன்குறித்தலினால் அவருடைய பாகமாக போகிற ஒரு ஜனத்தையே அழைக்கிறார். வாழ்க்கையில் ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தின் பாகமாக இருக்கும்படி நியமிக்கப்பட்டிருந்த மனைவியை தெரிந்து கொள்கிறது போல இருக்கிறது. அந்த சரீரத்தின் ஒரு பாகமாக இருக்கும்படி ஆதி முதற் கொண்டு தேவனால் நியமிக்கப்பட்டு இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருப்பவர்களே அந்த ஜனமாகும். புரிகின்றதா? ஓ, வேத வாக்கியங்கள் எத்தனை ஐஸ்வர்யம் உள்ளதாயும் முழுவதும் தேனாகவே இருக்கிறதே. கவனியுங்கள், எவரோ ஒருவர் கூறியிருப்பதாகவோ எவரோ அழைத்திருப்பதாகவோ அல்ல, ஆனால் தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னர் தெரிந்து கொண்டு கடைசி நாட்களில் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறதாயிருக்கிறது. ஒரு ஸ்தாபனமாக அல்ல, தம்முடைய நாமத்திற்காக ஒரு ஜனத்தையே. அவர் இதை செய்து கொண்டிருக்கையில் இது பொல்லாத காலமாயும் இது மிகவும் வஞ்சகமான காலமாயும் இருக்கிறது. கடந்த வாரம் மத்தேயு 24 அதிகாரத்தில் எல்லா காலங்களிலும் இதுவே மிகவும் வஞ்சகமான காலம் என்பதை பார்த்தோம். வஞ்சகமான எல்லா காலங்களிலுமே ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு எல்லா வழியிலும் பார்க்கையில் இந்த காலத்தை போன்று ஒரு வஞ்சனையான காலம் ஒருபோதும் இருந்ததே இல்லை. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பிப்பார்கள். இப்பொழுது வெறுமன குளிர்ந்து போய் சம்பிரதாயமான ஆச்சாரமான சபைகளை போன்று மனிதனால் உண்டாக்கப்பட்ட வேத சாஸ்திரத்தை கொண்ட சபைகளாகவே இருக்கின்றன. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதற்கு எந்த கவனத்தையும் ஒருபோதும் செலுத்தவே மாட்டார்கள். ஆனால் அது கிட்டத்தட்ட உண்மையான காரியத்தை போன்றே அங்கே இருக்கிறது. வெறுமன ஒரு வார்த்தையை விட்டுவிடுதல், நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டவர்களாகி விடுகின்றீர்கள். இது வாக்குரைக்கப்பட்ட காலமாய் மிகவும் மகத்தான நேரமாயும் இருக்கிறது. எங்கும் உள்ள கிறிஸ்தவர்களே, நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற வேலையை குறித்து கவனமாயிருங்கள். இதை குறித்துக் கொண்டு வாசித்து மிகவும் கவனமாக செவி கொடுங்கள். தேவன் தம்முடைய நாமத்திற்கு இந்த பொல்லாத காலத்திலிருந்து ஒரு ஜனத்தை அழைப்பது என்னத்திற்காக? அதன் காரணம் என்னவென்றால் தம்முடைய மனவாட்டியை அவளை சோதிப்பதற்காகவே ஆகும். அவள் வெளிப்படுத்தப்படும் போது சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு சாத்தானிடத்தில் நிரூபிக்கப்படுகின்றாள். அது ஆதியிலே இருந்தது போலவே முடிவிலும் இருக்கும். ஒரு விதையானது பூமியிலே முளைக்க துவங்கி அது தண்டுகளினூடாக அதனுடைய ஜீவன் மேலே வந்து அது பூமியிலே சென்றபோது இருந்த அதே விதையோடு மேலே முடிவடைகின்றது. அதே விதமாகவே ஏதேரில் நிலத்தில் விழுந்த வஞ்சனையின் விதை அதே முறையில் இக்கடைசி நாட்களில் அது முடிவடைகின்றது. சுவிசேஷமானது ரோமாபுரியில் ஞாசாவில் ஒரு ஸ்தாபனத்திற்குள்ளாக விழுந்தது போன்றே அது இறுதியில் ஒரு பிரம்மாண்டமான ஸ்தாபனத்தில் முடிவுறுகிறது. அதுபோலவே சபையின் வித்தானது ஆதியில் அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் விழுந்து கிறிஸ்து அவர்களுக்குள் ஜீவித்திருக்க இக்கடைசி நாட்களில் மல்கியா நான்கின் ஊழியத்தின் கீழ் ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட மூல விசுவாசம் மீண்டும் திரும்ப அளிக்கப்படுதலோடு அது முடிவடைகிறது. அவள் ஏவாளை போன்றவள் அல்ல என்றும் அவள் அந்த மாதிரியான ஒரு ஸ்திரீ அல்லவென்றும் சாத்தானுக்கு நிரூபிக்கவே இந்த பொல்லாத காலம் இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் கண்டறிகிறோம். ஆதாமினுடைய மனவாட்டி வார்த்தையினால் சோதிக்கப்பட்டது போல மனவாட்டி அவள் அவருடைய வார்த்தையினால் சோதிக்கப்படுவாள். ஆதாமினுடைய மனவாட்டி வார்த்தையின் ஒவ்வொரு துணுக்கையும் எல்லாவற்றையும் விசுவாசித்தார். ஆனாலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்றைக்கும் என்ற ஒரு வாக்குத்தத்தின் பேரில் குழப்பமடைந்து விட்டாள். எனவே அவள் முகமுகமான சத்ருவின் சோதனையின் கீழ் ஒரு வாக்குத்தத்தின் பேரில் தோற்று போனாள். ஆனால் இப்பொழுது அவருடைய நாமத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற ஜனங்கள் உண்மையாகவே அவருடைய மனவாட்டியாயிருக்கின்றனர். அவள் அதே காரியத்தினால் மீண்டும் தொடர்பிற்குள் வர வேண்டியவளாயிருக்கிறாள். ஆனால் வெறுமன ஸ்தாபன சத்தியத்தின் மூலமோ அல்லது வேறேதோ காரியத்தின் மூலமோ அல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையினாலும் தொடர்பு கொள்ள வேண்டியவளாயிருக்கிறாளே. வேதத்தின் ஆதியில் பிழைக்கும்படியாகவே மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. சர்பம் என்று அழைக்கப்பட்ட மிருகமாயிருந்த நபரில் இருந்த சாத்தான் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதனால் ஒரு வார்த்தை தவறாக வியாக்கியானிக்கப்பட்டது. இந்த நபரில் இருந்த சாத்தானால் ஏவாளிடம் பேச முடிந்தது. அவளுக்கு வார்த்தையை தவறாக வியாக்கியானிக்க முடிந்தது. எனவே அவள் தோற்கடிக்கப்பட்டாள். பாருங்கள், அது ஒவ்வொரு வார்த்தையாய் இருக்க வேண்டும். வேதத்தின் மத்தியில் இயேசுவானவர் வந்து அவர் சாத்தானால் சோதிக்கப்படுகையில் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். இப்பொழுது தேவன் இந்த கடைசி நாட்களில் இப்பிரபஞ்சத்தின் தேவன் எழும்புவார் என்பதை இந்த கடைசி நாட்களில் நம்மிடத்தில் கூறுகிறார். எவரேனும் இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினால் அல்லது இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுக்கப்படும். தேவரே, எங்களண்டை இரக்கமாயிருப்பீராக. நாம் இணங்காதவர்களாக நெஞ்சை நிமித்திக் கொண்டு வணங்காமுடிகளாக எல்லாவற்றையும் அறிந்தவர்களைப் போல நடவாமல் நாமும் கூட ஒரு காலத்தில் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தோம் என்பதை அறிந்து நடப்போமாக. நாம் கிருபையோடும் இரக்கத்தோடும் தேவனை பற்றிய உணர்வை நம்முடைய இருதயத்தில் கொண்டவர்களாக தாழ்மையாக கிருபாசன தண்டை வரக்கடவோம். 1900 ஆண்டுகளாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வந்த பிறகும் கூட இப்பொழுது உள்ள உலக அமைப்பு அவர் இங்கிருந்த போது அந்நாட்களில் இருந்ததை விட இப்பொழுது பொல்லாததாயிருப்பது விசித்திரமாயிருக்கிறது. உலக அமைப்பானது மிகவும் பொல்லாததாயிருக்கிறது. உலகமானது ஒரு பெரிய உச்சகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை அறிவீர்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எல்லா வகையிலும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் நின்று கொண்டிருக்கையில் அந்த சிறுவன் அவன் இல்லை என்று நான் நம்புகிறேன். நான் என்னுடைய மனைவியோடும் திருமதி வூட்ஸ், சகோதரன் ராய் ராபர்ட்சன் இங்கு எங்கோ சகோதரன் வூட்ஸ் அவர்களோடு வந்து கொண்டிருக்கையில், நாங்கள் சகோதரி வூட் அவர்களுக்காக ஒரு பொருளை வாங்க அங்கே உள்ள இந்த சிறு யங்ஸ்டன் பலபொருள் விற்பனை மையத்திற்குள் நுழைய நின்றோம். நாங்கள் அங்கு நின்று கொண்டிருந்த போது ஒரு வாலிப நபர் அங்கு நடந்து வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். அவன் எனக்கு ஒரு அந்நியனாயிருந்தான். மற்றொரு வாலிப மனிதன் அங்கு நடந்து வந்து அவர்கள் இருவரும் அலபாமா ஜார்ஜியாவில் இருந்து வருவதாக கூறினான். நான் ஜார்ஜியா என்று நினைக்கிறேன், ஏனெனில் நான் அவர்களிடம் நம்முடைய சகோதரன் வெல்ச் ஈவான்ஸை தெரியுமா என்று கேட்டிருந்தேன். நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். நான் புறப்பட்ட போது இந்த வாலிபன் என்னை உற்று பார்த்தான். மற்றொரு வாலிபன் அவரும் அவருடைய சிறு பையனும் அங்கிருந்து நடந்து தூர சென்று விட்ட பிறகு இந்த வாலிப மனிதன் என்னை உற்று நோக்கினான். பின்னர் அவன், நான் ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன் என்றான். நானோ, நீ ஒரு விசுவாசியா, நீ ஒரு கிறிஸ்தவனா என்று கேட்டேன். அதற்கு அவன், இல்லை ஐயா என்றான். பின்னர் அவன், நான் என்று கூற துவங்கினான். அவன் கூறின அதே வார்த்தையை இங்கே நான் குறிப்பிட்டு கூறக்கூடாது, ஆனால் அவன் சற்று சந்தேகமுள்ளவனாக இருந்திருக்கலாம். நான் கர்த்தருடைய தூதன் தோன்றுவதற்கான காரியங்களை குறித்து அவனிடம் கேட்டிருந்தேன். அவன் அதை குறித்து கேள்விப்பட்டிருப்பதாக கூறினான். ஆனால் அவன் இந்த சபைக்கு இதற்கு முன் ஒருபோதும் வந்ததே இல்லையாம். அப்பொழுது நான், நீ அதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டேன். அதற்கு அவன், ஆமையா என்றான். பின்னர் அவன், நான் ஒரு காரியத்தை கவனித்துக் கொண்டு வருகிறேன் என்றான். மேலும் அவன், ஜனங்கள் இந்த முன்னுரைத்தல்களையும் மற்ற காரியங்களையும் பற்றி கூறிக்கொண்டு வருகின்றனர். நீங்கள் எவ்வாறு கலிபோர்னியா பிளவுண்டு போகும் என்று முன்னுரைத்ததை நான் ஒரு உரிநடாவில் கேட்டேன் என்றான். பின்பு அவன், நான் அதை செய்தித்தாளில் கண்டபொழுது அப்பொழுதே நான் அதை நம்பினேன் என்றான். மேலும் அவன், நான் இன்றைக்கு அல்லது நாளை, அதாவது இன்றைக்கு நான் முதன்முறையாக சபைக்கு வருவேன் என்றான். அதற்கு நான், மகனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று கூறிவிட்டு அவனுடைய கரத்தை குலுக்க துவங்கினேன். அவன், ஐயா, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன் என்றான். மீண்டும் அவன், நான் எந்த அளவு இழக்கப்பட முடியுமோ அந்த அளவு இழக்கப்பட்டுள்ளேன் என்றான். அவன், நான் மணற்குவியலில் புதையுண்ட ஒரு நாணயத்தைப் போல இழக்கப்பட்டேன் என்றான். அதற்கு நான், ஆனால் நீ அந்த வழியிலேயே தரித்திருக்க வேண்டியதில்லை. இப்பொழுது இங்கே நீ கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆயத்தமாகும் அதே நிமிடத்தில் காணாமற் போன உன்னை கண்டுபிடிக்க ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் என்றேன். அதற்கு அவன், நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அப்பொழுது நான், நீ உன்னுடைய தலையை வணங்குவாயா என்று கேட்டேன். அதற்கு அவன், நான் வெட்கப்படவில்லை என்றான். அது மட்டுமின்றி அவன் எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் வண்டிகள் நிறுத்தும் இடத்தில் முழங்கார் படியிட்டான். வீதியில் உள்ள ஜனங்கள் அவனை கவனித்துக் கொண்டிருந்தனர். அவன் தன்னுடைய இதயத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டாய், நாங்கள் அவனோடு சேர்ந்து ஜெபித்தோம். அவன் ஒரு பாவியாக வந்து ஒரு தேவனுடைய பிள்ளையாக திரும்பி சென்றான். அவன் காரின் பக்கத்தில் மரித்தவனாக நடந்து வந்து ஜீவிக்கிறவனாக திரும்பி சென்றான். நான் நாளை ஞானஸ்தான தொட்டி திறந்திருக்கும் என்றேன். இம்மானுவேலின் இரத்த குழாய்களில் இருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தால் நிறைந்த ஊற்று உண்டு. அங்கே பாவிகள் அவ்வெள்ளத்தில் மூழ்கி தங்களுடைய எல்லா பாவக்கரைகளையும் போக்குகின்றனர். நானோ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், தேவன் உன்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இந்த மகத்தான காரியங்களை உனக்கு அருளி உன்னை அதை காணும்படி செய்வார் என்றேன். அது என்ன? உலகமானது ஒரு உச்சக்கட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஏன்? சட்டவிரோதமான செயல், ஒழுக்கக்கேடு, விஞ்ஞான பூர்வமான மார்க்கம் இவைகளின் ஆவியானது உலகை வேதம் கூறியுள்ளது போல அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூட்டினடைக்கு வழிநடத்தி இருக்கிறது. நாம் அதை வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரத்தில் வாசிப்போமாக. நாம் இந்த விஷயத்தை துவங்குகையில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரத்தில் 1-5 வரை வாசிப்போம். நான் அதை சரியாகத்தான் குறித்து வைத்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, சொப்பனங்களை கண்டவர்களே, இப்பொழுது மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய சபை தேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய தேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வசருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வாரபரியந்தம் எட்டினது. அவளுடைய அக்கிரமத்தை தேவன் நினைவு கூறுகிறார். என்ன ஒரு எச்சரிக்கை! அது சபையை மீண்டும் சரியாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 3:14 லவோதிக்கேய காலத்திற்கு கொண்டு செல்கிறது. அது அநீதியாய் உண்மையான பக்தி மார்க்கமாயும் ஆனால் அநீதியாயும் இருக்கிறது. நீ நிர்பாக்கியமுள்ளவரும் பரிதவிக்கப்படத்தக்கவரும் தரித்திரனும் குருடனும் நெருவாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சமணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்கிறபடியால் இது இக்காலத்துக்குரிய வேதவாக்கியமாய் பொருந்துகிறதே என்று தானியேலின் காலத்துக்குரிய வேதவாக்கியமாய் அல்ல, நோவாவின் காலத்துக்குட்பட்டவர்களுக்குரிய வேதவாக்கியமாய் அல்ல, ஆனால் இது கடைசியான பொல்லாத காலத்திற்குரியதாகும். இங்கே கவனியுங்கள், நீ நிர்வாணி. அது உண்மையாகவே ஆழமாய் பதியட்டும்.
It's got to a place that a Christian can hardly walk out of his house.
இப் பொல்லாத காலத்தில் அரைகுறையாக ஆடை உடுத்திக்கொண்டு திரியும் பெண்களின் முன்னால் எந்த ஒரு கிறிஸ்தவனும் தன் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது எதிர்படாமல் இருப்பது கடினமான காரியமாக இருக்கிறது. இந்த கருத்தின் பேரில் அநேகர் என்னோடு வேற்றுமை கொண்டிருக்கலாம் என்பதை நான் அறிவேன். ஸ்திரீகளே, நான் இதை கூறப்போகிறேன், எனவே நீங்கள் இதை கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். புருஷர்களே, ஸ்திரீகளே, நீங்கள் இதனோடு கருத்து வேற்றுமை கொள்ளலாம், ஆனாலும் நான் இதை கூற வழிநடத்தப்பட்டதை உணர்கிறேன். சரியாக ஆடை அணிந்திராத எந்த பெண்ணும் தன்னுடைய சுயமான சிந்தனையில் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவள் அதை விசுவாசிக்கிறாளோ இல்லையோ அல்லது அதை பற்றி சிந்திக்கிறாளோ இல்லையோ அவள் ஒரு வேசியா இருக்கிறாள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவள் தன்னுடைய கணவனை தவிர வேறெந்த மனிதனாலும் தொடப்பட்டதே கிடையாது என்று ஆணையிட்டு தேவனுக்கு முன்பாக தன்னுடைய கரத்தை ஏறெடுத்தாலும் அவள் நேர்மையாயும் உண்மையாயும் இருந்தாலும் கூட அவள் இன்னமும் ஒரு வேசியாகவே இருக்கிறாள். இயேசு ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று கூறினார். பாருங்கள், அவள் நிர்வாணி என்றும் அதை அறியவில்லை என்றும் வேதம் கூறியுள்ளது. அத்தகைய காரியங்களை அவளை செய்யும்படி அபிஷேகிக்கிற ஆவி ஒரு பொல்லாத விபச்சார ஆவியாயிருக்கிறது. அவள் தன்னுடைய வெளிப்புறத்திலும் தன்னுடைய மாம்ச சரீரத்திலும் சுத்தமுடையவளாக இருக்கலாம். அவள் விபச்சாரம் செய்யாமல் தேவனிடத்தில் ஆணையிட்டு உண்மையாயிருக்கலாம். ஆயினும் அவளுடைய ஆவியானது ஒரு விபச்சார ஆவியாயிருக்கிறது. அவள் நவநாகரிக இப்பிரபஞ்சத்தின் தேவனால் குருடாக்கப்பட்டிருக்கிறாள். அதன் காரணமாகவே அவள் தன்னை பால் உணர்வை தூண்டும் விதமாக உடுத்திக் கொள்ள செய்கிறாள். அன்று நாள் நானும் சகோதரன் உட்டும் ஆற்றில் எங்களுடைய படகில் சென்று கொண்டிருந்தோம். நான் ஒரு சில நிமிடங்கள் வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்பதற்காக ஆற்றண்டை சென்றேன். நீங்கள் எங்கே சென்றாலும் ஸ்திரீகள் இரு சிறு துண்டு துணிகளால் தைக்கப்பட்ட ஒரு வகையான குளியல் ஆடைகளை அவர்கள் அணிந்து வந்திருந்ததை கண்டிருக்கலாம். அது ஒரு அவமானமாயிருக்கிறது. அந்த விதமான எந்த காரியத்தையும் அணிந்து கொள்ளும் ஒரு ஸ்திரீ தன்னுடைய சரியான சிந்தனையில் இருக்க முடியாது. அவள் ஒரு விபச்சார ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாள். இப்பொழுது ஸ்திரீயே, அது தேவனோடு ஒப்புரவாக்கிக் கொள். காரணம், நீ ஒரு நாளில் அது சத்தியம் என்பதை கண்டுகொள்வாய். ஸ்திரீயே, உன்னுடைய சரீரம் எவ்வளவு பரிசுத்தமானது என்று அறிந்தும் இந்நாளில் இச்சையும் பாவமும் நிறைந்து வீதியில் நடக்கிற பிசாசுகளின் முன்னால் அதை எப்படி உன்னால் வெளிக்காட்ட முடியும்? தேவனுடைய குமாரர்கள் இன்னமும் தேவனுடைய குமாரர்களாய் இருப்பார்களே ஆனால் உங்களுடைய கணவரும் ஒரு தேவனுடைய குமாரனாய் இருப்பானே ஆனால் அவன் ஒன்று உங்களை ஆடையணிந்து கொள்ள செய்வான் அல்லது உங்களை விட்டு விலகிவிடுவான். ஒரு பையன் ஒரு தேவனுடைய குமாரனாய் இருப்பானே ஆனால் அவன் ஒருபோதும் இப்படிப்பட்ட பெண்ணை மணக்கவே மாட்டான். புரிகின்றதா? நீங்களோ நீர் எனலாம், இல்லை, நான் உங்களுக்கு சத்தியத்தையே கூறிக்கொண்டிருக்கிறேன். என்றோ ஒரு நாள் நீங்கள் அதை சந்திப்பீர்கள். நிர்வாணிகளாயும் விபச்சாரிகளாயும் உள்ளவர்களே, நீங்கள் அதை அறியாமல் இருக்கின்றீர்கள். ஓ, நான் என் கணவனுக்கு கொடுத்த உறுதிமொழியை ஒருபோதும் மீறினதில்லையே எனலாம். நீங்கள் அவ்விதம் மீறி இருந்தால் உங்களுடைய கணவரே அதற்காக உங்களை நியாயந்தீர்ப்பார். ஆனால் தேவனோ உங்களில் எந்த விதமான ஆவியை பெற்றிருக்கின்றீர்கள் என்பதைக் கொண்டே உங்களை நியாயந்தீர்ப்பார். உங்களுடைய சரீரத்தின்படி அல்ல, ஆனால் உங்களுடைய ஆவியை அந்த உள்ளான மனிதனை கொண்டே ஆய்ந்திருப்பார். புறம்பான மனிதனோ சரீரத்தில் உள்ள 6 புலன்களினால், இல்லை, சரியாக கூறினால் 5 புலன்களினால் கட்டுப்படுத்தப்படுகிறான். உள்ளான மனிதரோ மனசாட்சி அன்பு போன்ற ஐம்புலன்களினால் கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு ஆவி மனிதனாக இருக்கிறார். புறம்பான மனிதனோ பார்த்தல், ருசித்தல், உணர்தல், நுகர்தல், கேட்டல் போன்றவற்றை செய்கிறார். ஆனால் அந்த ஆவியின் உட்புறத்திலோ ஒரு ஆத்மா இருக்கிறது. அது ஒரு காரியத்தினால் உங்களுடைய சுவாதீன சித்தத்தினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. உங்களால் பிசாசு என்ன கூறுகிறது என்பதையோ அல்லது தேவன் என்ன கூறுகிறார் என்பதையோ ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே அங்கே உள்ளே என்ன ஆவி இருக்கிறது என்பதை அது தீர்மானிக்கும். அது தேவனுடைய ஆவியா இருக்குமானால் அது தேவனுடைய காரியங்களை போஷிக்கும். அது உலகத்தின் எந்த காரியத்தையும் போஷிக்காது. இயேசு, நீங்கள் உலகத்திலும் அல்லது உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கொண்டால் அதற்கு காரணம் தேவனுடைய அன்பு இந்த உட்புறத்தில் பிரவேசிக்கவே இல்லை என்று கூறியுள்ளார். சாத்தான் உங்களை வஞ்சித்திருக்கிறான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும்
பிழைப்பான்.
இப்பொழுது கவனியுங்கள், அவள் நிர்வாணியாயும் காம வெறிபிடித்த நிர்வாண கோலத்தில் உள்ளவளாயும் இருக்கிறாள். உலகமானது எப்போதும் இருந்ததை காட்டிலும் மிகவும் பொல்லாத காலத்தில் இருப்பது போன்று தோன்றுகிறது. இது போன்று எந்த காலத்திலுமே ஜலப்பிரளய உலக அழிவிற்கு முன்பை தவிர இதை போல ஸ்திரீகள் நடந்து கொண்டதே இல்லை. இயேசு அதை குறிப்பிட்டு கூறினார். நாம் அதை சற்று கழித்து பார்ப்போம். தேவன் ஆதிக்கத்தை இழந்து விட்டாரா, அல்லது அவர் இன்னொரு பிரதிநிதியிடம் ஆதிக்கத்தை செய்யும்படி அனுமதித்துக் கொண்டிருக்கிறாரா? நான் வியப்படைகிறேன். இந்த கேள்விக்கான உண்மையான பதில் என்னுடைய கருத்தின்படி, இன்றைக்கு உலகத்தில் இரண்டு எதிரெதிரான ஆவிகள் கிரியையில் இருந்து கொண்டிருக்கின்றன. இரண்டு தலைமைகளுக்கு மேலாக இன்னும் அதிகமான தலைமைகள் இப்பொழுது இருக்கவே முடியாது. அவைகளில் ஒன்று கிரியையில் இருக்கின்ற பரிசுத்த ஆவியாகும். மற்றொன்றோ இந்த கடைசி நாட்களில் வஞ்சனையில் இருக்கின்ற பிசாசின் ஆவியாயிருக்கிறது. இப்பொழுது நான் மீதமுள்ள நம்முடைய செய்திக்கு, மீதமுள்ள பாடப்பகுதிக்காக இங்கே என்னுடைய கருத்துக்களை ஆதாரப்படுத்தி கூறப்போகிறேன். இரண்டு ஆவிகள், அவைகளில் ஒன்று தேவனுடைய பரிசுத்த ஆவியாகும், மற்றொன்றோ வஞ்சனையில் கிரியை செய்கிற பிசாசினுடைய ஆவியாகும். பூமியின் குடிகளே தங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்காக ஒரு மனவாட்டியை இங்கே அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அவளுக்கு இக்காலத்திற்கான அவருடைய வார்த்தையின் வாக்குத்தத்தத்தை ரூபகாரப்படுத்துவதன் மூலம் அது கிறிஸ்து என்று காண்பித்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இக்காலத்தில் விரலானது அசைய வேண்டும் என்றிருக்குமானால் விரல்தான் அசையும். இக்காலத்தில் பாதம் அசைய வேண்டும் என்றிருக்குமானால் பாதம் தான் அசையும். இந்த காலத்தில் கண்ணானது காண வேண்டும் என்றிருந்தால் கண்தான் காணும். புரிகின்றதா? தேவ ஆவியானவர், அவர் தேவனுடைய முழுமையான நியமத்திற்குள்ளாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் வளர்ச்சியடைய செய்துள்ளார். இங்கே பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலைக்கான செய்தியை ரூபகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இதை செய்து கொண்டிருக்கிறபடியால் தேவனை விசுவாசிக்கிற ஜனங்கள் இந்த பெருங்குழப்பத்திலிருந்து வெளியே அழைக்கப்படுவர். பிசாசினுடைய பரிசுத்தமில்லாத ஆவியானது அது ஆதியிலே செய்தது போல தேவனுடைய வார்த்தையின் தாறுமாறாக்குதலின் மூலம் வழக்கமாகவே பிழையின் மூலம் தன்னுடைய சபையை இங்கே அழைத்துக் கொண்டிருக்கிறது. புரிகின்றதா? ஏதேனில் இருந்த அந்த வித்தின் காலத்திற்கு திரும்ப வருதல் இங்கே அது மீண்டும் இருக்கிறது. இப்பொழுது கடந்து போன காலங்களில் நீங்கள் ஸ்தாபனங்களை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் இதை அதை அல்லது மற்றதை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். ஸ்தாபனங்களின் தண்டு பகுதிக்கு என்ன நேர்ந்தது? அது உலர்ந்து போகிறது. ஆவியானவர் அதை விட்டு தொடர்ந்து சென்று அது உச்சியில் ஒரு வித்தில் வந்தடைகிறது. உங்களுக்கு புரிகிறதா? இருவரின் சோதனையிலும் ஆரம்பத்தில் இருந்த விதமாகவே முடிவிலும் இருக்கிறது. கவனியுங்கள், நீங்கள் இப்பொழுது அதை மறந்துவிட வேண்டாம். 1 யோவான் 4:5-6 நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் நலமாயிருக்கும். யோவான் அதை வஞ்சக ஆவி என்கிறான். ஏவாள் வெறுமன எளிமையாய் நடந்து போய் மனப்பூர்வமாக நான் தேவரில் விசுவாசம் கொள்ளவில்லை என்று கூறவில்லை. இல்லையே, அது அவள் விசுவாசித்த ஒரு வஞ்சகமாய் இருந்தது. சாத்தான் ஒருபோதும் வெளியே வந்து ஓ நல்லது அது தேவனுடைய வார்த்தையும் கூட அல்ல என்று கூறவே இல்லை. அது தேவனுடைய வார்த்தையா இருந்தது என்பதை அவன் ஒப்புக்கொண்டான். ஆனாலும் அவன் அதற்கு தன்னுடைய சொந்த வியாக்கியானத்தை கொடுத்தான். தேவனோ அதை வியாக்கியானிக்க கூடாது என்று அவர்களிடம் கூறியிருந்தார். இதை வியாக்கியானிப்பது என்ன செய்கிறது? அது ஜனங்கள் ஒரு பொய்யை விசுவாசித்து அதனால் ஆக்கிரமிப்படையும்படிக்கான ஒரு கொடிய வஞ்சனையை உண்டாக்குகிறது. நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் 2 தெசலோனிக்கேயர் 2:11 வாசிக்கலாம். நான் இங்கே இன்னும் அதை குறித்துதான ஒரு சில வேத வாக்கியங்களை குறித்து வைத்துள்ளேன். நாம் அவைகளை யாவற்றையும் வாசிக்க முடியாது. இப்பொழுது ஒன்றையும் பின்னர் ஒன்றுமாக நான் அவைகளை உங்களுக்கு கூறுவேன். அது வினோதமாக தோன்றுவது போல் இருக்கலாம். அதாவது நீங்கள் அதை குறித்தோ அல்லது வேறதை குறித்தோ கேள்வி எழுப்பலாம். நாங்கள் அவைகளை உங்களுடைய நன்மைக்காக எழுதி அதை வாசிப்போம். வேதம் கூறியுள்ளது போல அது ஒரு கொடிய வஞ்சகத்தை உண்டாக்குகிறது. அது 2 தெசலோனிக்கேயரில் உள்ளது. இப்பொழுது இந்த பாவ மனிதன் வந்து தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தன்னை தேவனாக காண்பித்துக் கொண்டு ஜனங்கள் ஒரு பொய்யை விசுவாசித்து அதை விசுவாசித்து அதனால் ஆக்கிரமித்து தடையும் படிக்கு கொடிய வஞ்சகத்திற்குள்ளாக செல்ல காரணமாயிருப்பான். அவன் ஏவாளனத்தில் அதே காரியத்தை செய்தான். அவன் அவளிடத்தில் ஒருபோதும் வார்த்தை சரியல்ல என்று கூறவே இல்லை. ஆனால் அவளுக்கு ஒரு கொடிய வஞ்சகத்தை கொடுத்தான். அதாவது அவள் ஒரு பொய்யை விசுவாசித்தாள். வஞ்சகத்தின் ஆவியே பிசாசா இருக்கிறது. பிசாசுகள் இப்பொழுது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. எதற்கு கீழ்ப்படியாமை? இந்நாளில் பிள்ளைகள் எதற்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள்? ஆதியிலே ஏவாள் இருந்தது போன்றே உண்மையான தேவனுடைய வார்த்தைக்கே அது உண்மை. இப்பொழுது நீங்கள் அதை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினால் நலமாயிருக்கும். நாம் அப்படியே ஒரு நிமிடம் எபேசியர் 2 அதிகாரத்துக்கு திருப்புவோம். காரணம் அதை வாசிப்பது நல்லது என்று தோன்றுகிறது. நீங்கள் செல்வதற்கு அவசரப்படாமல் இருந்தால் நான் அப்படியே ஒரு நிமிடம் நிறுத்தி இதிலிருந்து சிலவற்றை வாசிக்கிறேன். எபேசியர் 2 அதிகாரத்தில் 1 முதல் 2 வரை. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அந்திகிறிஸ்துவானவன் கீழ்ப்படியாமையின் குழந்தை பருவத்திலேயே அங்கே ஆரம்பித்து விட்டான் என்றால், இப்பொழுது அந்திகிறிஸ்து என்ற நபரில் அது முடிவடைகிற போது அது என்னவாக இருக்கும்? அது எவ்வளவு வஞ்சனையாயிருக்கும்! அவன் ஒரு குழந்தையாயிருப்பதை காட்டிலும் இப்பொழுது அவன் ஒரு புருஷனாக வளர்ந்திருக்கும் போது எவ்வளவு அதிகமான சக்தி வாய்ந்த வஞ்சகத்தை உலகுக்கு கொடுப்பான்! இவன் வஞ்சகத்தின் ஆவி இப்பொழுது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களிடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்றான். கவனியுங்கள், இப்பொழுது நான் அப்படியே ஒரு நிமிடம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் ஒரு பிள்ளை என்ற இதன் பேரில் தரித்திருக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய ஆரம்பத்தை அறிவீர்களா? இங்குள்ள எந்த நபரும் நீங்கள் உங்களுடைய முப்பாட்டனாருக்குள் ஜீவித்தீர்கள் என்பதை தேவனுடைய வார்த்தையின் மூலம் என்னால் நிரூபிக்க முடியும். நீங்கள் உங்களுடைய முப்பாட்டனாருக்குள் இருந்து பின்னர் நீங்கள் உங்களுடைய பாட்டனாருக்குள்ளாக தோன்றி அதன் பின்னர் உங்களுடைய தகப்பனாரிடத்தில் தோன்றி பின்னரே நீங்கள் பிறந்தீர்கள். நீங்கள் அதை அறிவீர்களா? வேதம் கூறியுள்ளது. அது எபிரேயர் 7 என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து கொன்றுவிட்டு திரும்புகையில் மெல்கிசேதேக்கை சந்திக்கையில் ஆபிரகாம் மெல்கிசேதேக்கிற்கு கொள்ளையிட்ட எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினான். இப்பொழுது இங்கே பவுல் தசமபாகத்தை பெற்றுக்கொண்ட லேவி ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்தித்த போது லேவியும் ஆபிரகாமினுடைய அறையிலிருந்து தசமபாகங்களை கொடுத்தான் என்று கூறிக்கொண்டிருக்கிறான். ஆகையால் ஆபிரகாம் என்னவெல்லாம் செய்தாரோ அப்பொழுது லேவி ஆபிரகாமுக்குள் இருந்தான் என்பதை நாம் கண்டறிகிறோம். அது அவனுடைய கொள்ளுப்பாட்டனாயிருந்தது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபோ லேவி முதலான கோத்திர பிதாக்களை பெற்றான். இப்பொழுது அதனால் நீங்கள் பாருங்கள், முன் குறித்தலில் பரிபூர்ண காட்சிக்குள்ளாக இங்கே வருகிறோம்.
In these messages I want to emphasize.
இப்பொழுது இந்த செய்திகளில் இந்த சாயங்கால வெளிச்சம் பூமியின் மேல் வரும் என்று தேவன் கூறினதை குறித்து செய்தியில் நான் உங்களிடம் கூறியிருக்கிற காரியங்களை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். கவனியுங்கள், ஆகையால் உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டிராதவர்களையே பூமியின் மீது வரவிருக்கிற மிருகமானது வஞ்சிக்கும். தேவனுடைய சொந்த சிந்தனையில் தேவன் அப்பொழுது மகத்தான ஆவியாயிருந்தார். துவக்கம் என்ற ஒன்று இருந்ததற்கு ஆதியிலேயே அவர் தேவனாய் இருந்தார். அப்பொழுதே நீங்கள் அவருக்குள் இருந்தீர்கள் என்பதை அறியீர்களா? இப்பொழுது நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் அப்பொழுதே நீங்கள் அவருக்குள் இருந்தீர்கள். அப்படியானால், அவ்வாறு இருக்குமானால், முழு தேவத்துவமும் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்து என்னும் நபரில் உருவாகியிருந்திருக்க வேண்டும். ஆகையால் அவர் கல்வாரியில் மரித்த போது நானும் அவரோடு மரித்தேன். ஏனென்றால் அப்பொழுது நான் அவருக்குள் இருந்தேன். ஏனென்றால் அவர் வெளிப்பட்ட வார்த்தையின் பரிபூர்ணமாக இருந்தார். பின்னர் நாம் வெளிப்படுத்தப்படுவோம் என்பதை அறிந்திருந்தார். நாம் கல்வாரியில் அவரோடு இருந்தோம். நாம் கல்லறைக்குள் அவரோடு சென்றோம். நாம் அவரோடு அவருடைய உயிர்த்தெழுதலில் எழுந்தோம். இப்பொழுது நாம் அவருடைய ஆவியினால் கிருபாசனத்திற்கு ஏறி சென்று உன்னதங்களில் கிறிஸ்து இயேசுவில் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறோம். எப்பொழுதுமே இயற்கையில் உள்ள ஜீவனில் உள்ள ஜீவ அணுவானது முதலில் தகப்பனிடத்திலிருந்து உருவாகி தகப்பனுக்கு 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 தொடர்ந்து கடந்து செல்வது போல கிறிஸ்துவின் ஜீவனும் உருவாகி கடந்து வருகிறது. அந்த காரணத்தினால்தான் தேவன் எலியாவினுடைய ஆவியை 5 முறைகள் உபயோகிக்கிறார். அது என்ன? அது மாறி மாறி உபயோகிக்கப்படுகிறது. உங்களுடைய மாம்ச பிரகாரமான தகப்பனிடமிருந்து மாம்ச பிரகாரமான ஜீவனும் சிறப்பு தன்மைகளும் ஜெனிப்பிக்கப்படுவது போல உலக தோற்றத்திற்கு முன்னர் முன்குறிக்கப்பட்டு தேவ ஆவியால் பிறந்தவனும் இருக்கிறான். முழு தேவனுடைய வார்த்தையும் முழுமையாக இயேசு கிறிஸ்து என அழைக்கப்பட்ட ஒரு மானிட சரீரத்துக்குள்ளாக உருவெடுத்த போது அங்கே தேவன் என்னுடைய பாவங்களுக்காக அங்கே அவரில் கிரயம் செலுத்தினார். பின்பு அவர் என்னை எழுப்பினார். உயிர்த்தெழுதலில் அவரோடு என்னை எழுப்பினார். இப்பொழுது நாம் அவரோடு ஒவ்வொரு பிசாசின் மேலும் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஓ, தேவன் கொடுத்திருக்கிறதை மட்டும் நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் நலமாயிருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே அமர வைக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்கிறதில்லை. நீங்கள் அங்கே அமர வைக்கப்பட்டிருந்தும் அதை விசுவாசியாமல் அல்லது கிரியை செய்ய பயப்படுவீர்களே ஆனால் நீங்கள் அதை ஒருபோதும் பயன்படுத்தவே மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் அங்கே அமர வைக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருக்கின்றபடியால் நீங்கள் அதை உபயோகிப்பீர்கள். மற்றொரு பக்கத்தில் பார்த்தால் பார்வோர் பார்வோராக இருக்கும்படிக்கே இந்த நோக்கத்திற்காகவே எழுப்பப்பட்டான் என்று வேதம் கூறியுள்ளது. யூதாஸ் காரியோத்து கேட்டின் மகனாக இருக்கும்படியாகவே எழுப்பப்பட்டான். இப்பொழுது நாம் அணுகிக் கொண்டிருக்கிற இந்த மகத்தான சத்தியங்களை கவனியுங்கள். இப்பொழுது சபையானது தங்கள் மேல் ஆளுகை செய்ய தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து அதற்கு பதிலாக பரபாசை ஏற்றுக்கொண்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அதன் பேரிலான வேதவாக்கியம் உங்களுக்கு வேண்டுமாயின் அது மத்தேயு 27 அதிகாரத்தில் 15-23 வரை உள்ளது. இது என்ன செய்தது? இது எந்த ஸ்தானத்தை ஏற்படுத்தினது? இப்பொழுது அதை குறித்து சிந்தியுங்கள். சபை உலகமானது தன்னுடைய ஸ்தாபிக்கப்பட்ட ஜீவனின் நீதியில் பரிசுத்த மனிதர்களாய் தாங்கள் இருந்ததாக அவர்கள் நினைத்துக் கொண்டு ஜனங்களின் பார்வையிலும் அவ்விதமே இருந்து அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து நாங்கள் இந்த மனிதன் எங்களை ஆளவிட மாட்டோம்
என்றனர்.
இயேசு தேவனுடைய வார்த்தையின் பரிபூர்ணமாயிருந்தார். 1 யோவான் 1 அதை வெளிப்படுத்தி கூறினார். அவர்கள் இந்த தேவனுடைய வார்த்தை எங்கள் மேல் ஆளுகை செய்ய நாங்கள் விடமாட்டோம் என்றனர். அதே சமயத்தில் அவரே வார்த்தையாயிருந்தார். ஆனால் அவர் யாராய் இருந்தார் என்பதை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. ஏனென்றால் அவருக்குள் நிறைவேற வேண்டியிருந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்திற்கும் அவரே நேரடி பதிலாயிருந்தார். இப்பொழுது நாம் யாவரும் அதை விசுவாசிக்கிறோம். ஏனெனில் நாம் அது சம்பவிக்கிறதை காணும்படி பின்னாக நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்பொழுது இருக்கின்ற உலகில் இந்த பொல்லாத காலம் அந்த நேரத்தில் அங்கே இருந்திருக்குமேயானால் அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற அதே காரியத்தையே அவர்களும் செய்திருப்பார்கள். ஏனென்றால் அன்றுள்ள அதே வார்த்தையே இக்காலத்திற்குமானதாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை செய்வார்கள். அவர்களால் வேறொன்றையும் செய்ய முடியாது. அவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாயிருக்கிறார்கள். ஒரு பொய்யை விசுவாசித்து அதனால் ஆக்கிரமித்து படியும்படிக்கு ஒரு கொடிய வஞ்சகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபை உலகமானது இயேசுவை அந்நாளின் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருந்தது என்பதை கவனியுங்கள். ஏன் காரணம் என்றமெனில் அவர்கள் அதை வேறொரு விதமாக வியாக்கியானித்திருந்தனர். ஆனால் அவரே அந்த வார்த்தையாய் இருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் செய்வார் என்று தேவன் கூறின ஒவ்வொரு காரியத்தையும் அவரே அதை செய்தார். அவர் அவர்களிடத்தில் இந்த வேலைக்கான வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், நான் செய்யப்போவதாக கூறப்பட்டிருந்த தகுதிகள் எனக்கில்லாவிடின் அப்பொழுது நீங்கள் என்னை விசுவாசிக்காதீர்கள் என்றார். அவர்கள் நாங்கள் மோசேயை விசுவாசிக்கிறோம் என்றனர். அவர் நீங்கள் மோசேயை விசுவாசிக்கிறீர்களேயானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், ஏனென்றால் மோசே என்னை குறித்து பேசியிருக்கிறானே என்றார். அப்பொழுதும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. பரலோகத்தின் தேவன் தாமே சிலுவையில் மரித்துக் கொண்டிருக்கையில் அவர் என்ன கூறுவார் என்று தீர்க்கதரிசி கூறின அதே வார்த்தைகளை கூறின போதும் அப்பொழுதும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. புரிகின்றதா? அவர்கள் அவருடையவர்களாயிருக்கவில்லை, அவர்கள் வார்த்தையாயிருக்கவில்லை, வார்த்தையாய் அல்ல. ஆனால் அவர்கள் அதே சமயத்தில் மிகவும் பக்தியுள்ளவர்களாக இருந்தனர். ஆனால் அவர்கள் வார்த்தையாயிருக்கவில்லை, ஏனென்றால் அது அந்த வேலைக்கான அதனுடைய ஸ்தானத்தை அடையாளம் கண்டு கொள்ளும். ஒவ்வொரு காலத்திலும் வேத வாக்கியமானது எவ்வாறு அழகாக ஒன்று சேர்ந்து பொருந்துகிறது என்பதை கவனியுங்கள். சபை உலகமானது தேவனுடைய வார்த்தை தங்கள் மேல் ஆளுகை செய்வதை ஏற்றுக்கொள்ள விரும்பாமல் அவர்கள் பரபாசை ஒரு கொலைக்காரனை ஏற்றுக்கொண்டனர். இது என்ன செய்தது? அது சாத்தானை இப்பொல்லாத காலத்தின் தேவனை அவன் எப்பொழுதும் விரும்பின ஸ்தானத்தண்டைக்கே உயர்த்தினது. இப்பொழுது கவனியுங்கள், ஏனென்றால் சாத்தான் இந்த காலத்தை தவிர வேறெந்த காலத்திற்கும் உரிய ஒரு தேவனாக கூறப்படவில்லை. அவன் நோவாவின் காலத்தின் தேவனாக கூறப்படவில்லை. அவன் மோசேயின் காலத்தின் தேவனாக எலியாவின் காலத்தின் தேவனாக கூறப்படவில்லை. ஆனால் அவன் இந்த பொல்லாத காலத்தில் மட்டுமே தேவனாக கூறப்பட்டிருக்கிறான். ஓ, இதை தவறவிடாதீர்கள். அவன் இப்பொல்லாத காலத்தின் தேவனாக கோடான கோடி ஜனங்களால் ஆராதிக்கப்படுகின்றான். ஆனாலும் அவர்கள் அதை அறியவில்லை. ஆனால் இந்த காலையில் வேத வாக்கியமே அவனை வெளிப்படையாக காட்ட நாம் அனுமதிப்போமாக. அப்பொழுதே நாம் காணும்படியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இருதயங்களை பகுத்தறியும் கூட்டங்களில் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தைக்கு மத்தியில் வந்து அவர் இந்த மனிதனை அழைத்து, நீ மற்றொரு ஸ்திரியோடு தகாத தொடர்பு வைத்திருக்கவே கூடாது, 10 வருடங்களுக்கு முன்னர் நீ மற்ற மனிதனுடைய மனைவியோடு ஓடிப்போன போது நீ என்ன செய்தாய் என்று கூறின போது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் அவருடைய திரையை நீக்கி சாத்தானால் கட்டுண்டு அல்லது மற்றொரு ஸ்திரீனுடைய கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்திரீயை அல்லது அவர்கள் செய்திருக்கிற பாவங்களை, அவர்கள் செய்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அது என்ன செய்கிறது? அவனை வெளிப்படுத்துகிறது. மருத்துவர்கள் கருவிகளை எடுத்துக்கொண்டு என்ன கோளாறு என்பதை கண்டுபிடிக்க முயற்சிப்பார்கள். ஆனாலும் அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது, நாமும் கூற முடியாது. ஆனால் அதன் பின்னர் பரிசுத்த ஆவியானவர் வந்து இவனை என்னவா இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துகிற போது அவனை அம்பலப்படுத்துகிறார். புரிகின்றதா? அந்த விதமாகத்தான் தேவனுடைய வார்த்தையும் இருக்கிறது. அது இருளில் பிரகாசிக்கிற ஒரு ஒளியாயிருக்கிறது. நீங்கள் அறையில் ஒரு சத்தத்தை கேட்கும் போது அது மர்மமாக துணிக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு கூட்ட காரியம் கிரியை செய்கிறது. அது என்னவென்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறதில்லை. உடனடியாக வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யுங்கள். சில்வண்டுகளும் கரப்பான் பூச்சிகளும் அவைகள் இருளின் பிள்ளைகளாக இருக்கின்றன. வெளிச்சம் பிரகாசிக்கிற போது அவைகள் சிதறி ஓடிவிடுகின்றன. வேதம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஏனென்றால் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை என்று கூறியுள்ளது. புரிகின்றதா? அவைகளால் உலகத்தின் வெளிச்சத்தில் ஜீவிக்க முடியவில்லை, ஏனென்றால் பரலோகத்தின் தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய பிள்ளைகள் இருளில் நடந்து தடுமாறாமல் அவர்கள் நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய பிரகாசிக்கும் ஒளி நடக்கும்படிக்கு அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கான பாதையை பிரகாசிக்க செய்யும்படிக்கு தம்முடைய ஒளியை அனுப்பியிருக்கிறார். ஆமேன். கவனியுங்கள், சாத்தான் வெவ்வேறு காலத்துக்குரிய தேவன் என்று அழைக்கப்படாமல் இந்த காலத்துக்குரிய தேவன் என்று அழைக்கப்படுகின்றான். ஆதியிலிருந்தே தேவனை போல் இருக்க வேண்டும் என்பதே அவனுடைய குறிக்கோளாக இருந்தது. நாம் அதை வாசிப்போமாக. அது வெறுமன நம்முடைய நேரத்தையே எடுத்துக்கொள்ளும். நாம் பாருங்கள், ஏசாயா 14 திரும்பிச் செல்வோம். நான் அதை குறித்து வைத்திருக்கிறேன். நாம் அப்படியே ஒரு நிமிடம் ஏசாயா 14 இங்கே திரும்பிச் சென்று தேவன் என்ன கூறினார் என்பதை பார்ப்போமாக. தேவனாக சாத்தான் என்ன செய்தான்? ஏசாயா 14:12-14.
How art thou falling from heaven, O Lucifer?
அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை இனப்படுத்தமரே, நீ தரையிலே விழவட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். இப்பொழுது அது தேவனுடைய புத்திரர்கள். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வச்சிருப்பேன் என்றும், நான் மேகங்கள் மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாய். தேவனைப் போல ஆராதிக்கப்பட வேண்டும் என்பதே சாத்தானுடைய குறிக்கோளாயிருந்தது. அவன் மூன்றில் இரு பங்கை பரலோக நட்சத்திரங்களில் மூன்றில் இரு பங்கை எடுத்துக் கொண்டான். அந்த நட்சத்திரங்களுக்கு மேலாக தன்னை உயர்த்தி அவர்களுக்கு பிரசங்கித்து அவர்களில் மூன்றில் இரு பங்கை வஞ்சித்து போட்டான். உங்களுக்கு அது புரிகின்றதா? சரி, கவனியுங்கள், அதுதான் அவனுடைய குறிக்கோளாயிருக்கிறது. இப்பொழுது அவன் தன்னுடைய சொந்த அறிவினால் தான் கவனமாய் தேர்ந்தெடுத்துள்ள கல்வி பயின்ற மனவாட்டியோடு ஆயத்தமாயிருக்கிறான். பாருங்கள், பெரிய கட்டிடங்களும் பெரிய ஸ்தாபனங்களும் அவனுடைய வஞ்சக வர்ணம் பூசப்பட்டு அறிவார்ந்தவர்களாகவும் வேதசாஸ்திர அறிவாளிகளாகவும் சாமர்த்தியமானவர்களாகவும் அறிவாற்றல் கொண்டவர்களாகவும் கல்வி பயின்றவர்களாகவும் இருந்து முழு உலகத்தையும் வஞ்சித்து அவனை ஒரு தேவனாக்குகிறார்கள். அதைத்தான் அவன் செய்திருக்கிறான். முடிவாக அவன் அந்தி கிறிஸ்து எனும் நபருக்குள்ளாக வந்து முடிவடைகின்றான். அந்த நபர் ஏற்கனவே உலக அன்பினாலும் விஞ்ஞான மனவாட்டியினாலும் பகட்டாரவாரமான அறிவாற்றலில் அலங்கரித்துக் கொண்டவர்களாலும் மத சம்பந்தமான கல்வியை உடையவர்களாலும் தேவனுக்கு பதிலாக உள்ளவர் என்று முடிசூட்டப்படுகின்றான். அவள் அவனைப் போலவே பக்தி மார்க்கமாய் ஆக்கப்பட்டிருக்கிறாள். தேவனுடைய வார்த்தைக்கு தன்னுடைய சொந்த வியாக்கியானத்தை ஏவாளுக்கு அளித்தது போல இவளுக்கும் அளித்து அவனுடைய குமாரன் காயின் செய்தது போலவே இவளும் செய்கிறாள். இப்பொழுதோ நீங்கள் சாத்தானுடைய குமாரனா என்று கேட்கலாம். காயின் ஆதாமினுடைய குமாரன் என்று எப்பொழுதாவது அழைக்கப்பட்டான் என்று வேதத்தில் ஒரு இடத்தை எனக்கு காட்டுங்கள். வேதமோ அவன் பொல்லாங்கின் குமாரனாய் சர்பத்தினுடைய வித்தாயிருந்தான் என்றே அழைத்துள்ளது. சகோதரனே, மேல்பாகம் திறக்கப்பட்டிருக்கிறது. கூர்நொடி கோபுரமானது திறக்கப்பட்டு வெளிப்பாடானது காண்பிக்கப்பட்டாயிற்று. அவன் தன்னுடைய சிந்தனையினால் என்ன செய்வான் என்பதை கவனியுங்கள். தேவன் லௌகீக அழகில் வாசம் பண்ணினார் என்று அவன் எண்ணிக்கொண்டான். எனவே அவன் அதை பரலோகத்தில் செய்தான். பாவமானது ஏதேன் தோட்டத்தில் ஒருபோதும் துவங்கவே இல்லை, அது பரலோகத்தில் துவங்கினது. லூசிபர் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி அழகில் தன்னை உயர்த்தி கொண்டு மிகாவேலின் ராஜ்யத்தை காட்டிலும் ஒரு அழகான ராஜ்யத்தை விரும்பினான். ஆகையால் தேவன் அழகில் வாசம் பண்ணினார் என்றே அவன் எண்ணிக்கொண்டான். காயினை கவனியுங்கள், அவன் எந்த இரத்த பலியையும் விரும்பவில்லை. அவன் வந்து தன்னுடைய பலிபீடத்தின் மேல் அழகு நிலங்களின் கனிகளை செலுத்தினான். அப்படியே சரியாக ஆபேல் செய்தது போலவே ஒவ்வொரு காரியத்தையும் மிகவும் பக்தியாய் செய்தான். ஒரு பலியை செலுத்தி ஆராதனையில் தேவனுக்கு முன்பாக விழுந்து ஒவ்வொரு வழியிலும் கீழ்ப்படிந்தான். ஆனால் வார்த்தையின் வெளிப்பாடு இல்லாதவனாக இருந்தான். ஆதியிலிருந்தே தேவனுடைய திட்டத்தில் வார்த்தை இருந்தது. ஆனால் தேவன் வெளிப்பாட்டினாலே வெளிப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ரூபகாரப்படுத்தி அது சரியாக இருந்தது என்பதை வலியுறுத்தினார். மார்க்கத்தினால் அல்ல, ஒரு பலிபீடத்தினால் அல்ல, சபையை சேர்ந்து கொள்வதனால் அல்ல, ஒரு பலியை செலுத்துவதனால் அல்ல, உத்தமமாக இருப்பதனால் அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டினாலே வெளிப்படுத்தினார். தேவன் அவனுக்கு அது என்ன என்பதை வெளிப்படுத்துகிறார். அவளுடைய தாய் ஒரு பாம்பு அவளுக்கு கொடுத்த ஒரு ஆப்பிளை புசிக்கவில்லை, ஆனால் மிருகத்தின் ரூபத்தில் சாத்தானின் நபரோடு பாலியலில் உறவு கொண்டிருந்தாள். அது ஊர்ந்து செல்லுகின்றதா இல்லாமல் வெளியின் மிருகங்கள் எல்லாவற்றிலும் தந்திரமும் மிகவும் புத்தி சாதுரியமானதாயும் மனித சாயலில் வித்தோடு கலக்கக்கூடிய ஒரே காரியமாயிருந்தது. இப்பொழுது விஞ்ஞானம் அவனை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அவனை ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டார்கள், ஏனென்றால் அவனுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு எலும்பும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதமே அது அவ்வாறு இருந்தது என்று கூறுகிறது. இப்பொழுது இந்த நபர் என்ன செய்வான் என்பதை கவனியுங்கள். இந்த நபர் அவன் தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து அது சபையாயிருக்கிறது, தன்னை தேவனாக காண்பித்துக் கொண்டிருப்பான். இப்பொழுது நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் அது இரண்டு தெசலோனிக்கேயர் 2:3-4 மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 13:4-11 உள்ளது. அங்கு இரண்டு தீர்க்கதரிசிகள் யோவானும் பவுலும் அவன் இந்த கடைசி நாட்களில் என்னவா இருப்பான் என்பதை குறித்து உரைத்துள்ளனர். இப்பொழுது நீங்கள் அதை வாசியுங்கள், ஏனென்றால் நான் இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் நான் இப்பொழுது நேரத்தை
மிச்சப்படுத்துகிறேன்.
நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாள் மனிதனின் நாள் என்றே வேதத்தில் அழைக்கப்படுகிறது. இது தேவனுடைய நாள் அல்ல. தேவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன் அல்ல. வேதம் அவர் இப்பிரபஞ்சத்தின் தேவன் அல்லவென்று கூறுகிறது. அவர் பரலோகத்தின் தேவனாயிருக்கிறார். ஆனால் இது தேவனுடைய நாள் அல்ல. இது தெரிந்து கொள்ளும் நாளாய் உள்ளது. ஒன்று, இன்றைக்காக வாழ்ந்து மரித்து போ, இல்லை என்றால் தேவனை தெரிந்து கொண்டு ஜீவிப்பாயாக. தேவன் வார்த்தையாயிருக்கிறார். இந்நாளுக்கும் இந்த வேளைக்கும் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையே வார்த்தையாயிருக்கிறது. மனிதனின் நாளை கவனியுங்கள். நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் நலமாயிருக்கும். நான் அதை வாசிக்க போகிறேன். ஆனால் 1 கொரிந்தியர் 5:1-5 1 கொரிந்தியர் 4:1-5 என மன்னித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 4:1-5 பவுல் மனிதனுடைய நாளில் மனிதனால் நியாயம் தீர்க்கப்படுவதை குறித்து பேசுகிறார். எதற்காக நீங்கள் இதை மனிதனின் நாள் என்று அழைக்கின்றீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள். இது மனித அறிவினால் செய்யப்படுகிற கிரியைகள் மகிமைப்படுகின்ற நாளாயிருக்கிறது. எல்லா கம்யூனிஸ்டுகளின் தற்புகட்சியான பேச்சுக்களும் என்னவென்பதை பாருங்கள். யாரோ ஒருவனை நிலவிற்கு அனுப்ப முயற்சிக்கிறார்கள். தேவனோ சிலரை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். புரிகின்றதா? ஆனால் அவர்கள் ஒரு வீணான முயற்சியில் கோடான கோடி டாலர் பணத்தை எவ்வளவாய் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் அங்கே செல்லும் போது அவர்கள் ஒன்றையுமே கண்டறிய போவதில்லை. அவர்களோடு உள்ள காரியம் என்ன? நான் நிலவை குறித்து கவலைப்படவில்லை. நான் நிலவையே காண முடியாதபடி மிகவும் தூரமாய் கடந்து செல்லவே விரும்புகிறேன். நான் பால்வெளி மண்டலத்தை கடந்து தூரமாக மேலே மேலே செல்லவே விரும்புகிறேன். ஆம், இன்றைய உலகம் சாத்தானின் மூலம் உண்டான அறிவிற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய நாளானது தேவனுடைய வார்த்தையினால் அல்ல, அவன் பெற்றிருக்கிற அறிவினாலே மகிமைப்படுத்தப்படுகின்றது. இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், அது உள்ளே ஆழமாய் பதியட்டும். நீங்கள் இந்த உள்நாடாவை திரும்ப போட்டு பார்க்கையில் இங்கே இந்த இடத்தில் சற்று நேரம் நிறுத்திவிட்டு சிந்தியுங்கள். அவனுடைய கிரியைகள் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற கிரியைகளுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கின்றன. சாத்தானின் ஞானத்தை அவன் ஆதியிலே ஏவாளுக்கு கொடுத்தான். இப்பொழுது கவனியுங்கள், இதை தவறவிடாதீர்கள். சாத்தானின் ஞானமானது இவ்வேளைக்கென ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக மனிதனில் ஆராதனைக்குரிய சிங்காசன தண்டைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய சபைகள் தங்களுடைய வேத பாட போதனை வகுப்புகள் மற்றும் கல்வி சாலைகள் மூலமாக தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் அதிகமாய் கற்றுக்கொண்டுள்ளது என்று அவர்கள் நினைக்கிறபடியால் அதனை கொண்டே நிரூபிக்க
முற்படுகின்றனர்.
அங்கே வேத பண்டிதர் இன்னார் இன்னார், போதகர் இன்னார் இன்னார், பேராசிரியர் இன்னார் இன்னார் போன்றவர்கள் அவர்களுக்கு முன்பாக தெளிவாக்கப்பட்ட ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்துக்கு மேலாக தங்களுடைய சொந்த அறிவை சாத்தானிடமிருந்து பெற்றிருக்கிறதை சத்தியம் என்று அழைக்கப்படுகிறதை உயர்த்தியிருக்கின்றனர். மனிதனோ அதில் விழுந்து விடுகிறான். புரிகின்றதா? அவனுடைய விஞ்ஞான சாதனைகளால் தேவனுடைய வார்த்தை தவறு என்பதை நிரூபிக்க முயற்சி செய்கிறான். அதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். அவன் தன்னுடைய, அதாவது மனிதனுடைய வேத சாஸ்திரத்தினால் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு வியாக்கியானிக்கிறான். ஆனால் அதுபோ இயேசுவானவர் பூமியின் மேல் தோன்றின போது அவனதை ஸ்தாபன காலத்தில் செய்தது போன்றே இது மீண்டும் தேவனுடைய வார்த்தையை வியர்த்தனமாக்குகிறது. இயேசு, நீங்கள் மாயக்காரர்கள், நீங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தினால், அது அவர்களுடைய வியாக்கியானம், தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை ஜனங்களை வியர்த்தனமாக்கிவிட்டீர்கள் என்றார். இன்றைக்கும் அதே காரியத்தையே அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது பயனற்றதாயிருக்கிறது. கவனியுங்கள், அவர்கள் ஜனங்கள் தேவனிடப்படுவதற்கு மேலாக அவனை உயர்த்துகிறார்கள். அவர்கள் அதை செய்வார்கள் என்று 2 தெசலோனிக்கேயரில் கூறவில்லையா? ஜனங்கள் தேவனை விசுவாசிப்பதை காட்டிலும் அதிகமாக அந்த ஸ்தாபனத்தையே, ஒரு ஸ்தாபன சபையின் அதிகாரத்தையே விசுவாசிக்கிறார்கள். தேவன் வார்த்தையாயிருக்கிறார். அவர்கள் வார்த்தைக்கு மேலாக தங்களுடைய ஸ்தாபன கோட்பாடுகளை விசுவாசிப்பதால் அது தேவனிடப்படுவதற்கு மேலாக அவனை உயர்த்துகிறது. ஒரே தேவன் மட்டுமே உண்டு, அது வார்த்தையாயிருக்கிறது. தேவன் எனப்படுவது போல் அவன் தேவனுடைய சபையில் தேவனை போல அமர்ந்து அவன் தேவனாய் இருக்கிறான் என்பதை நிரூபிக்கிறான். ஏனென்றால் அவன் தன்னை ஆராதிக்க ஜனங்களை உடையவனாயிருக்கிறான். தேவன் வார்த்தையாயிருக்கிறான். அவன் தேவன் எனப்படுவதற்கு மேலாக தன்னை உயர்த்திக் கொள்கிறான். ஒரே தேவன் மட்டுமே உண்டு, அந்த தேவன் வார்த்தையாயிருக்கிறார். புரிகின்றதா? தேவன் எனப்படுவது போல் அது உண்மையான ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக தன்னை உயர்த்தி இருக்கிற இப்பிரபஞ்சத்தின் தேவனாயிருக்கிறது. அது பரிசுத்த யோவான் ஒன்றில் உள்ளது. புரிகின்றதா? தேவன் எனப்படுவதற்கு மேலாக அவன் தேவனைப் போல தேவனுடைய ஆலயத்தில் அதிகாரத்தோடு அமர்ந்திருக்கிறான். பாருங்கள், அவன் அதற்காக புகழப்படுகிறான். ஓ தேவனே, ஜனங்கள் அந்த வஞ்சகத்தை காணட்டுமே. அவனோ அதற்காக புகழப்படுகிறான். அவர் இப்பொல்லாத காலத்தின் ஜனங்களால் உறுதியாக விசுவாசிக்கப்படுகின்றான். இப்பொழுது பொல்லாத காலத்தின் தேவனையும் அவருடைய ஊழியக்காரர்களையும் நீங்கள் காண்கின்றீர்களா? இப்பொழுது அது வெளிப்படுத்தப்படுவதை கவனிப்போமாக. அவன் ஒருபோதும் தவறிப்போகாத தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக தன்னுடைய அறிவினால் அவர்களை ஒரு மேலான உலகத்தில் வாழ செய்வதற்காகவே அவன் அதை உண்டாக்கிக் கொண்டிருப்பதாக அவன் கூறுகிறான். ஆனால் அவன் ஸ்தாபனங்களிலும் கோட்பாடுகளிலும் அறிவாற்றலிலும் மற்றும் விஞ்ஞானம் போன்றவற்றிலும் ஒன்று கூடி வருவதனால் அவன் ஆயிரம் வருட அரசாட்சிகள் மட்டுமே உலகமானது வாழ்வதற்கு பொருத்தமான ஒரே நேரமாக இருக்கும் என்ற தேவனுடைய வாக்குத்தத்தை நிராகரித்து விட்டு தான் மனுஷர்கள் வாழ்வதற்கென ஒரு மேலான உலகத்தை உருவாக்கிக் கொண்டிருப்பதாக கூறுகிறான். என்னுடைய கருத்து என்னவென்பது உங்களுக்கு தெரியுமா? அதாவது வாழ்வதற்கு பதிலாக பாவம் செய்வதற்கென்றே ஒரு மேலான உலகத்தை அவன் உருவாக்கி இருக்கிறான் என்பதே ஆகும். கவனியுங்கள், அவன் அதை செய்துள்ளானா? அவன் பாவத்தை சட்டப்பூர்வமானதாக்கி விட்டான். அவன் மதுபானம் குடிப்பதையும் புகைப்பிடிப்பதையும் சட்டப்பூர்வமானதாக்கி விட்டான். சபைகளில் ஸ்திரீகள் குட்டை தலைமுடியோடு சபையின் ஒரு அங்கத்தினராக இருக்க முடியும் என்பதையும் சட்டப்பூர்வமானதாக்கி விட்டான். இப்பொழுது நீங்கள் வெறுமன ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். ஸ்திரீ குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து கொண்டு வர்ணங்களை தீட்டிக் கொண்டு இன்னமும் தங்களுடைய பக்திமயமான குழுவை சார்ந்திருப்பது தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் முரண்பட்டதாயிருக்கிறது. அவனோ அது சரியா இருக்கிறது என்றே கூறுகிறான். அவனுடைய அறிவை பார்த்தீர்களா? அதற்கு ஸ்திரீயோடு என்ன சம்பந்தம் இருக்கிறது? தடை செய்யப்பட்ட கனியை புசிப்பதில் அல்லது புசிக்க வேண்டாம் என்று தடை விதிக்கப்பட்ட கனியை புசிப்பதில் தீர்மானம் செய்வது போலவே அந்த விதமாகவே இருக்கிறது. தேவன் அதை செய்ய வேண்டாம் என்று கூறினார், ஆனால் அவன் அதை செய்கிறான். அவள் அவனை விசுவாசிக்கிறாள். அவள் அதற்காகவே அவனை நேசிக்கிறாள். அவள் தேவனை வெறுக்கிறாள். அவளுடைய சொந்த செய்கைகளே அவள் செய்கிறதை நிரூபிக்கிறது. அவளோ அவரை நேசிக்கிறாள் என்று கூறுகிறாள், ஆனால் அவள் சாத்தானையே நேசிக்கிறாள். அவள் நவராகரிகத்தின் தேவனை, இப்பிரபஞ்சத்தின் தேவனை, ஹாலிவுட் திரைப்பட தேவதைகளையே ஆராதிக்கிறாள். அவள் அவரை நேசிக்கிறாள், ஆனால் அவர் உண்மையாக தேவனுடைய வார்த்தையை வெறுக்கிறாள். அது மட்டுமே உண்மையான தேவனாயிருக்கிறது. அதை சபைகளில் சட்டப்பூர்வமானதாக்குகிறான். தீங்கே கிடையாது. நம்முடைய ஸ்திரீகள் இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும், அல்லது மற்றதையும் செய்ய முடியும். ஆனால் அவள் மனம் திரும்பினால் ஒழிய ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் வர அனுமதிக்கப்படுவதில்லை. பாருங்கள், அவன் லௌகீக அழகின் தேவனாயிருக்கிறான். அவள் அழகாய் காணப்பட விரும்புகிறாள். அவன் ஆதியிலிருந்தே அழகின் தேவனாக இருக்கிறான். பொல்லாததான சரியாக கூறினால், இந்த நவீன காலத்தில் விஞ்ஞானத்தில் உள்ள அறிவினாலும் பொருட்களினாலும் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளும்படியாய் சாதித்திருக்கிறான். அவன் அழகுபடுத்தியிருக்கிறான். கவனியுங்கள், இது கவனிக்க குறிப்பிடத்தக்கதாயிருக்கிறது. ஆதியிலே சேத்தும் அவனுடைய பிள்ளைகளும் ஒருபோதும் விஞ்ஞான பூர்வமான வழியில் செல்லவே இல்லை. இப்பொழுது நாம் விஞ்ஞானத்தை குறித்து ஒரு சில நிமிடங்கள் பேச போகிறோம். நான் என்னுடைய அறியாமையை சாக்காக வைத்துக் கொண்டு இதை கூறவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கும் எவரும் ஒரு கூட்ட அறிவிலிகளாகவே இருக்கின்றனர். புரிகின்றதா? நிச்சயமாக இது குறிப்பிடத்தக்கதாய் உள்ளது. அதை கவனியுங்கள். சேத்தினுடைய பிள்ளைகள் ஒருபோதும் விஞ்ஞான பூர்வமான வழியில் செல்லவே இல்லை. அவர்கள் தாழ்மையான மேய்ப்பர்களாகவும் விசுவாசிகளுமாயிருந்தனர். ஆனால் காயினுடைய புத்திரர்கள் அதை செய்தனர். ஏன்? அவர்களுடைய தந்தையினால் பிசாசினால் ஏவப்பட்டனர். காயின் தன்னுடைய தந்தையினால் ஏவப்பட்டான். அவ்வாறே தொடர்ந்து வந்த அந்த சந்ததியினுடாக ஏவப்பட்டது. ஒவ்வொரு காலத்தினுடாகவும் தேவனுடைய விபத்து வந்து கொண்டிருப்பதையும் இன்றைக்கு அது எவ்வாறு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் கவனியுங்கள். கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள், விஞ்ஞான ஆராய்ச்சி மற்ற எல்லா காரியங்களிலும் ஈடுபட மாட்டார்கள். இல்லை, அப்படியே ஒரு நிமிடம் நாம் அதற்குள்ளாக செல்லுவோம். ஆனால் காயினோ தனது தந்தையாகிய பிசாசின் சுவாபப்படி உலக பிரகாரமான முழு அறிவினாலும் அழகினாலும் விஞ்ஞானம் போன்றவைகளினாலும் கிரியை செய்தான். காயினின் பிள்ளைகள் விஞ்ஞான பூர்வமானவர்களாயிருந்தனர். அவர்கள் கல்வி கற்றிருந்தனர். அவர்கள் இசைக்கருவிகளை வாசிப்பவர்களாக இருந்தனர். ஒவ்வொரு சனிக்கிழமை இரவிலும் இத்தெருவில் உள்ள அந்த பள்ளிக்கூட நிர்வாக சபையினர் ஒரு நவீன எல்விஸ் பிரஸ்லி மற்றும் அந்த விதமான பாடற்குழுவினரின் இசையை கேட்க அனுமதிக்கின்றனர். அவர்கள் நகரங்களை கட்டுபவர்களாயிருந்தனர். சுய இச்சைகளுக்காக ஸ்திரீகளை அழகுபடுத்துதல், பிசாசை போன்றே உள்ள ஸ்திரீகளுக்கு வர்ணம் பூசுதல், அவர்களுடைய தலைமுடியை வெட்டிக்கொள்ளுதல், அரைக்கால் சட்டைகளை அணிதல், அது போன்ற காரியங்களை செய்தனர். அவர்கள் அதை தங்களுடைய சொந்த அசுத்தமான இச்சைகளுக்காக செய்கின்றனர். அது மிகவும் வெளிப்படையானதாயிருக்கிறது. ஆனால் இதை கூறுவதை தவிர வேற எந்த வழியும் எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது சாத்தானுடைய சுவிசேஷமானது ஒரு சுவிசேஷ விஞ்ஞானமாயும் முன்னேற்றமாயும் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அவன் அதை ஏதேரில் பிரசங்கம் செய்தான். தேவன் அதை பிரசங்கிக்கவில்லை, சாத்தானே விஞ்ஞான முன்னேற்றத்தை செய்தான். விஞ்ஞானமும் முன்னேற்றமும் சாத்தானுடைய சுவிசேஷமாயிருக்கிறது. அதனை கொண்டு அவன் இன்றைக்கு நம்மை எங்கே வழிநடத்தி இருக்கிறான் என்பதை பாருங்கள். புரிகின்றதா? கவனியுங்கள். அவன் ஏதேனில் அதை யாருக்கு பிரசங்கம் செய்தான்? ஆதாமினுடைய மனவாட்டிக்கே. அவள் அதில் விழுந்து போனாள். அவன் தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றை சந்தேகிக்கும்படி அவளை வஞ்சித்து விட்டான். அவன் என்ன கூறியிருப்பான் என்பதை நாம் பார்ப்போமாக. அவன் இந்த பரிசுத்த சபையில் மரிப்பதென்பது விஞ்ஞான பூர்வமானதல்ல என்றும், அல்லது மரணம் என்ற ஒரு விவேகமற்ற காரியத்தை விசுவாசியாமல் இருக்க உனக்கு கல்வி பயிற்சி அளிக்கப்படும், தேவனுடைய வார்த்தை மரணத்தை பற்றி அவ்விதம் கூறியிருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை, அது விவேகமற்றதா இருக்கிறது என்று கூறியிருப்பான். ஓ, இன்றைக்கு அவனை பாருங்கள். தேவன் ஒரு நல்ல தேவனாகவே இருக்கிறார். நீ அவருடைய பரிசுத்த சபையில் இருக்கிறாய், ஆகவே நீ மறிக்க முடியாது என்று கூறி வருகிறார். ஆனால் தேவனோ நீ மறுப்பாய் என்று கூறியிருந்தார், அதுவே அதை தீர்க்கிறது. இன்றைக்கு அவனை பார்த்தீர்களா? ஓ, வெறுமன சபையை சார்ந்து கொள். நீ இதை செய்கிறாய் அல்லது இதை செய்கிறாய், அதை செய்கிறாய் அல்லது மற்றதை செய்கிறாய் என்பது ஒரு பொருட்டல்ல. வெறுமன சபைக்கு வந்து ஒரு நல்ல அங்கத்தினனாயிரு. உன்னுடைய முடியை வெட்டிக்கொள்வதை பற்றி கூறுவதெல்லாம் அர்த்தமற்றது. குட்டைக்கால் சட்டைகளை அணிதல் மற்றும் வர்ணம் பூசுதல், நடனங்களுக்கு செல்லுதல், எப்பொழுதாவது ஒருமுறை மதுபானம் அருந்துவது போன்றவையெல்லாம் உன்னை பாதிக்காது. நீ அதில் முழுமையாக ஈடுபடாத வரைக்கும் அது உன்னை பாதிக்காது. வெளிப்படையாக கூறுகிறேன், பிள்ளைகளாகிய நீங்கள் அதை சற்று பருகி பார்க்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். எனவே அதனால் அவர்கள் அதை விரும்புகிறார்களா அல்லது இல்லையா என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள கூடும் என்று கூறுகிறேன். அவன் தான் இக்காலத்தின் இப்பொல்லாத காலத்தின் தேவனாயிருக்கிறான். தேவன் ஒரு நல்ல தேவனாகவே இருக்கிறார். நான் சுகவீனமடையமட்டாய் அந்த அளவிற்கு அதை கேட்டிருக்கிறேன். தேவன் ஒரு நீதியின் தேவனாயும் கூட இருக்கிறார். பேர பிள்ளைகள் அவரை சுற்றுமுற்றும் தள்ளிவிடுகிறதற்கும் பாவமுடைவளாய் இருப்பதற்கும் தேவன் ஒன்றும் ஒரு வயதான தள்ளாடுகிற பாட்டனார் அல்ல. அவர் நீதியின் தேவனாயும் பரிசுத்தத்தின் தேவனாயும் இருக்கிறார். அவர் அதை தம்முடைய முதல் பிள்ளையின் மூலமாக ஏதேன் தோட்டத்தில் நிரூபித்தார். நீங்கள் அவருடைய வார்த்தைகளில் ஒன்றை அந்த கோட்டை கடக்கும் போது நீங்கள் மறுக்கின்றீர்கள். இன்றைக்கு அதே காரியம் பொருந்துகிறது. அவன் ஏவாளனத்தில் அந்த விதமான ஒரு விஞ்ஞான பூர்வமான சமூக கல்வி பயின்ற முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிற சுவிசேஷத்தை பிரசங்கித்தான் என்பதை கவனியுங்கள். ஆதாமினுடைய மனவாட்டி அதை
விசுவாசித்தாள்.
இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் மனவாட்டி என தன்னை அழைத்துக் கொள்ளும் சபையையும் இவ்விதமான வாக்கு தத்தங்களினால் நிரப்புவதில் அவன் வெற்றி கொண்டான். அது உண்மை. ஓ, அது தேவனுக்கானதல்ல. தேவன் அதை செய்வதற்கு மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். ஏன், நீ சபைக்கு சென்று கொண்டிருக்கும் வரையில் நீ விசுவாசிப்பாயானால் என்று சாத்தான் கூறுகிறான். பிசாசு விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசிப்பதாக காட்டிக் கொள்வதில்லை, ஆனால் அவன் உண்மையாகவே விசுவாசிக்கிறான். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கவில்லை. நீ விசுவாசிப்பாயானால், அவன் பிந்தின ஆதாமினிடத்தில், அதாவது இரண்டாம் ஆதாமினுடைய மனவாட்டினிடத்தில் அவன் முதலில் கூறினது போன்றே கூறுகிறான். அதாவது இப்பொழுது தெய்வீக சுகமளித்த என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. நாம் அதை நிரூபிக்க முடியும். ஒருபோதும் இந்த விதமான ஒரு காரியம் நிரூபிக்கப்பட்டதே கிடையாது. இந்த இயேசுவின் நாமத்தில் உள்ள ஞானஸ்தானத்தில் இப்பொழுது நானே சபையின் அதிகாரமுடையவனாய் இருக்கிறேன் என்பதை நீங்கள் உணரவில்லையா என்று அவன் கேட்கிறான். மேலும் அவன், நாம் அதை ரோமாபுரியில் உள்ள நியாசாவிலேயே தீர்த்து விட்டோமே என்றும், அப்பொழுது மிருகத்தின் வாயிலிருந்தும் கள்ள தீர்க்கதரிசிகள் போன்றவர்களிடமிருந்தும் மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு சென்றதே என்கிறான். நாங்கள் திருத்துவ தேவர்கள் உண்டு என்றே விசுவாசிக்கிறோம். ஓ, அது நன்மை நிமித்தமாகவே, அது அஞ்ஞானத்தன்மையுடைய போன்றிருக்கிறது. அதை போன்று இப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு தேவனுக்கு முன்பாக வந்து அவருடைய சமூகத்தில் நிற்கும்படி ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். ஓ, நீங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற பட்டங்களில் ஞானஸ்தானம் பண்ணப்படுவதால் அது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிறது இல்லை. அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? பவுல் ஒரு கூட்ட பாப்டிஸ்டுகளிடம் அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்னர் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று பவுல் கட்டளையிடும் வரையிலும் அது மிக அதிகமான வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருந்தது. அது அந்த அப்போஸ்தலன் வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து வேதாகமம் ஒன்றை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கூக்குரலிடமும் கூட காரணமாக இருந்தது. நிச்சயமாகவே அது வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஓ என்ன, இந்நாட்களில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அது அப்போஸ்தலர்களுக்கானதாக இருந்தது, அது முடிந்துவிட்டது. தீர்க்கதரிசிகள் என்ற ஒரு காரியம் உண்டா? அப்படிப்பட்டதை குறித்து அறியப்பட்டது கூட இல்லையே. அற்புதங்களா? அவைகள் விஞ்ஞான பூர்வமற்றவர்களாக இருக்கின்றதே. மல்கியா நான்கா? அது வேறொரு காலத்துக்கானதாக இருந்தது. யோவான் 14:12? ஓ, இயேசு உண்மையாகவே அதை குறிப்பிட்டு கூறவில்லை. லூக்கா 17:30? ஓ, அது வெறுமன ஒரு கட்டுக்கதையாயிருந்தது. பாருங்கள், அது தவறாக வியாக்கியானிக்கப்பட்டிருக்கிறது. அது மூல வேதாகமத்தில் இருக்கவில்லை. இவையெல்லாம் அப்படிப்பட்ட வடிகட்டிய அடிமுட்டாள்தனம் ஆயிற்று. சர்வ வல்லமையுள்ள தேவன் நமத்தில் இறங்கி வருகிற பொழுது அதை நிரூபிக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து நேற்றுமிந்தும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறுகிற போது அவர் அதை அவனமாக நிரூபிக்கிறார். யாரும் அதை குறித்து கூறுகிறதில்லை என்று நான் கவலைப்படுகிறதில்லை. தேவன் தம்முடைய சொந்த வார்த்தையை வியாக்கியானிக்கிறார். அவர் இந்த கடைசி நாட்களில் இந்த காரியத்தை கூறுவார் என்று அவர் கூறினார். சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். தேவகுமாரன் வெளிப்படுவதற்கான வெளிச்சம் உண்டு. கிழக்கிலே உதிக்கிற அதே சூரியன் மேற்கிலே அஸ்தமிக்கிறது. தீர்க்கதரிசியோ பகலும் அல்ல அல்லது இரவும் அல்ல என்று அழைக்கப்படும் ஒரு நாள் இருக்கும் என்றார். அது சூரியனுக்கு மேலே மேகங்கள் உள்ளது போன்றே மந்தாரமானதாயிருக்கும். ஆனாலும் கிட்டத்தட்ட சாயங்கால நேரத்திலே மீண்டும் வெளிச்சம் உண்டாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே குமாரனே, அவர் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். கிழக்கில் உதித்த அதே குமாரன் இக்கடைசி நாட்களில் நாளானது முடியும் முன்னர் மீண்டும் மேற்கில் எழும்ப போவதாக முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை எப்படி வியாக்கியானிப்பார்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் தேவன் தம்முடைய சொந்த வார்த்தையை வியாக்கியானிக்கிறார். அவர் அதை நிரூபிக்கிறார். இது சாயங்கால நேரமாயிருக்கிறது. அது வருத்தமாயிருக்கிறது. ஆனால் அவள் அதிலே மீண்டும் நிச்சயமாக விழுந்து விட்டாள். கிறிஸ்துவனுடைய மனவாட்டி அதிலே விழுந்து ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையை சுத்தமாக விசுவாசிப்பதற்கு பதிலாக வேற ஏதோ வேத கல்லூரி பிரசங்கியின் மேதாவித்தனமான அறிவாற்றலை எடுத்துக் கொண்டாள். இப்பொழுது தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஊழியக்காரர்களே, நீங்கள் இதனோடு கருத்து வேறுபாடு கொள்ளலாம். நான் உங்களை புண்படுத்திக் கொண்டிருக்கவில்லை. நான் வெறுமன என்னுடைய சொந்த குழுவினரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் வெறுமன முயற்சித்துக் கொண்டிருப்பது என்னவெனில், நீங்கள் அவைகளை புரிந்து கொள்ள விரும்பினால் அப்பொழுது நீங்கள் அதை கேட்பதற்காக நான் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவேன். அப்பொழுது நீங்கள் அதற்கு செவி கொடுப்பீர்கள். புரிகின்றதா? ஆனால் அவர்கள் கண்டிருக்கிறதை அதை அவர்களுக்கு காண்பிக்கும்படி நான் அவர்களிடம் வெறுமன பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனது நிரூபிக்கிறார். அது உண்மையே. புரிகின்றதா? இது வேலையாயிருக்கிறது. அதை எவரும் யாக்கழிக்க தேவையில்லை. உன்னுடைய உலக பிரகாரமான அறிவு எந்த காரியத்திற்கும் ஒன்று உதவாது. நீ BA, DD, AD போன்ற பட்டங்களை பெற்றிருக்கலாம், அல்லது வேற என்னவெல்லாமோ பெற்றிருக்கலாம். அவையெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை வியாக்கியானிக்கிறார். அவரதை வாக்களித்தார். இதோ அது இருக்கிறது. ஆனால் வேத பாடசாலை அறிவும் ஸ்தாபன பிரசங்கமுமே மிருகத்தின் மரணத்துக்கு எதுவான காயம் குணமாக்கப்பட்டு அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து போப்பிற்குள் சென்றுள்ளதை முழு உலகமும் வியக்கும்படி செய்ய காரணமாயிருக்கிறது. அவள் எங்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள் என்பதை பாருங்கள். அவள் அதை விசுவாசிக்கிறாள். அவன் அவளிடத்தில் கூறுகிற அந்த அறிவை அவள் விசுவாசிக்கிறாள். இப்பொழுது கவனியுங்கள், நியமிக்கப்பட்ட இரு மனவாட்டிகளுமே தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான சாத்தானுடைய அறிவை விசுவாசித்தனர். ஆதாமின் மனவாட்டி தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான சாத்தானுடைய அறிவை விசுவாசித்தாள். கிறிஸ்துவின் மனவாட்டியும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான இப்பொல்லாத அறிவாற்றலுள்ள காலத்தில் சாத்தானுடைய அறிவை விசுவாசித்திருக்கிறாள். கவனியுங்கள், ஏவாள் மாம்ச பிரகாரமாக அதை விசுவாசித்து முழு மானிட இனத்தையும் மரணத்திற்குள்ளாக ஆழ்த்தினாள். மாம்சத்திற்குரிய மனவாட்டி
ஆதாம்,
பூமிக்குரிய மனிதன் தன்னுடைய மனவாட்டியை அவன் அவளை மனைவியாக சுவீகரித்துக் கொள்ளும் முன்னரே முழு மாண்ட வர்க்கத்தையும் மரணத்திற்குள்ளாக்கினாள். அது விஞ்ஞான பூர்வமானதோ அல்லது இல்லையோ, நாம் அதே விதமாகவே மறிக்கிறோம். காரணம், நாம் மறிப்போம் என்று தேவன் கூறினார். நீங்கள் பரிசுத்த ஏதேனில் இருந்தாலும், அல்லது பரிசுத்த சபையில் இருந்தாலும், அல்லது பரிசுத்த ஸ்தாபனத்தில் இருந்தாலும், அல்லது நீங்கள் என்னவாயிருந்தாலும், உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தையானது உபகாரப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்படும் போது, நீங்கள் சத்தியமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளில் ஒன்றை அவிசுவாசிக்கும் நாளிலே நீங்கள் மறிப்பீர்கள். அந்நாளில் நீங்கள் உங்களையே தேவனிடத்திலிருந்து பிரித்துக் கொள்ளுகின்றீர்கள். முழு வாக்கியத்தை அல்ல, ஒரு வார்த்தையே. ஒரு வார்த்தையை கூட்டவோ அல்லது ஒரு வார்த்தையை எடுத்து போடவோ செய்கிற அந்நாளிலே நீங்கள் மறிப்பீர்கள். கவனியுங்கள், ஆதாவினுடைய மனவாட்டி அவளுடைய இனத்தின், மானிட இனத்தின் இயற்கையான மரணத்துக்கு
காரணமாயிருந்தாள்.
இரண்டாம் ஆதாமினுடைய மனவாட்டி கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக நியமிக்கப்பட்டவள் விஞ்ஞான பூர்வமான அறிவாற்றல் உள்ள பெரிய ஸ்தாபனங்களினால் மிருகத்தின் முத்திரையை எடுத்துக்கொண்டு ஒரு ஸ்தாபன மரணத்துக்குள்ளாக முழு சபையையும் ஆழ்த்தியிருக்கிறாள். நாங்கள் பாப்டிஸ்டுகள், நாங்கள் பிரஸ்பிடேரியன்கள், நாங்கள் பெந்தேகோஸ்துகள் போன்றவர்களாக இருக்கிறோம். நாங்கள் இதை பெற்றிருக்கிறோம், நாங்கள் அதிக ஆஸ்தியை பெற்றிருக்கிறோம், நாங்கள் அரசாங்கத்தால் பெயர் பெற்றிருக்கிறோம், நாங்கள் உலகத்தை சுற்றிலும் இருக்கிறோம். எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களாகவே உள்ளன. மேலும் இந்நகரத்தின் நகராண்மை கழக தலைவர் போன்றவர்களும் எங்களிடத்திற்கு வருகின்றார்களே, ஜனாதிபதியும் கூட எங்களோடு பூசைக்கு வருகிறாரே, நாங்கள் இதற்கு அல்லது மற்றதற்கு வருகிறோம் என்கிறார்களே. முழு உலகமும் ஆவிக்குரிய ஸ்தாபன மரணத்திற்குள் மூழ்கியிருக்கின்றது. முழு சபையுமே அவள் மறித்திருக்கிறாளே. நீங்களோ, நீங்கள் நிறைய இடங்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறலாம். இயேசு நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் இருக்கும். அங்கே 8 பேர் மட்டுமே ரட்சிக்கப்பட்டனர் என்றார். லோத்தின் நாட்களில், அந்த நாளிலே அங்கே 3 பேர் மட்டுமே சோதோமிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டனர். இப்பொழுது ஒரு குழு ஏற்கனவே வெளியே இருந்தது என்பது நினைவிருக்கட்டும். ஆனால் அப்பொழுது இருந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் போதும் இருக்கும். என்ன ஒரு நாள் என்பதை பாருங்கள். நாம் எங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நோக்கி பாருங்கள். இப்பொழுது ஒரு சபை என்ற பெயரின் கீழே, கல்வி சம்பந்தமான வழிநடத்துதலின் கீழே, விஞ்ஞான பூர்வமான திட்டத்தின் கீழே, சாத்தான் அவளுக்கு கொடுத்திருக்கிற விஞ்ஞான பூர்வமான வழிநடத்துதலின் கல்வி திட்டத்தினை முழு உலகமும் ஏற்றுக்கொள்ள அவளே காரணமாயிருக்கிறாள். நான் உங்களுக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனை சித்தரித்துக்
கொண்டிருக்கிறேன்.
அவள் தன்னுடைய கரத்தில் தேவனுடைய வார்த்தையில் நிறைவை பெற்றிருந்தாள். அவள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவள் அதற்கு என்ன செய்தாள்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக காத்திருப்பதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியானது சீஷர்களுக்கு ஆறு என்று மட்டுமே அவளிடத்தில் விஞ்ஞானமானது நிரூபிக்க அனுமதித்து விட்டாள். தெய்வீக சுகமளித்தல் தொடர்ந்து நடப்பதற்கு பதிலாக அவள் இப்பொழுது மரித்தோரை எழுப்பி மகத்தான அற்புதங்களை செய்து கொண்டிருக்க வேண்டியவளாய் இருக்கிறாள். ஆனால் அவளோ மத சார்புள்ள மனிதன் தேவனுடைய வார்த்தையை சாத்தானின் தலைமையின் கீழ் எடுத்துக்கொண்டு அது இன்னொரு காலத்துக்கானது என்று கூற முயற்சிக்கிறான். ஆனால் அவள் அதை விசுவாசித்திருக்கிறாள். வேதமோ, நான் செய்கிற காரியங்களை நீங்களும் கூட செய்வீர்கள் என்று கூறியுள்ளது. இயேசு அதை கூறினார். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். நாம் இன்னமும் சிருஷ்டிகளாயிருக்கிறோம். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவளோ அதனுடைய ஒவ்வொரு துணுக்கையும் மறுதலிக்கிறாள். அவள் எல்லா இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களையும் மறுதலிக்கிறாள். அவளதை வேதத்தை குறித்து உலக அறிவு கொண்டுள்ள தன்னுடைய அபிப்பிராயத்திற்காக விட்டுக் கொடுத்து விட்டாள். குருமார்கள், பரிசுத்த தந்தை என்று அழைக்கப்படுபவர்கள், பேராயர்கள், தலைமை பேராயர்கள், மாநில மூப்பர்கள், பொது கண்காணிகள் போன்றவர்கள் அதற்கு தங்களுடைய சொந்த வியாக்கியானத்தை வேதாகமத்திற்கு அளித்திருக்கின்றனர். தேவன் நள்ளிரவை போல் அவர்களை விட்டுவிட்டு மரித்தவர்கள் போல் அங்கேயே அமர செய்து விட்டார். இந்த கடைசி நாட்களில் மீதியாக விடப்பட்டிருக்கிற ஒரே காரியம், தங்களால் முடிந்த அளவு மிகுந்த பலத்த சத்தத்தோடு இசைப்பாடி தரைகளில் மேலும் கீழுமாக ஓடி அந்நிய பாஷையில் பேசி சத்தமிட்டு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதளிக்கின்றவர்களாக இருக்கிற ஒரு சிறு கூட்ட பெந்தேகோஸ்தையினரே உள்ளனர். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறி பாருங்கள். அப்பொழுது அவர்கள் உங்களுடைய முகத்தை பார்த்து சிரிப்பார்கள். ஆனால் தேவனோ தமது வார்த்தையானது இருக்க வேண்டிய விதமாகவே இருக்கிறது என்று நிரூபித்துக் கொண்டு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். கவனியுங்கள், சாத்தான் ஏவாளை பங்கெடுத்துக் கொள்ளும்படி கூறின மரமானது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமாகும். அது ஒரு கலப்படமான மரமாயிருந்தது. இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாளை பாருங்கள். அவர் ஒரு மனவாட்டியை வெளியே அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவன் நன்மை செய்வதாக உரிமை கோருகிற ஒரு சபையை பெற்றிருக்கிறான், ஆனால் அது வார்த்தையை மறுதளிப்பதால் தீமையாயிருக்கிறது. ஒரு கலப்படமான மரம். ஓ, அவர்கள் பெரிதான சங்கங்களை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் இதற்கு உதவி செய்கிறார்கள், செஞ்சிலுவை சங்கம் அதை அங்கீகரிக்கிறது, எல்லா பள்ளிகளுமே அவைகளை இங்கே நோக்கி பாருங்கள். ஓ, ஆனால் வெறுமன ஒரு வார்த்தையை மறுதளிப்பது என்பது நீங்கள் மறுப்பதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். அது எவ்வளவு அறிவாற்றுள்ளதா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அது எவ்வளவு நன்மையானதா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இயேசு கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்றார். ஒரு பொட்டு புளிப்பானது பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். ஒரு தேவனுடைய வார்த்தையை இடம்பெயர்ந்து நிலைகுலைய செய்வது முழு சித்திரத்தையுமே சீர்குலைய செய்கிறது. என்னுடைய பாதம் இருக்க வேண்டிய இடத்தில் என்னுடைய கரம் இருந்தால் எப்படி இருக்கும், புரிகின்றதா? என்னுடைய கரம் இருக்க வேண்டிய இடத்தில் என்னுடைய காது இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் புளிப்பு முழுவதையும் புளிப்பாக்கும். அது சரி என்று நீங்கள் எப்படி அறிவீர்கள் என்று கேட்கலாம். அது சரி என்பதை தேவர் நிரூபிக்கிறார், அவர் அதை ரூபகாரப்படுத்துகிறார். அது இங்கே வார்த்தையில் இருக்கிறது என்று அவர் கூறினார், ஆகையால் அவர் அதை நிரூபிக்கிறார். அந்த விதமாகத்தான் அது சரியா இல்ல தவறா என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். வெறுமனம் ஒரு வார்த்தையை மறுதளிப்பது மறிப்பதற்கு போதுமானதாயிருக்கிறது. அது முழு மானிட இனத்திற்கு சரித மரணத்தை கொண்டு வந்தது போல இது இப்பொல்லாத காலத்தில் ஆவிக்குரிய மரணமாகிய விளைவை கொண்டு வருகிறது. இக்காலத்தில் மக்கள் தங்களுடைய சுயபுத்தியில் சார்ந்து கொள்ளும்படி நோவாவின் காலத்தில் காணப்பட்ட அதே விஞ்ஞான யுகத்தை இப்பொழுது மீண்டும் எவ்வாறு சாத்தான் திரும்ப கொண்டு வந்துள்ளான் என்பதை கவனியுங்கள். வேதம் நமக்கு நீதிமொழிகளில் உன் சுயபுத்தியின் மேல் சாயாதே என்று கூறுகிறது. தேவரே சத்தியபரர் எந்த மனுஷனுடைய வார்த்தையும் பொய்யே. ஆனால் சாத்தான் தன்னுடைய அறிவினால் ஏதேன் தோட்டத்தின் துவக்கத்தில் இருந்தே ஜனங்களை தங்களுடைய சுயபுத்தியின் மேல் சார்ந்து கொள்ள செய்தான். அவனது அந்த மகத்தான மேக்ஸ் ஃபேக்டர் அழகு சாதனங்களால் அவன் ஸ்திரீகளை அழகுபடுத்தி அதன் காரணமாக சரியாக கூறினால் தேவ புத்திரர் பாவத்தில் விழுந்து அவர்களை விவாகம் செய்து கொள்ளும்படி செய்தான். ஸ்திரீகள் மிகவும் சௌந்தரியம் உள்ளவர்களாய் மிகவும் அழகுள்ளவர்களாக இருந்தனர். இப்பொழுது இன்றைக்கு வீதியில் செல்கிற சாதாரண ஸ்திரீயை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களில் அநேகர் அந்த கதையை வாசித்திருக்கிறீர்கள், நீங்கள் இதை ஒருபோதும் கேட்டிருக்கவே மாட்டீர்கள். காரணம் என்னவெனில், அது என்னுடைய நாட்களுக்கு முந்தினது. பர்ல் ஓ பிரைன், எத்தனை பேர் அவளை குறித்து கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள்? நிச்சயமாகவே அவள் உலகிலேயே மிகவும் அழகான ஸ்திரீயாய் கருதப்பட்டிருக்க வேண்டும். ஏன்? ஆனால் இன்றைக்கோ பள்ளிக்கு செல்கிற ஒரு பெண் பிள்ளை அவளை காட்டிலும் இரு மடங்கு அழகுள்ளவளாக இருக்கவில்லையா? அது ஏன்? இக்கடைசி நாட்களில் ஸ்திரீகளின் அழகு முன்பை காட்டிலும் அழகாயிருக்க வேண்டியதா இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய தலைமுடியை வெட்டியிருக்கிறார்கள், அவர்கள் சிறு பெண்களின் உடைகளை அணிந்து கொள்கிறார்கள், அவர்கள் குட்டைக்கால் சட்டைகளையும் சிறிய இரண்டு துண்டு துணிகளால் ஆன குளியல் ஆடைகளை, நீங்கள் எப்போதும் அடைக்கிற ஆடைகளை அவைகளையே அணிந்து கொள்கிறார்கள். அவர்கள் வர்ணங்களை பூசிக்கொள்வதோடு உதடுகள் கன்னங்களில் பூசிக்கொள்வதான ஒரு வகை சிவப்பு நிற அழகு சாதனங்களை உபயோகித்து தங்களிடத்தில் இல்லாத ஒரு அழகுக்குள் தங்களை ஆக்கிக் கொள்கின்றார்கள், புரிகின்றதா? ஆனால் விஞ்ஞான பூர்வமான அறிவினூடாக அவர்கள் இதை சாதிக்கக்கூடியவர்களாக இருந்து வருகின்றனர். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உணவிற்காக செலவிடுவதை காட்டிலும் இரண்டு அல்லது மூன்று மடங்கு பெண்கள் தங்கள் அழகு சாதனங்களுக்காக செலவிடுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அழகு சாதனங்களுக்காக இவ்வாறு செலவிடப்படுவது உண்மை என்று நிரூபிக்கப்படுகிறது. கவனியுங்கள், தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை, தேவகுமாரத்திகளை அல்ல மனுஷகுமாரத்திகள், அதாவது அவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தனர். இதுவே தேவகுமாரர்கள் இந்த கொடிய மஞ்சகத்திற்குள் விட காரணமாயிற்று. அந்த விதமான ஸ்திரீகளையே அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். எனவே அது இன்றைக்குள்ளது போன்ற ஒரு விபச்சார காலத்தை கொண்டு வந்தது. சோதோமிலும் அது அவ்வாறே இருந்தது, அவ்வாறு இன்னமும் இருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. அதாவது புருஷரும் ஸ்திரீகளும் இந்நாளில் மனைவிகளை மாற்றிக் கொள்கிறார்கள். அவர்கள் இந்த மனைவியை விரும்பவில்லை என்றால் அவர்கள் நெவாடாவில் உள்ள ரெனோவுக்கு போய் அங்கே ஒரு பெண்ணை மணந்து, அல்லது அவளை விரும்பவில்லை என்றால் விவாகரத்து செய்துவிட்டு பின்னர் 15 நிமிடங்களில் மீண்டும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்களால் கவற்று வகையில் மேற்கொள்ள முடியாதபடி ஸ்திரீகள் மிகவும் சௌந்தர்யமாயிருக்கிறார்கள். அது என்ன? அது பிசாசே. பாருங்கள், சாத்தான் இன்னும் அழகில் இருக்கிறானா? கவனியுங்கள், அந்த பாவம் அவர்களுக்கு ஒருபோதும் மன்னிக்கப்படவே இல்லை. அந்த சௌந்தர்யமும் விஞ்ஞான பூர்வமான மிகவும் பொல்லாததான காலமானது இப்பூமியில் இராதபடி தேவன் நிர்மூலமாக்கினார். அது சௌந்தர்யமும் விஞ்ஞான பூர்வமான காலமுமாயிருந்தது. இயேசு அது மனுஷகுமாரனுடைய வருகைக்கு முன்னதாக மீண்டும் இருக்கும் என்று கூறினார். அது சரியா? கவனியுங்கள், இயேசு நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் என்றார். அவர்கள் யாவரும் விவாகம் செய்ய முயன்ற போது, இப்பொழுது கவனியுங்கள், தேவகுமாரர்கள் சௌந்தரியம் உள்ள மனுஷகுமாரத்துகளை மணந்து கொண்டனர். தேவன் அதற்காக அவர்களை ஒருபோதும் மன்னிக்கவே இல்லை. பிலேயாமும் அதே விதமான போதகத்திரால் அவன் சௌந்தரியமான அறிவார்ந்த விஞ்ஞான பூர்வமான மோவாபை ஸ்திரிகளை அவர்களுடைய சரசமாடும் விழிகளோடும் அவர்களுடைய முகவர்ண முகசாய தூள்களோடும் அவர்களுடைய அருமையான வாசனை திரவியங்களினாலும் தேவனுடைய குமாரர்களை நயவசனித்து மயக்கும்படி அனுப்பினான். ஆனால் இவர்களுடைய சொந்த மனைவிகளோ தாங்கள் வேலை செய்வதனால் கரங்களில் ஏற்படும் காய்ப்புகளினாலும் மற்றும் ஒப்பனை அலங்காரம் இல்லாதவர்களாய் அந்த ஸ்திரீகளுக்கு அப்படியே எதிர்ப்பதமாக இருந்தனர். ஆனால் அவர்களோ இவர்களை நயவசரித்து மயக்கி, நாம் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்ளலாம், ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரே மக்களாய் இருக்கிறோம் என்றனர். அது ஒரு பொய்யாயிருந்தது. அது ஒரு பொய்யாயும் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்துகளை விவாகம் செய்யும்படியான பிசாசின் சாதனையுமாயிருந்தது. அது ஒரு பிசாசின் பொய்யாயிருந்தது. ஏனென்றால் கள்ள தீர்க்கதரிசியான பிலேயாம் மோசேக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து, நல்லது, நாம் ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம், நாம் ஒரே பலிகளை ஏறெடுக்கிறோம், நாம் ஒரே பலிகளையே உடையவராக இருக்கிறோம், நாம் ஒவ்வொரு காரியத்தையும் ஒரே விதமாக செய்கிறோம் என்று கூறி இரண்டு இனங்களையும் ஒன்று சேர்க்க முயற்சித்தான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி அது மிகவும் நெருக்கமாயிருக்கும். புரிகின்றதா? ஜனங்களே, அவளை விட்டு வெளியே பாருங்கள், உங்களுக்கு அவளோடு எவ்வித சம்பந்தமும் கிடையாது. கவனியுங்கள், இது தேவன் தம்முடைய வார்த்தையை காயினுடைய பொல்லாத சந்ததிக்கு வியாக்கியானிப்பது போன்றதல்ல. இல்லை, தேவன் தம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு வியாக்கியானிப்பதில்லை. கவனியுங்கள், தேவன் அறிவினாலும் சௌந்தரியத்தினாலும் விஞ்ஞான பூர்வமாக ஒரு உலகை உண்டு பண்ணி பின்னர் அதை அழிப்பாரா? தேவன் அதை செய்வாரா? அவர் மிகவும் சௌந்தரியம் உள்ளதாக்குவாரா? இங்கே பாருங்கள், தேவன் தம்முடைய குமாரத்துகளை மிகவும் சௌந்தரியம் உள்ளவர்களாக்கி அவர்களை மிகவும் பால் உணர்ச்சியை தூண்டும் வகையில் உடை உடுக்க செய்து அவருடைய குமாரர்கள் இவர்களை இச்சித்து பின்தொடர்ந்து விபச்சாரம் செய்ய அனுமதிப்பாரா? என்ன, தேவன் அதை போன்ற ஒரு காரியத்தை செய்கிறாரா? இந்த நிர்வாணமான ஆடைகளை கலந்துவிட்ட லவோதிக்கியாவின கூட்டத்தவர் இப்பிரபஞ்சத்தின் தேவனை தங்களுடைய கோட்பாடுகளினூடாகவும் கல்வியினூடாகவும் புத்தி சாதனத்தினூடாகவும் அழகினூடாகவும் ஆராதிக்கிறார்கள். வேதமோ, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று கூறியுள்ளது. ஒரு நாள் தேவன் 100 ரத்தல் எடையுள்ள அத்தனை பெரிய கற்களை வானத்திலிருந்து வரிசுக்கு பண்ணி தம்முடைய வார்த்தையும் தம்முடைய நியாயப்பிரமாணமும் எப்பொழுதும் கூறி வருகிறது போன்றே அவளை கல்லறிவதன் மூலமே அவளை நிர்மூலமாக்குவார். தேவன் அந்த விதமாக இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்றால் அவர் தமது நோக்கத்தை தமது திட்டத்தை முறியடிப்பது போலாகிவிடுமே. தேவன் அறிவில்லாதவர் அல்ல, அவரே சகல ஞானத்திற்கும் உறைவிடமாயிருக்கிறார். ஆகையால் அந்த விதமான சரக்கு எங்கிருந்து வருகிறது என்பதை பாருங்கள். அது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. அது இன்னமும் சாத்தானாகவே இருக்கிறது. சபையானது அதை விசுவாசித்து விட்டது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், ஸ்திரீகளே, நான் உங்களுக்கு என்னால் இயன்றளவு தேவனுடைய வார்த்தையை காண்பிக்கவே முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். வேதமோ, ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலைமுடியை வெட்டிக் கொண்டால் அவள் தன்னுடைய தலையாயிருக்கிற தன்னுடைய கணவனை கனவீரப்படுத்துகிறாள் என்று கூறியுள்ளது. அவளுடைய கணவனுக்கு தேவன் தலையாயிருக்கிறார். எனவே அவள் தேவனையும் அவளுடைய கணவனையும் கனவீரப்படுத்துகிறாள். இப்பொழுது இது இந்த உலக சபை அமைப்பிற்கு தலையாயிருக்கிறது யார் என்பதை காட்டுகிறது. அதனுடைய தலைமை யார் என்பதை அது காட்டுகிறது. அது ஒரு மேம்பட்ட மனிதனின் ரூபத்தில் அறிவான நபராய் ஒரு மேம்பட்ட அறிவுடைய சாத்தானாயிருக்கிறது. அவர்கள் எல்லோரையும் விட அவர் அதிகமாக அறிந்திருக்கிறார். வார்த்தை என்ன கூறினாலும் பொருட்படுத்தாமல் அவன் அதற்கு தன்னுடைய சொந்த வியாக்கியானத்தையே உடனாயிருக்கிறார். இப்பொல்லாத காலத்திற்கான வியாக்கியானத்தை பாருங்கள். ஒரு மேலான ஸ்தாபன சபையை கட்ட உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தை கட்டும்படியாக பாருங்கள், ஒரு மேம்பட்ட ஸ்தாபனத்தை உருவாக்கி ஐக்கிய கிறிஸ்தவ மார்க்கம் என்ற பெயரின் கீழே மிருகத்தை முழு உலகமும் வணங்கும்படி செய்ய திட்டமிடுகிறான். அதை நீங்கள் வேதத்தில் வாசிக்க விரும்புகின்றீர்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 13:6-8 உள்ளது. அது ஒரு நவீன பாபேல் கோபுரமாய் உள்ளது. எப்படியாய் அந்த நிம்ரோத், அந்த மாய்மாலக்காரன் அந்த பெரிய கோபுரத்தை கட்டி மற்ற எல்லா சிறு பட்டணங்களையும் அதற்கு கப்பங்கட்டுப்படி செய்தார் என்பதை நீங்கள் நினைவு கூறவில்லையா? பாபேல் என்பதும் ஒரே காரியமாக இருக்கிறது. அது அதனுடைய பெயரை நாளாக நாளாக மாற்றிக் கொள்கிறது. இப்பொழுது பாபிலோனாக இருப்பது ரோமாபுரியாகும். முழு உலகமும் பாபிலோனத்திற்கு கொண்டுவரப்படுகிறது. அது உலக சபைகளின் ஆலோசனை சங்கம் மூலம் கொண்டுவரப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் அவளை பணிந்து கொள்ள செய்யும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறியாமலே நீங்கள் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்வீர்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வார்த்தையை ஏற்று அதிலிருந்து வெளியே வருவார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு ஸ்தாபனம் எவ்வளவு முரண்பாடாக இருக்கிறது. அவர் ஒருபோதும் எந்த ஒரு ஸ்தாபனத்தோடும் தொடர்பு கொண்டதே கிடையாது, எந்த ஒன்றோடுமே தொடர்பு கொண்டதே கிடையாது. ஒரு சபையிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி தோன்றியதாக வரலாற்று ஆசிரியர் யாரேனும் எனக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு சபை ஸ்தாபனமாகிவிட்ட பிறகு எப்போதாவது தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை எனக்கு காட்டுங்கள். அவள் கிறிஸ்துவின் பரிபூர்ண வளர்ச்சிக்குள்ளாக வளர்ந்து வந்த தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய தலைவர்கள் மூலம் பிசாசிடமிருந்து பெற்ற அறிவாற்றல் உள்ள ஞானத்தோடு நிராகரித்து விட்டபடியால் அவள் ஒதுக்கி வைக்கப்பட்டு மரித்து போனாள். இப்பொழுது அது தலைப்பகுதிக்கு வந்துள்ளது. எவ்வளவு முரணாயிருக்கிறது! சாயங்கால வெளிச்சத்தின் பிள்ளைகளே, அந்த அபிசுவாசிக்கும் ஏவாளிடத்திலிருந்து பிரிந்து பாருங்கள். இப்பொல்லாத காலத்தின் தேவனாகிய சாத்தான் தன்னுடைய அறிவினால் ஜனங்களை தன்னுடைய கலப்பின மரமாகிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலிருந்து புசிக்க செய்கிறான். கவனியுங்கள், சாத்தான் தன்னுடைய அறிவை கொண்டு தன்னுடைய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலிருந்து இப்பொல்லாத காலத்தின் ஜனங்கள் புசிக்க
காரணமாயிருக்கிறான்.
அவன் ஒரு கிறிஸ்தவ நாகரிகத்தை தன்னுடைய அறிவின் மூலம் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மகத்தான கிறிஸ்தவ நாகரிகத்தை கட்டிக்கொண்டிருக்கிறதாக அவன் கூறுகிறான். ஆனால் கிறிஸ்துவினுடைய சிறிய கற்புள்ள கன்னிகை வார்த்தை மந்தை மனவாட்டியோ அவனுடைய அறிவிற்காக கவலைப்படுகிறதில்லை. அவள் அவனிடத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளுகிறாள். இப்பொழுது நாம் அவளை குறித்து ஒரு நிமிடம் பேசுவோமாக. அவள் தன்னுடைய கர்த்தருக்காகவும் அவருடைய தேர்நிலவான ஆயிர வருட அரசாட்சிக்காகவும் காத்திருக்கிறாள். சரி, அவள் வார்த்தை மனவாட்டியாயிருக்கிறபடியால் வார்த்தை மனவாளனோடு இருக்கிறாள். அறிவு நாகரிகம் என்பவற்றிற்கும் உண்மையான கிறிஸ்தவத்திற்கும் பொதுவாக ஒன்றுமே இல்லை. நாகரிகம் என்பவற்றிற்கும் உண்மையான கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் இடையே பொதுவாக ஒரு காரியமும் இல்லை. நாகரிகம் அறிவினால் உண்டானது, நாம் யாவரும் அதை அறிவோம். அறிவு ஏதேரிலிருந்து வருகிறது. அவன் ஏதேரில் என்ன பிரசங்கித்தான் என்பதன் மூலம் அதை நிரூபித்தான். அறிவு மரணத்திற்கு காரணமாயிருக்கிறது, அது உண்மைதானே? ஏதேன் தோட்டத்தில் மரணத்திற்கு காரணம் என்ன? அறிவே. ஆனால் அது தேவனால் உண்டாயிருக்க முடியாது, எனவே அது பிசாசினுடையதாக இருக்கிறது. அது நன்மையான ஒன்றாக இருந்ததா? அறிவும் விஞ்ஞானமும் கல்வியும் தேவனுக்கு எப்போதும் இருந்ததிலேயே மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அது பிசாசினுடையதாக இருக்கிறது. இப்பொழுது அதன் பேரிலான சில கடிதங்களை நான் பெற்றுக் கொள்வேன் என்று நான் அறிவேன். நான் அவைகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். கலாச்சாரமானது இப்பொழுது நம்மை எதற்குள்ளாக கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்பதை நோக்கி பாருங்கள். புரிகிறதா? அது என்ன செய்துள்ளது என்பதை பாருங்கள். நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் நம்முடைய விஞ்ஞானத்தினால் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் மூலம் நாம் இந்த காரியங்களுக்கு சார்ந்திருக்கிறோம். நீங்களோ தேவனை குறித்து என்ன, அவர் அறியாமை உள்ளவராக இருக்கிறார் என்று நீர் நினைக்கிறீரா என்று கேட்கலாம். ஓ இல்லை, தேவன் மீண்டும் பூமியை தன்னுடைய ஆளுகையின் கீழ் எடுத்துக் கொள்ளும் போது அவர் தம்முடைய சொந்த நாகரிகத்தை பூமியின் மேல் ஸ்தாபிப்பார். இது சாத்தானுடைய உலகமாயிருக்கிறது. இப்பொழுது அவன் தன்னுடைய உலக பிரகாரமான விஞ்ஞான அறிவின் தேவனாயிருக்கிறான். ஆனால் தேவனோ தன்னுடைய சொந்த நாகரிகத்தை ஸ்தாபிப்பார். அது இந்த விதமான ஒரு நாகரிகமாக இருக்காது. நீங்கள் அதை நினைவு கூற வேண்டும். அது இன்றைக்கு நாம் பெற்றுள்ள இந்த விதமான நாகரிகத்தை போன்றிருக்காது. இல்லவே இல்லை. அது அவருடைய வார்த்தையின்படியாயும் அவருடைய நோக்கத்தின்படியாயும் இருக்கும். ஏனென்றால் இப்பொல்லாத காலத்தின் தேவன் தன்னோடுள்ள தன்னுடைய ராஜ்யத்தோடு நிர்மூலமாக்கப்படுவான். இந்த நவீன நாகரிகத்தை விரும்பும் காலத்தில் அவர்கள் பெற்றுள்ள சாத்தானை விட வேறு மேலான தலைவன் இருக்க முடியாது. அவன் ஏதேன் தோட்டத்தில் துவங்கினது போலவே தேவனுடைய வார்த்தையை தாறுமாறாக்கும் ஒருவன், ஆனால் தன்னுடைய சுயபுத்தின் மேல் சார்ந்துள்ள ஒரு மார்க்க ரீதியான நபராவான். நான் முன்பே கூறியுள்ளது போலவே நாம் நம்முடைய சுயபுத்தின் மேல் சார்ந்து கொள்ளக் கூடாது என்று நீதிமொழிகள் 3:5 கூறுகிறது. அவர்களுக்கு ஒரு தேவன் இருக்க வேண்டும், ஏனென்றால் அவர்கள் மானிடர்களாக இருக்கின்றனர். அதே சமயத்தில் அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அவைகளை அவன் செய்கிறான். ஒரு மானிட வர்க்கமாக இருக்கின்றபடியால் எப்பொழுதுமே மானிட வர்க்கங்களும், நாம் இங்கு பார்க்கிற போது இந்தியர்களும் அவர்களும் கூட விக்கிரகங்களையும் சூரியனையும் மற்றவற்றையும் வழிபட்டு வந்தனர் என்பதை நாம் கண்டறிந்தோம். ஒரு மானிட வர்க்கம் என்ற காரணத்தால் அவர்களுக்கு ஒரு தேவன் இருக்க வேண்டும். எனவே இந்த மகத்தான அறிவாற்றலுள்ள காலத்தில் ஒரு தேவன் இருக்க வேண்டும். எனவே அது இப்பிரபஞ்சத்தின் தேவன் அறிவாகவும் ஸ்தாபனமாகவும் விஞ்ஞானமாகவும் மாறி தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவனாயிருக்கிறான். கவனிங்கள், அவர்களுடைய தேவன் அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அவைகளை செய்கிறான். அவர்கள் மாம்சத்திற்காக இச்சிக்கிறார்கள், அதனால் தான் அவன் அவர்களுக்கு கொடுக்கிறான். அவர்கள் இரு சிறு துணி துண்டுகளால் தைக்கப்பட்ட குளியல் ஆடைகளை உடுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள், அவர்கள் அதை அணிந்து கொள்ளட்டும். அவர்கள் அதை அல்லது இதை செய்ய விரும்பினால் அவர்கள் அதை செய்யட்டும். அதில் எவ்வித பாதிப்பும் இல்லை. அவர்கள் சபைக்கு செல்கிறார்கள். அவர்களுடைய தாயார் மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பெந்தகோஸ்தி, பிரஸ்பிடேரியன். அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள். அதுதான் இக்காலத்தின் தேவன். புத்தி, சாதுரியம், ஞானம், விஞ்ஞானம், அதற்கு விசுவாசமே தேவையில்லை. அது எந்த காரியத்தையுமே நிரூபிக்க வேண்டியதில்லை. அது ஏற்கனவே அவருடைய அறிவினால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அங்குள்ள பட்டணத்தில் நாங்கள் மிகப்பெரிய சபையாயிருக்கிறோம். அவருடைய அறிவு, எங்களுடைய போதகர் ஒரு டிடி பிஹெச்டி பட்டம் பெற்றிருக்கிறார். பாருங்கள், அதற்கு விசுவாசமே தேவையில்லை. அது அறிவின் மேல் சார்ந்திருக்கிறது. அவர்கள் அவரை தங்களுடைய ஸ்தாபனத்தினாலும் கோட்பாட்டினாலும் ஆராதிக்கின்ற வரையிலும் அவர்களை எவ்விதத்திலாவது வாழ அனுமதிக்கிறான். அங்கே ஒரு பெரிய கருப்பு கண் உள்ளது, ஆனால் அதை நோக்கிப்பார். தேவனுடைய வார்த்தையை நகைத்து வார்த்தைக்கு முரணாக காரியங்களை கூறுதல், வார்த்தையை தங்களுடைய அறிவினால் கண்டு அது உண்மையானதல்ல என்று விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்க முயற்சிக்கிறார்கள். ஓ, நாம் என்ன ஒரு காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்! இப்பிரபஞ்சத்தின் தேவனை பார்த்தீர்களா? கவனியுங்கள். ஆனால் இந்த நவீன எமோரியரின் அக்கிரமம் நிறைவாகும் வரை தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். கவலைப்படாதீர்கள். அவர் அந்த வேளையில் தம்முடைய மோசையை ஆயத்தமாக வைத்திருப்பார். என்ற ஒரு நாள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கான யாத்திரையாயிருக்கும். அங்கே மோசே உடன் வந்து அவர்களை வெளியே அழைத்து பிள்ளைகளின் விசுவாசத்தை பிதாக்களுக்கு திரும்ப அளிப்பான். இந்நாட்களொன்றில் அது வரும். நீங்களோ, நாங்கள் எவ்வளவாய் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள் எனலாம். நிச்சயமாகவே எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. இந்நாட்களொன்றில் அது உண்டாகும். அவர்களே தங்களை அழித்துக் கொள்ளட்டும். நாகரீகம், அறிவு, தங்களுடைய சுய ரசனைக்கு பொருத்தமாக தேவனுடைய வார்த்தையை தாறுமாறாக்குதல். ஒவ்வொரு ஸ்தாபனமும் அதே காரியத்தை தான் செய்கிறது. ஆகையால் சாத்தான் தன்னுடைய சொந்த சபையில் தன்னுடைய சொந்த சுவிசேஷ அறிவை பிரசங்கிக்கிறான். புதிய ஏற்பாட்டில் இரண்டு தரப்பு ஜனங்களை பற்றி மட்டுமே கூறப்பட்டுள்ளது. தேவனுடைய பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள். நீங்கள் அதை அறிவீர்களா? நீங்கள் அதற்கான ஒரு வேதவாக்கியத்தை கீழே எழுதி வைத்துக் கொள்ள விரும்புகின்றீர்களா? 1 யோவான் 3:10. நீங்கள் அந்த வேதவாக்கியத்தை குறித்துக் கொள்ள விரும்பினால் நலமாயிருக்கும். நான் அதை இங்கே வாசிக்கிறேன். அதை இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். சரி, எபேசியர் 2:2 அவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஏவாளை போன்றே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்பதற்கும் கீழ்ப்படியாமை என்பதற்கும் பொதுவான அம்சமே இல்லை. அப்படியானால் ஒரு ஸ்தாபனத்தில் ஒருவர் கீழ்ப்படியாமலும் மற்றவர் கீழ்ப்படிந்தும் இருக்கும் போது கிறிஸ்துவின் மனவாட்டை எப்படி ஒரு ஸ்தாபனத்தில் சம்பந்தப்பட்டிருக்க முடியும்? எப்படி ஒருவர் வார்த்தையிலும் மற்றொருவர் வார்த்தையை தாறுமாறாக்கவும் முடியும்? எப்படி ஒரு வேசியும் ஒரு சுத்தமான ஸ்திரியும் ஒருமித்து நடந்து போக முடியும்? அவர்களால் அதை செய்ய முடியாதே. அவர்கள் ஐக்கியம் கொண்டிருக்கவே முடியாது. அவர்களை விட்டு வெளியே பாருங்கள். அது பிசாசாயிருக்கிறது. அது மிருகத்தின் முத்திரையாயிருக்கிறது. எல்லா ஸ்தாபனங்களும் இப்பொழுது அதற்குள்ளாக சென்று கொண்டிருக்கின்றன. அது யாருடையது என்பதை பற்றி நான் கவலைப்படுகிறதில்லை. தேவன் தம்முடைய நாமத்திற்கென ஒரு ஜனத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்தாபனத்திற்கு அல்ல. ஒரு ஸ்தாபனம் இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் அது தேவனை காணக்கூடிய, அவருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கக்கூடிய, விசுவாசிக்கக்கூடிய எந்த ஸ்தாபன அமைப்பையும் சார்ந்திராமல் தேவனுக்காக ஜீவித்து தம்முடைய ஸ்தாபனத்திற்காக அல்லாமல் ஏதோ ஒரு பேராயரின் அறிவு கூர்மையான ஞானத்திற்கோ அல்லது அதை கற்பித்திருக்கிற ஏதோ காரியத்திற்கோ ஜீவிக்காமல் இருக்கும் ஒரு தனிப்பட்ட நபரையே எடுத்துக் கொள்கிறது. அது உண்மை. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படிதலின் பிள்ளைகளுக்கும் பொதுப்படையாக ஒன்றுமே இல்லை. ஒன்று பகலின் வெளிச்சத்தை உடையதாயிருக்கிறது, மற்றொன்றோ இரவையும் இருளையும் பொல்லாத காலத்தையும் இப்பொல்லாத காலத்தின் இருளையும் இரவு விடுதிகளையும் நடனங்களையும் அதே சமயத்தில் சபையையும் சார்ந்தவர்களாயிருக்கிறார்கள். அது அவர்களுடைய தேவனோடு சரியானதாயிருக்கிறது. அவர்கள் அதை குறித்த எந்த ஆக்கினையையும் பெற்றுக் கொள்ளவில்லை. அது அவர்களை பாதிக்கிறதும் இல்லை. ஏன்? அது என்னுடைய முடிவை வெட்டிக் கொள்வதற்கு அது ஆக்கிரைக்குட்படுத்துகிறதில்லை என்று ஒரு ஸ்திரீ கூறினாள். எனவே என்னுடைய மனசாட்சியை புண்படுத்த வேண்டாம் என்று கூறினாள். எவ்வாறு ஒரு பாம்புக்கு இடுப்பு என்று ஒன்று இல்லையோ, அது போலவே இவளுக்கும் மனசாட்சி என்ற ஒன்றே கிடையாது. அது உண்மை. நிச்சயமாகவே இல்லை. அவள் மனசாட்சி என்றால் என்னவென்பதையே அறியாதிருக்கிறாள். அது என்னவென்று அவள் அறிந்து கொள்ளாதபடிக்கு அவள் மனசாட்சியில் சூடுண்டு போய் அவ்வளவு கடினமானவளாய் இருந்து வருகிறாள். அது உண்மையே. தேவனுடைய வார்த்தையை சுற்றி நடந்துவிட்டு அது ஒரு பழமை விரும்பிகளின் கூட்டம். அங்கே போக வேண்டாம். அவர்கள் ஒழுங்கற்று கண்டபடி சத்தமிட்டுக் கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் என்கிறார்கள். தென்மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மந்தை மேய்க்கும் நாடோடி எகிப்திய இரவு கதையை பற்றி அறியாதிருப்பது போலவே இவர்களும் தேவனை பற்றி அறியாதிருக்கிறார்கள். அது உண்மை. இது சத்தியம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்கள் எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். ஓ அருமையானவளே, நீ இதை செய்ய வேண்டும். ஓ அருமையானவளே, உன்னுடைய பழமைவாதியான பிரசங்கியார் அங்கிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஓ, நீ ஒரு நவநாகரிக அரைகுறை ஆடையில் அல்லது நீங்கள் அதை என்னவென்று அழைக்கிறீர்களோ அந்த ஆடையில் அழகாய் காணப்படுவாய். நீ இது எல்லாவற்றையும் அதையும் மற்றதையும் செய்தால் நலமாயிருக்கும். ஏன் ஒரு சிறிய சிகரெட்டு எவரையுமே புண்படுத்தாது. நான் சபையை சார்ந்திருக்கிறேன். எங்களுடைய ஸ்தாபனமானது மற்றவருடைய ஸ்தாபனத்தைப் போலவே உயர்வானதாக கருதப்படுகிறது என்று கூறுகிறார்கள். இந்த விதமாய் பொய்யுரைக்கும் அந்த வண்ணம் தீட்டப்பட்ட பெண்ணை நீங்கள் நம்ப வேண்டாம். அவள் உங்களிடத்தில் பொய்யுரைத்துக் கொண்டிருக்கிறாள். அது உண்மை ஆமையா? அது அவர்களுடைய தேவனுக்கு சம்மதமாயிருக்கிறது. ஓ, அது அற்புதமாயிருக்கிறது என்று அவன் நினைக்கிறான். அவர்கள் அதற்காக அவனை நேசிக்கிறார்கள். என்ன, அவர்கள் உங்களோடு வாதிடுவார்கள். அவர்கள் உங்களிடத்தில் நின்று அதை குறித்து வீணாக வாதிடுவார்கள். ஏன்? நிச்சயமாக சாத்தான் இயேசு கிறிஸ்துவின் முகத்திற்கு நேராக நின்று வார்த்தையில் இது எழுதப்பட்டிருக்கிறது என்று கூற முயற்சித்தான். அங்கே அவர் உறுதிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். அவர் அப்பாலே போ சாத்தாரே என்றார். அதை போலவே நீங்கள் நடந்து சென்று அதே காரியத்தையே செய்யுங்கள். ஒரு சமயம் ஒரு நபர் என்னிடம், இப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சரி என்று விசுவாசிப்பீர்களேயானால், நீங்கள் அதை பெற்றிருக்கிறீர்கள் என்று விசுவாசிப்பீர்களேயானால், இப்பொழுது நீங்கள் என்னை குருடாக்குங்கள் என்றான். அது ஒரு பிரசங்கியாராய் இருந்தது. அவன் நீர் என்னை குருடாக்கும் என்றான். மேலும் அவன் பவுல் ஒரு மனிதனை ஒரு நாள் குருடாக்கினானே என்றான். அதற்கு நான், திருவாளரே, நீர் ஏற்கனவே குருடா இருக்கும் போது நான் எப்படி உண்மை குருடாக்க முடியும்? நீர் ஏற்கனவே மறித்திருக்கும் பொழுது நான் எப்படி உண்மை கொல்ல முடியும் என்று கேட்டேன். அதற்கு அவன், என்னுடைய கண்கள் 20:20 என்ற அளவில் எவ்வித கோளாறுமின்றி தெளிவாக உள்ளதே என்றான். அதற்கு நானோ, அது சரீர பிரகாரமான பாகம், ஆயினும் நீங்கள் இன்னமும் குருடாகவே இருக்கின்றீர்கள் என்றேன். அது கூடாத காரியமாயிற்று. வேதம் காரியங்களை வியாக்கியானிக்கிறதில்லை. வேதம் எங்கு பேசுகிறதோ அங்கு நாங்கள் பேசுகிறோம். வேதம் எங்கு அமைதியாயிருக்கிறதோ அங்கே நாங்களும் மௌனமாயிருக்கிறோம் என்று கூறினான். அதற்கு நான், சரி, எலியா தோத்தானிலே இருந்த போது பாருங்கள், அங்கே முழு சீரிய ராணுவமும் சுற்றி வளைத்துக் கொண்டது. அப்பொழுது வேலைக்காரன் ஓடி அவனிடத்தில், ஓ என் தகப்பனே, என் தகப்பனே, சீரியர்கள் நம்மை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள் என்றான். எலியாவோ தன்னுடைய கண்களை துடைத்துக் கொண்டு படுக்கை விட்டு எழுந்து, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அதற்கு இவன், நான் ஒருவரையும் காணவில்லையே என்றான். அதற்கு அவன், தேவனே, இவனுடைய கண்களை திறந்தருளும் என்றான். இப்பொழுது அவன் கூடாயிருந்தான். அப்பொழுது அவன் அந்த வயோதிப தீர்க்கதரிசியை நோக்கி பார்த்தபொழுது மலைகளின் மேல் தூதர்களும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிறைந்திருக்க கண்டான். அப்பொழுது அவன் அங்கே வெளியே சென்று, வேதம் அவன் அவர்களை குருடாக்கினான் என்று கூறியுள்ளது. எதற்கு குருடாக்கினான்? அவனை காணாதபடிக்கே குருடாக்கினான். மேலும் அவன் வெளியே நடந்து சென்று, நீங்கள் எலியாவியா தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டான். அதற்கு, ஆம், நாங்கள் அவரைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றார்கள். அதற்கு இவன், வாருங்கள், அவன் எங்கே இருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்றான். பின்னர் எலியா அவர்களை எலியாவிடத்திற்கு வழிநடத்திக் கொண்டு போகிறான். குருடர்கள், நான் உங்களுக்கு நான் என்ன கூறப்போகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்களா? சரியாக அப்படியே என்னுடைய ஆண்டவர் உங்களுடைய தகப்பனாரிடத்தில் எனக்கு பின்னாக போய் என்று கூறினதே என்றேன். கவனியுங்கள், கீழ்ப்படிதலின் பிள்ளைகளுக்கும் கீழ்படியாதவர்களின் பிள்ளைகளுக்கும் பொதுவான ஒற்றுமை எதுவுமே கிடையாது. கீழ்படியாதவர்கள் தங்களுடைய தேவனை ஆராதிக்கிறார்கள். ஓ, அவர்களோ, நாங்கள் வேதாகமத்தை விசுவாசிக்கிறோம் என்கிறார்கள். ஆம், அது ஒரு கலப்படமான மரம். பாருங்கள், அவர்கள் உலகத்தையும் அறிவையும் அதனோடு சேர்க்கின்றார்கள். சாத்தானுடைய மரம் கலப்படமானதே. பாருங்கள், அவள் நன்மை தீமை அறியத்தக்கதான சாத்தானுடைய வெறுச்சத்தில் இருந்து எடுத்துக் கொண்டாள். ஓ, நாங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறோம் நிச்சயமாகவே, ஆனால் அவை எல்லாவற்றையும் அல்ல. ஏவாளும் கூட வார்த்தையை விசுவாசித்தாள், ஆனால் சாத்தான் தன்னுடைய மரத்திலிருந்து எடுத்து அதை சற்று தாழ்மாறாக்கி போட்டான். அதுதான் இது. ஒருவன் இதனோடு ஒன்றை கூட்டினால் அல்லது இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். கவனியுங்கள், சரி, இப்பொல்லாத காலம் அந்தகாரமானதாக இருக்கிறது. அதே சமயத்தில் அது சபையை சார்ந்ததாக இருக்கிறது. அவர்களுடைய தேவனை அவர்கள் இதற்காகவே அவரை நேசிக்கிறார்கள். ஏனென்றால் அவன் அந்த விதமாக செய்ய அவர்களை அனுமதிக்கிறான். அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை என கருதுகிறார்கள். அவர்கள் சபையை சார்ந்திருக்கிற வரையில் அவர்களை ஒன்றுமே தொல்லைப்படுத்துகிறதில்லை. பிலேயாம் அதே காரியத்தையே சபைக்கு போதித்தான். நாம் இணைவோமாக. நாம் எல்லோரும் ஒரே விதமாக இருக்கிறோம். அது கடைசி தந்திரமாக இருக்கிறது. தேவன் அப்படிப்பட்டதான ஒரு பொய்யை விசுவாசிக்கிறதற்காக அவர்களை ஒருபோதும் மன்னிக்கவே இல்லை. தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்று ரூபகாரப்படுத்தப்பட்ட பிறகு எந்த நபராவது அதனோடு தன்னுடைய சொந்த வியாக்கியானமாக ஒரு வார்த்தையை கூட்டினால் அது மன்னிக்க முடியாத பாவமாக இருந்தது என்பது வேதாகமத்தில் 3 இடங்களில் உள்ளது என்பது நினைவிருக்கட்டும். ஏதேன் தோட்டத்தில் சரியாக ஒரு வார்த்தையை கூட்டினதே மரணத்திற்கு காரணமாகும். பிள்ளையாம் வார்த்தையோடு கூட்டின போது, அதாவது நாம் எல்லோரும் ஒரே விதமானவர்கள் என்று கூறின போது, தேவன் அதற்காக இஸ்ரவேலரை ஒருபோதும் மன்னிக்கவே இல்லை. தேவனால் வெளியே கொண்டு வரப்பட்ட அந்த 3 பேர்களை தவிர மற்ற யாவரும் வனாந்திரத்தில் மறித்து போயினர். இயேசு அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்கள் என்றார். அதாவது நித்தியமாக பிரிக்கப்பட்டனர். அவர்கள் எல்லோருமே மரித்து போய்விட்டனர். ஒருபோதும் மன்னிக்கப்படவே இல்லை. அது ஒரு மன்னிக்க முடியாத பாவமாயிருந்தது. அவர்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படவே இல்லை. ஓ என்னை சாயங்கால வெளிச்சத்தின் பிள்ளைகளே, அதை விட்டு விலகி ஓடுங்கள். இப்பொழுது இந்த நவீன மார்க்க சம்பந்தமான பொல்லாத காலத்தின் தலைவன் யார் என்பதை பார்த்தீர்களா? அது பிசாசா இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை எடுத்து அதை அங்கே வைத்து கவனியுங்கள். தன்னுடைய அழகான சபை மனவாட்டியை ஒரு கல்யாணத்திற்காக உலக ஆலோசனை சபை சங்கத்தின் மாநாட்டிற்கு கொண்டு வருகிறார். அது நன்மையான ஒன்றாயிருக்கிறது. அவனுடைய அழகான விஞ்ஞான பூர்வமான சபை கிறிஸ்துவின் சபையிலிருந்து PhD, பேப்டிஸ்ட் இருந்து PhD, பிரஸ்பிடேரியன், பெந்தேகோஸ்தே மற்றும் எல்லா விதமான பட்டங்களையும் இன்னும் என்னென்ன பெறக்கூடுமோ அவை எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் தங்களுடைய உயர்தர வேலைப்பாடான அலங்கரிக்க போகும் மற்றும் பெரிய சபைகளை நாம் ஒன்றாயிருக்கிறோம் என்கிற உலக ஆலோசனை சபை சங்க மாநாட்டிற்கு கொண்டு வருகிறான். அது ஒருபோதும் அவர்களுக்கு மன்னிக்கப்படவே மாட்டாது. ஒரு ஸ்தாபனத்தின் பெயரை தரித்துக் கொள்ளுதல் மிருகத்தின் முத்திரையாயிருக்கிறது. நாம் இங்கே இதனை இம்மட்டும் பார்த்து வந்திருக்கிறோம். பிள்ளைகளே, அதற்கு விலகி ஓடுங்கள். புரிகின்றதா? அவருடைய முத்திரையை தரித்துக் கொண்டு உலக ஆலோசனை சபை சங்க கல்யாணத்திற்கு பெரிதான அழகான சபை வருகிறதே. குட்டைக்கால் சட்டைகளை அணிதல், நிச்சயமாகவே உலக பிரகாரமான ஆடை அணிந்து, பால் உணர்வை தூண்டும் ஆடைகளை அணிந்து, வர்ணம் பூசி உண்மையாக தேவகுமாரர்களை பிடிக்கும் பிசாசி நல்ல சீசராயிருக்கிறார்கள். முழுமையாக மறுபடியும் பிறந்த பையனை பரீட்சைக்கு இல்லாதவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் உண்மையான பிசாசின் சீஷர்களாயிருக்கிறார்கள். அது உண்மை. நீங்கள் தலைமுடியை வெட்டிக் கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கின்றீர்கள். சகோதரனே, இங்கே நாம் அப்படியே ஒரு நிமிடம் நிறுத்துவோமாக. நான் யாரோ ஒருவர் அதற்கு அப்படியே நான் சொன்ன காரியத்திற்கு இடருண்டு கோபப்படுவதை உணர்கிறேன். அது தொலைபேசி மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கும் ஒருவராக இருக்கலாம். கவனியுங்கள், ஒரு ஸ்திரீக்கு நீண்ட தலைமுடி இருப்பது ஒரு நசரேய விரதமாகும். சிம்சோனுக்கு தலைமுடி இருந்தது ஒரு நசரேய விரதமாயிருந்தது. ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலைமுடியை வெட்டிக் கொள்ளும் போது அவள் முற்றிலுமாக தான் ஒரு கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டியா இருக்கிறாள் என்ற தன்னுடைய நசரேய விரதத்தை மறுதளிக்கிறாள். ஏனென்றால் அந்த ஒரு காரியத்திலே அங்கே அவள் முழு காட்சியையும் குலைத்து விடுகிறாள். சரியாக, ஒரு நசரேயர் என்பவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறவனாயிருக்கிறான். அது சரிதானே? சிம்சோன் ஒரு காலத்திற்கு ஒரு நோக்கத்திற்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனாய் இருந்தபடியால் அவன் நீளமான தலைமுடியை உடையவனாயிருந்தான். தேவனுடைய பிள்ளையாயிருக்கிற ஒரு ஸ்திரீ தான் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறாள் என்பதை காண்பிக்கும்படி அவள் தன்னுடைய தலைமுடியை நீளமாக வளரவிடுகிறாள். அவளதை வெட்டி விடுவாளையானால் அவள் எவ்வளவுதான் நடனமாடினாலும் பாடினாலும் பாடல் குழுவிலிருந்து பாடினாலும் அந்நிய பாஷையில் பேசினாலும் மேலும் கீழுமாக ஓடினாலும் அல்லது எல்லா விதமான சங்கங்களின் உதவியை பெற்றிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவள் மரித்திருக்கிறாள். அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 14. அவள் தன்னுடைய நசரேய விரதத்தை மறுதளித்து விட்டு இந்த நவநாகரிய காலத்தின் தேவனுக்கு தன்னை விற்று போட்டிருக்கிறாள். அவள் அதை செய்கிறாள். இப்பொழுது ஸ்திரீயே அல்லது பெண்மணியே, உனக்கு அவமானம். அது உண்மையாகவே தேவ குமாரர்களை பிடித்திருப்பவர்களை போன்றே இருக்கிறது. இயேசு நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே ஸ்திரீகள் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருக்க தேவ குமாரர்கள் அவர்களை தங்களுக்குள்ளே விவாகம் பண்ணி கொண்டார்கள். எனவே மனுஷகுமாரன் திரும்ப வரும்பொழுது அவ்வண்ணமே இருக்கும். அவர்களுடைய தேவன் இது மகத்தானது, அழகானது, விஞ்ஞான பூர்வமானது, அறிவுத்திறன் உள்ளது என்று நினைக்கிறார். திரைப்பட நவநாகரிக மாதிரியையும் தன்னுடைய சொந்த ஸ்தாபன மாதிரியையும் நிச்சயமாகவே இந்த எல்லா இனிமையான பசையான காரியங்களை வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவள் அவனுடைய சபையை அதை அப்படியே நேசிக்கிறாள். ஓ என்ன, நான் உனக்கு புத்தியை தருவேன். ஏனென்றால் நான் மெத்தோடிஸ்ட், நான் பிரஸ்பிடேரியன். எங்களுடைய போதகர் அந்த விதமான ஒரு காரியத்தை கூறுவதை காட்டிலும் மேம்பட்ட அறிவை உடையவராயிருக்கிறார். தேவன் அப்பொழுது சொல்லுகிற காரியங்களை காட்டிலும் மேலான காரியங்களை கூற அவன் போதுமான அறிவை உடையவன் அல்ல. புரிகின்றதா? அவள் சபை அதை அப்படியே ஆராதிக்கிறது. அவள் அதை நேசிக்கிறாள். அதைத்தான் அவள் விரும்பினாள். அவள் எதனோடும் சேர்த்துக் கொள்ள மாட்டாள். சகோதரனே, அவள் எதற்குள்ளாகவும் வரமாட்டாள். அவள் நவீன கால இசைவேல்களில் நின்று வேறுபட்டவளாக நடந்து கொள்ள வேண்டியவளாக இருக்கிறாள். ஏனென்றால் அவளிடத்தில் அப்படிப்பட்ட சுவாபம் உள்ளது. எந்த சுவாபம் எப்படி இருந்தாலும் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? நீங்கள் 5 அடி உயரமுள்ளவர்களாய் பிறந்திருந்தால் நீங்கள் 6 அடி உயரம் இருக்க மாட்டீர்கள். ஓ ஆம், பூத் கிளிபான் என்பவரின் ஒரு வகையான நீளமாக்கும் எந்திரத்தை போன்றாக்க முடியாது. ஆகையால் மனிதனே செவிகொடு, பெண்களைப் போல் தலைமுடியை நீளமாய் வைத்திருக்கும் உங்களைத்தான். நீங்கள் ஒரு மனிதனாய் இருக்கும்படி பிறந்திருந்தால் அப்பொழுது ஒரு மனிதனை போன்று நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய முகத்தில் வந்து விழுமாறு வெட்டப்பட்டுள்ள இந்த சுருள்முடிகள் பாலுணர்ச்சியை தூண்டுவதற்காக உள்ளது போல் உள்ளது. ஏன் நீங்கள் கோணலும் மாறுபாடும் உள்ள சர்பங்களின் சந்ததியே? எப்படியாயினும் உங்களோடு உள்ள காரியம் என்ன? என் தேவன் ஒரு நாள் இந்த தேசத்தை அக்கினியினால் நியாயந்திருப்பார். அவர் அதை சமுத்திரத்தின் அடியில் மூழ்கி போக செய்வார். அவருடைய நியாயத்தீர்ப்பின் வேளை சமீபமாயிருக்கிறது. முழு உலகமும் ஒழிந்து போகும். மார்க ரீதியான மாறுபாடாயிற்று. மானிட மாறுபாடு. மனிதன் தான் ஆணா அல்லது பெண்ணா என்று கூட அறியாதவனாயிருக்கிறான். அதை போன்றே ஸ்திரீகளும் உள்ளனர். ஸ்திரீயானவள் ஒரு ஜோடு ஆணின் மேலாடையுடன் எழுந்திருக்கிறாள், அல்லது அரைக்கால் சட்டை மற்றும் தன்னுடைய உடலில் இருந்து ஒவ்வொரு அசைவையும் ஆபாசமாக காட்டும் ஆடைகளை அணிகிறாள். அப்படி இருந்தும் தன்னை ஒரு கிறிஸ்தவள் என்று அழைத்துக் கொள்கிறாள். அவள் ஒரு கிறிஸ்தவள் என்பதை விட்டுவிடுங்கள், என்றால் ஒரு பெண்மணி கூட அல்ல. அவள் சாத்தானால் உபயோகிக்கப்படும் ஒரு தெரு உபச்சாரியாயிருக்கிறாள். அவள் இயேசு கிறிஸ்து சம்பவிக்கும் என்று கூறின வார்த்தையை நிறைவேற்றுவதற்கும் தேவனுடைய குமாரர்களை நரகத்திற்கு அனுப்ப சாத்தானால் ஏவப்பட்டிருக்கிறாள். நான் அதை கூற வேண்டும் என்று கூறவில்லை, ஆனால் அவர் அதை கூறினார். இந்த மார்க்க சம்பந்தமான ஆவி எங்கிருந்து வருகிறது என்பதை பார்த்தீர்களா? அந்த கலப்படமான மரத்தில் இருந்துதான். அவர்களோ தாங்கள் அணிந்து கொள்ளும் இறுக்கமான ஆடைகளினால் என்ன தவறு இருக்கிறது? அல்லது அவர்கள் அதை பெடல் புஷஸ் என்று அழைக்கும் கெண்டைக்கால் வரை இறுக்கமாக அணிந்து கொள்ளும் ஆடை, அல்லது அதை வேறு விதமாக அழைத்தாலும் அதனால் என்ன தவறு என்று கேட்கிறார்கள். ஆடினுடைய தரித்திருக்கும் எந்த ஸ்திரியும் தேவனுக்கு அருவறுப்பானவர் என்று கூறியுள்ளது. அது வேதம் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. தன்னுடைய தலைமுடியை வெட்டிக் கொள்ளும் ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலையை கனவீரப்படுத்துகிறாள். குட்டையாக வெட்டின தலைமுடியோடு ஜபத்தை ஏறெடுக்கும் ஒரு ஸ்திரீக்கு அதுவே ஒரு பாவமான காரியமாக இருக்கிறது. வேதமோ தன்னுடைய தலையை மூடிக்கொள்ளாமல் வெளியே ஜெபிப்பதும் அவ்வாறே இருக்கும் என்று கூறியுள்ளது. ஓ, நீங்களோ நான் ஒரு தொப்பியை அணிந்து கொள்கிறேன் என்று கூறலாம். அதை போன்ற அப்படிப்பட்டதான அத்தகைய காரியங்களை ஸ்திரீகளுக்கு போதிக்கும் நீ மாய்மாலக்காரனாக இருக்கிறாயே. வேதமோ அவளுடைய தலைமுடியை அவளுக்கு முக்காலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியுள்ளது. என்று ஏதோ மனிதனால் உண்டாக்கப்பட்ட தொப்பி அல்ல என்று கூறியுள்ளது. அதைத்தான் வேதம் கூறியுள்ளது. நான் சத்தியத்தை எடுத்துரைக்க மட்டுமே உத்தரவாதமுடையவனாக இருக்கிறேன். நான் வேறெதற்கும் உத்தரவாதமுடையவன் அல்ல. ஒரு கூட்ட ரிக்கட்டாக்கள் என்னும் ஜனங்களின் வேண்டுகோளை நிறைவேற்றும்படி அல்லது பொருத்தமாக இருக்கும்படி வேதம் கூறியுள்ளது போல தேவ வசனத்தை வஞ்சகமாய் புரட்டுகிறவர்கள் போல நேர்மையற்றிருக்க வேண்டாம். நான் இங்கே தீமை என்ற வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறேன். நான் ஆங்கிலத்தில் எல்விஸ் என்று எழுதுவதற்கு பதிலாக ஈவில், அதாவது தீமை என்ற ஆங்கில வார்த்தையை எழுதிவிட்டேன். ஆனாலும் கிட்டத்தட்ட இரண்டும் ஒரே காரியமாகத்தான் இருக்கிறது. எல்விஸ் என்ற வார்த்தை ஒரு பூனை என்பதை குறிக்கிறது. ரிக்கி என்ற வார்த்தை ஒரு சுண்டலி என்பதை குறிக்கிறது. நீங்கள் லிட்டில் ரிக்கி என்று கூறும் பொழுது நீங்கள் அதனை சிறு சுண்டலி என்றே அழைப்பதாக பொருள்படுகிறது. நீங்கள் அவனை என்னவென்று அழைக்கின்றீர்களோ அவன் அதுவாகத்தான் இருக்கிறான். உங்களுடைய பிள்ளைக்கு அந்த விதமாக பெயரிடப்பட்டிருந்தால் அதனை உடனடியாக சுவிசேஷத்தின் நிமித்தமாக மாற்றிவிடுங்கள். ஒரு குழந்தைக்கும் அவிதமாக பெயரிடாதீர்கள். நீங்கள் வேதத்திலோ அல்லது வேறேதோ காலத்திலோ இப்படிப்பட்டதான பெயர்களை ஒருபோதும் கேட்டிருக்கவே மாட்டீர்கள். இது இந்த காலத்திற்கான பெயராயிருக்கிறது. இப்பொழுதே எப்போதும் இருந்ததை விட மாறுபாடான எலிகளும் பூனைகளும் இருக்கின்றன. இவைகளெல்லாம் லட்சக்கணக்கான டாலர் மதிப்பு கொண்ட இசைத்தட்டுகளாயிருக்கின்றன. சிறு பிள்ளைகள் பூம்டி பூம்டி என்ற இசையை கேட்கும்படி தங்களுடைய காதுகளில் ஒரு கருவியை ஒட்ட வைத்துக் கொண்டும் தங்களுடைய ஜோபியில் ஒரு சிறு பண்டைய வானொலி கருவியும் இல்லாமல் பள்ளிக்கும் கூட அங்கே நடந்து செல்ல கூடாதவர்களாயிருக்கின்றனர். அப்பொழுது நான், அதை இங்கிருந்து வெளியெடுத்து செல்லுங்கள், உங்களால் அது இல்லாமல் வேலை செய்ய முடியாது என்றால் அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம். என்னால் இங்கு நிற்கக்கூட முடியாதபடிக்கு அதை கேட்கும் போது நரம்பு தளர்வுற்ற நிலைமையை அடைய செய்கிறது. நான் இந்த இடத்தை தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்திருக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் இங்கு சுற்றிலும் இருக்கிற அந்த விதமான அர்த்தமற்ற பூகி பூகி என்ற இசையை நாங்கள் கேட்க விரும்புகிறதில்லை என்று கூறினோம். மேலும் நான், அதை நிறுத்தி வையுங்கள் அல்லது வேலையை செய்யாதீர்கள் என்றேன். ஓ, அவர்கள் பக்திமயமாய் சபைக்கு சென்று ஆலயத்தின் தோரண வாயிலே நின்று நிச்சயமாகவே இந்த பூகி பூகி இசையை கேட்கின்றனர். மேலும் கவனியுங்கள், கிறிஸ்துவனுடைய வார்த்தை மனவாட்டியும் கூட உச்சநிலையை அடைந்து கொண்டிருக்கிறாள். அதே சமயத்தில் அந்தி கிறிஸ்துவும் ஆரம்பத்திலே அங்கே துவங்கி இப்பொழுது உச்சநிலையை ஒரு தலைப்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் காண்கிறோம். ஒரு உலக ஆலோசனை சபை சங்கமானது ஒரு மத சம்பந்தமான தலைமைக்குள்ளாக அதை கொண்டு வரும். இதனூடாக வளர்ந்து வருகின்ற சிறிய சபையானது, அதாவது காலங்களினூடாக வளர்ந்து வருகிற கிறிஸ்துவனுடைய வார்த்தை மனவாட்டியானவளும் ஒரு தலையிரண்டைக்கு வந்து கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் அவள் தன்னுடைய துணையோடு இணைக்கப்பட போகிறாள். எப்பொழுதும் அப்படியே சபையை போல மற்றதும் அதுவும் இணைய வேண்டியதாயிருக்கிறது. கோதுமை மணியானது ஆரம்பத்திலே அது எங்கே வளர துவங்கினதோ அங்கே இருந்து தன்னுடைய தலைப்பகுதிக்கு திரும்பவும் வருகிறது. காயீனும் ஆபேலும் போலவே வார்த்தை மனவாட்டி நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த பொல்லாத காலத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்ற நபரில் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறாள். அது எங்கே முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தீர்களா? சாத்தான் சீக்கிரத்தில் தன்னுடைய அறிவாற்றல் உள்ள மனவாட்டியை எடுத்து அந்திகிறிஸ்து எனப்படுகிற இந்த மகத்தான ஒருவனை குருக்களாட்சியில் அவனை ஒரு சிங்காசனத்தின் மேல் அமரச் செய்து முழு உலகமும் அவனை கண்டு ஆச்சரியப்படும் படிக்கு உயர்த்துவான். அதன் பின்னர் கிறிஸ்து வருவார். மேலும் இருவர் ஒரே சமயத்தில் இருக்க முடியாது. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவன் அழிக்கப்படுவான். தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்து ஸ்திரீயானவள் மனிதனுடைய சரீரத்தின் பாகமாயிருக்கிறாள். அவர்கள் இருவரல்லாமல் ஒருவராயிருக்கிறார்கள். மனவாட்டி சபை வார்த்தை அவருடைய நாமத்தின் நிமித்தமாக அங்கிருந்தும் இங்கிருந்தும் அழைக்கப்பட்ட ஒரு ஜனமே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இணையும். அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அழிக்கப்படும். கிறிஸ்து சிங்காசனத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து பூமியின் மேல் 1000 வருடம் அரசாளுவார். அதன் பின்னர் அவர் சபையை கரைதிரையற்றதாய் தேவனுக்கு அளிப்பார். ஆம், இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கென்று நசரேய விரதமாயுள்ள அவருடைய நீண்ட தலைமுடியை கவனியுங்கள். இப்பொழுது நான் கிறிஸ்துவின் மனவாட்டியை சித்தரித்து காட்ட உள்ளேன். நாம் அந்தி கிறிஸ்துவை அவள் எங்கே இருக்கிறாள் என்பதையும் அவளுடைய மார்க்கத்தையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் விஞ்ஞானத்தையும் சித்தரித்தோம். இப்பொழுது எளிய தாழ்மையான கிறிஸ்துவின் மனவாட்டி அவள் வார்த்தையை எளிமையாக விசுவாசிக்கிறாள். அவள் யாராயிருக்கிறாள் என்றால் அது தனிப்பட்ட நபர்களாயிருக்கிறது. இங்கிருக்கிறவர்களில் அநேகர் செவி கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் அந்த மனவாட்டியின் அங்கமாக இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். அநேகர் என்று நான் நம்புகிறேன். அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அதில் இருப்பார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய சுவாபமாயிருக்கிறது. அவர்கள் காண்கிறார்கள், வார்த்தை மட்டுமே வார்த்தையை அடையாளம் கண்டுகொள்ளும். அது ஒரு ஸ்தாபனத்தை அல்லது தாறுமாறாக்குதலை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. அது நன்கு அறிந்திருக்கிறது, அது வார்த்தையாயிருக்கிறது. புரிகின்றதா? அதனால் வேற எதையும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. ஒரு கோதுமை இல்லாமல் வேறொன்றாக இருக்க முடியாது. அது கோதுமையாகவே துவங்கினது, எனவே அது கோதுமையாகவே முடிவரும். ஒரு களையானது ஒருபோதும் ஒரு கோதுமையாக இருக்க முடியாது. அதே சமயத்தில் அது அதே அபிஷேகத்தினால் தண்ணீர் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. புரிகின்றதா? ஆனாலும் அது ஒரு கோதுமை அல்ல. ஒரு மரத்தில் பல்வேறு கிளைகளை தரும் அநேக கிளைகள் இருப்பதை குறித்து அன்று நாள் நான் பேசினது போன்றே உள்ளது. அவளுடைய நீண்ட முடியாகிய நசரேய விரதமானது அவள் தேவனுக்கென்று பொருத்தனை பண்ணிக் கொண்டிருக்கிறாள் என்பதை காட்டுகிறது. அவள் அணிந்துள்ள அவள் வாழும் காலத்திற்குரிய அவருடைய வாக்குத்தத்த வார்த்தை என்னும் அழகான ஆடை அவளை எபிரேயர் 13:8 கூறப்பட்டுள்ள நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடன் இணைத்து ரூபகாரப்படுத்துகிறதா இருக்கிறது. அவள் வார்த்தை மனவாளனின் ஒரு பாகமாக இருக்கிறபடியால் ஒவ்வொரு அம்சத்திலும் அவருக்கு உண்மையாயிருக்கிறாள். இப்பொழுது பாருங்கள், ஒரு ஸ்திரீ இங்கே இருந்து சென்று ஒரு மனிதனை மனது கொண்டு பின்னர் அவள் வெளியே போய் மற்றொரு மனிதனை நேசித்து அவனோடு அவள் தொடர்பு கொண்டு திரும்பவும் தன்னுடைய கணவனிடத்திற்கு வந்தால் அவன் அவளை தள்ளிவிட வேண்டும். சரிதானே? அவள் அவனுக்கு ஆணையிட்டிருப்பதால் அவள் அவனுக்கு உண்மையாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மனவாட்டி கிறிஸ்துவுக்கு ஆணையிடுவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தையாயிருக்கிறார். மற்றொரு பக்கத்தில் கண் சாடையும் கூட காட்டக்கூடாது. ஒரு ஸ்திரீ மற்றொரு மனிதனுக்கு கண் சாடையும் கூட காட்டக்கூடாது. அவள் முற்றிலுமாக ஒரு மனவாளனுக்கு ஒரு மனவாட்டியாக இருக்கிறபடியால் அவள் மற்றவனுக்கு வேறெந்த அடையாளத்தையோ வேறெந்த உணர்ச்சி வசப்படுதலையோ காட்டக்கூடாது. நான் உங்களுடைய கலப்படமான மரங்களில் ஒன்றையும் உங்களுடைய ஸ்தாபனங்களையும் விரும்புகிறதில்லை. கிறிஸ்துவுக்கும் வார்த்தைக்கும் உண்மையாயிருங்கள். அது சத்தியம் என்பதை அவர் உபகாரப்படுத்துவார். அவனை நேசிக்கும்படியாக எவ்வித மனபெடுச்சியோ அல்லது அவனது அணிகளில் சேர்வதோ அல்லது அவன் உங்களை தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு பேசி உங்களை இவ்விதமாக செய்ய அபிதமாக செய்ய என்று கூறுவதோ கூடாது. நீங்கள் ஒரே ஒரு சத்தத்திற்கு மட்டுமே செவி கொடுக்க வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அவைகள் ஒரு அணியினுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காது. அவருடைய சத்தம் என்னவாயிருக்கிறது? எந்த மனிதனுடைய சத்தமும் அவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. இதுதான் வேதாகமம். இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டுவதோ அல்லது இதிலிருந்து ஒரு வார்த்தை எடுப்பதோ கூடாது. அந்த சத்தத்தோடு அப்படியே தரித்திருக்க வேண்டும். ஒரு ஸ்தாபன அந்நியனை அவர்கள் பின்தொடர மாட்டார்கள். அவள் மணவாளனின் பாகமாக இருக்கின்றபடியால் அவருக்கு ஒவ்வொரு அம்சத்திலும் உண்மையாயிருந்து கல்யாணத்திற்கு காத்துக் கொண்டிருக்கிறாள். உலக கிறிஸ்தவ சபைகளை இணைக்கும் ஆலோசனை சங்க மாநாட்டிற்கு அல்ல, ஆகாயத்தில் நடக்கும் கல்யாண விருந்திற்கே காத்துக்
கொண்டிருக்கிறாள்.
இது நம்முடைய சொந்த சபையாயிருக்கிறது. வேதாகமத்தின் ஏழு முத்திரைகளின் ரகசியங்கள் அவளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. புரிகின்றதா? அவள் வஞ்சகனின் மதியினத்தை பார்க்கிறாள். அது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக சத்தியத்துக்கு மிகவும் நெருக்கமாக காணப்படுகிறது. அவள் அதை காண்கிறாள். இந்த பொல்லாத காலத்தில் எதிரடையாக கிரியை செய்கிற இரண்டு ஆவிகளை பார்த்தீர்களா? உங்களால் அதை காண முடிகிறதா? ஒவ்வொன்றும் பக்தி மார்க்கத்திலானவை. தாயினும் ஆபேலும் அவர்களுடைய ஆவிகள் ஆரம்பத்தில் இருந்ததைப் போல அப்படியே மாறாமல் மீண்டுமாக இப்பொழுது தலைப்பகுதிக்கு வந்துவிட்டன. ஒருவன் அழகை கொண்டும் அறிவை கொண்டும் கல்வியை கொண்டும் விஞ்ஞானத்தை கொண்டும் கோட்பாடுகளை கொண்டும் ஆராதிக்கிறான். மற்றொருவனோ தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டின் விசுவாசத்தை கொண்டு
ஆராதிக்கிறான்.
அவர்கள் இருவருமே இந்த காலையில் இந்த கட்டிடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை. அவருடைய வார்த்தையில் உள்ள விசுவாசம் அல்லது வெளிப்பாடு என்பது அறிவை சொந்தம் கொண்டாடாது. உண்மையான அசலான கிறிஸ்தவனிடம் அறிவு சொந்தம் கொண்டாடாது. அவர்கள், நீ ஒரு டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறாயா என்று கேட்கிறார்கள். அவனோ அதற்கு சொந்தம் கொண்டாடாமல், நான் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்கிறான். புரிகின்றதா? அவன் எவ்வித பட்டமும் பெற்றுள்ளதாக உரிமை கோருகிறதில்லை. மேலும் அவன் கல்வி கற்றதாகவே உரிமை கோருகிறதில்லை. அவர் எந்த ஸ்தாபனத்தையோ எந்த குழுவையோ எந்த வகுப்பையோ சேர்ந்தவனாக இருப்பதில்லை. அவன் கிறிஸ்துவை சேர்ந்தவனாயிருக்கிறான். அது அவருடைய மனைவியாயிருக்கிறது. ஒரு சபையினுடைய மனைவி அல்ல, அவள் ஒரு வேசியாயிருக்கிறாள். அவள் ஒரு வேசியும் வேசிகளுக்கெல்லாம் தாய்மானவள் என்று வேதம் கூறியுள்ளது. அவர்கள் யாவரும் சேர்ந்து அந்த வேசியை உருவாக்குகிறார்கள். அந்த விதமான ஒரு ஸ்திரீ தன்னுடைய கணவனுக்கு உண்மையற்றவளாய் இருந்து கொண்டு தன்னுடைய கணவன் கிறிஸ்து என்று உரிமை கோரிக்கொண்டு ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவளாய் இருக்கிறாள். அத்தகைய அர்த்தமற்ற செயலாயிற்று. நாங்களோ கிறிஸ்துவை சேர்ந்தவளாய் இருக்கிறோம். இங்கும் அங்கும் வேறெங்கும் உள்ள மற்ற சபைகளில் இருந்தும் மற்ற ஸ்தாபனத்தில் இருந்தும் பிரித்தெடுக்கப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ள மனவாட்டி என்னும் இந்த எளிமையான விசுவாச ஸ்திரீயானவள் விசுவாசத்தைக் கொண்டே ஜீவித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாள். அவள் கீழ்ப்படிதலோடு காலத்தின் வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்தப்படுவதற்காக அன்பினால் காத்திருக்கிறாள். அவள் அதற்காக கவனித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் அந்த வார்த்தையின் பாகமாக இருக்கிறாள். அவளுடைய ஜீவியத்தில் அந்த வார்த்தை வெளிப்படுத்தப்படும்படியாக அவள் காத்துக் கொண்டிருக்கிறாள். சகோதரர்களே, உங்களால் அதை காண முடிகிறதா? அது உங்களை கடந்து செல்லவில்லை என்று நான் நம்புகிறேன். சரீரமானது வார்த்தைக்காக, ஆவியாய் இருக்கிற ஜீவனுக்காக அதனை உயிர்ப்பிக்கும்படி செய்யவே காத்துக் கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் அவள் காத்துக் கொண்டிருக்கிறாள். வேறெந்த ஜீவனும் அவளில் கிரியை செய்யாது. அவள் வேறெந்த வழியிலும் ஜீவனை அடையவே முடியாது. அதே சமயத்தில் அவள் அதை அங்கே உணர்கிறாள். அது சம்பவிக்கப் போகிறது என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். ஆகையால் இதோ அது சம்பவிக்கிற பொழுது அப்பொழுது அவள் விழித்தெழுகிறாள். தேவன் உண்டாக கடவுள் என்று கூறின போது முதலில் எப்படி தோன்றினதோ அவளும் அப்படியே புறப்பட்டு வருகிறாள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்பதன் பொருள், கீழ்ப்படியாமை என்பதன் பொருள் கலகம் என்பதாகும். நான் அதை நிச்சயம் செய்து கொள்ளும்படியாக அகராதியில் பார்த்தேன். கலகம் எதற்கு எதிராக கலகம் என்றால், வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு எதிராகவே கலகம் செய்வதாகும். ஆபேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட நீதியான தேவனுடைய ரூபகாரப்படுத்தப்பட்ட வெளிப்பாட்டிற்கு எதிராக காயீன் கலகம் செய்தது போன்றதேயாகும். காயீன் அதற்கு எதிராக கலகம் செய்து தன்னுடைய சகோதரனை கொன்றான். பரிசேயர்கள் தேவனுடைய வார்த்தை என்னவா இருந்தது என்ற தங்களுடைய சொந்த ஸ்தாபன அறிவோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் அந்நாளுக்கான ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையான இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக கலகம் செய்து அவரை கொலை செய்தனர். அது உண்மைதானே? அதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக கலகம் செய்கிற கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாவர். இப்பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்களா? ஓ, அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன. இயேசு கிறிஸ்து மாறாதவர் அல்ல. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அந்த காரியங்கள் எல்லாம் அர்த்தமற்றதாயிற்று. பாருங்கள், கலகம். அவர்கள் இரண்டு காரியங்களை கூற வேண்டியதில்லை. ஒரு காரியத்தை சொன்னாலே அது போதுமானதாயிருக்கிறது. அதுதான் அங்குள்ள கலகமாயிருக்கிறது. உங்களுக்கு கண்கள் இல்லை என்றும் உங்களுக்கு காதுகள் இல்லை என்றும் அவர்களால் கூற முடியாது. எனவே நீங்கள் முழு சரீரத்தையும் முழு வார்த்தையையும் எடுத்துக் கொள்ள வேண்டும். புரிகிறதா? பரிசுத்த ஆவியானவரோ அவன் இந்நாளுக்கான தேவனுடைய வார்த்தையை பரிகசித்து எள்ளி நகையாடுகின்றபடியால் அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்றும் அவளுடைய ஸ்தாபன கொள்கைகளில் பங்காளிகளாக இருக்க வேண்டாம் என்றும் அழைக்கிறார். தேவன் பரியாசம் பண்ணவிட்டார், நினைவிருக்கட்டும், அவள் அதை பெற்றுக் கொள்வாள். கவலைப்படாதீர்கள், அவள் அதனை பெற்றுக் கொள்வாள். வேதம் எபேசியர் 4:30 நீங்கள் அதை குறித்துக் கொள்ள வேண்டுமென்றால் குறித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:30 தேவன் பரியாசம் பண்ணப்பட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. அவர்கள் பரியாசம் பண்ண முடியாது, நகைக்க முடியாது, மேலும் இந்த காரியங்களை கூறிவிட்டு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. தண்ணீரின் மேல் போடப்பட்ட ஆகாரம் திரும்ப வருவது போன்றதே ஆகும். அவள் பிசாசின் மனமாட்டியாய், அவனுடைய மார்க்கத்தில் சுற்றப்பட்டவளாய், இப்பொல்லாத காலத்தில் உங்களை வஞ்சிக்கும்படியாக பாவத்தை நேசிக்கும் அறிவுடையவர்களாக இருக்கிறாள். ஓ என்ன, இது ஒரு நவ நாகரிகத்தாலும் விஞ்ஞான அறிவினாலும் உண்டான ஒரு முழு கருத்து வேறுபாடு கொண்ட உட்பிரிவாய் அல்லது வஞ்சிக்கும் ஸ்தாபன ஆவிகளாய் இருக்கின்றன. நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முடிக்கப் போகிறோம். நான் முடித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் நான் அவை எல்லாவற்றினூடாகவும் செல்ல முடியாது. பாருங்கள், அவள் நீங்கள் ஜீவிப்பதற்கான ஒரு மகத்தான உலகை கட்டிக்கொண்டிருப்பதாக உரிமை
கோருகிறாள். அவள்
தன்னுடைய நாகரிகத்தில் அருமையான சபைகளையும் கல்லூரிகளையும் பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் நூலகங்களையும் கட்டியுள்ளதாகவும் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் மனிதர்களுக்கான தற்காலிக உதவியை செய்துள்ளதாகவும் உரிமை கோருகிறாள். அவள் அதை செய்திருக்கிறாள், அவளால் அதை செய்ய முடியும் என்று அவள் நிரூபித்திருக்கிறாள். ஜனங்களோ அதற்காக விழுந்து விட்டனர். ஆமையா, பள்ளிகள், ஸ்தாபனங்கள், பண்பாடு, மேலான உறவிடுத்திக் கொண்ட ஜனங்கள், நன்றாய் போஷிக்கப்பட்ட ஜனங்கள் இவற்றிற்காகவே விழுந்து விட்டனர். நான் அந்த விதமான ஒரு வேசியை சார்ந்து கொண்டு ஒரு நாளைக்கு 3 வேளையும் மறுத்த கோழிக்கறியை புசிப்பதை காட்டிலும் தேவனோடு சரியாக இருந்து வறுமையோடு ரொட்டியை பெற்றுக் கொள்ள வரிசையில் இருக்கவே விரும்புவேன். நினைவிருக்கட்டும், முத்திரை வருவதற்கான வேலை சமீபித்திருக்கிறது. ஒன்று, நீங்கள் அதற்குள் இருப்பீர்கள், அல்லது நீங்கள் அதற்கு வெளியே இருப்பீர்கள். அதுவோ திருடனை போல இரவிலே வரும், அது உங்களை அங்கேயே பிடித்துக் கொள்ளும். நீங்கள் அங்கேயே இருக்கின்றீர்கள், அப்பொழுது அங்கிருந்து வெளியேற முடியாது. ஏனென்றால் நீங்கள் அதை தரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வெளியே வாருங்கள், மிகவும் பிரகாசமுள்ள ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து ஜனங்களை சத்தமிடுகிறான். அது பூமியை அசைத்தது. பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள், ஏனென்றால் அவள் விழுந்து விட்டாள். என் ஜனங்களே, அவளுக்கு 7 மாதங்களில் பங்காளிகளாகாதிருங்கள். அவளை விட்டு வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள். சற்று முன் நாம் அதை வார்த்தைகள் வாசிக்கவில்லையா? ஒரு தூதன் என்பது ஒரு செய்தியாளனாய் இருக்கிறது. பாருங்கள், அவர் இறங்கி வருகிறான். பரிசுத்த ஆவியானவர் அவளுடைய வாதைகளில் அகப்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று கூறுகிறதை கவனியுங்கள். இப்பொழுது அவள் இந்த எல்லா காரியங்களையும் கட்டியிருக்கிறாள். அவள் மகத்தான சபைகளை கட்டியிருக்கிறாள். அவள் கல்லூரிகளையும் பள்ளிகளையும் கட்டியிருக்கிறாள். அவள் ஜனங்களை எடுத்து நவநாகரிகம் என்று அழைக்கப்பட்டதற்குள்ளாக கல்வி பயிற்சி செய்திருக்கிறாள். அவர்கள் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் விட்டகன்று அறிவினால் மரண குழிக்குள்ளாக அவர்களை கொண்டு சென்றிருக்கிற ஒரு நவநாகரிகத்தினால் அவர்களுக்கு கல்வி பயில செய்திருக்கின்றனர். முழு திட்டத்தையும் நீங்கள் பார்க்கவில்லையா? சபையே, நீங்கள் அதை காண்கின்றீர்களா? ஒளிபரப்பின் மூலம் உங்கள் சபையில் கேட்பவர்களே, உங்களுடைய சொந்த சபைகளில் நீங்கள் அதை பார்ப்பீர்களானால் ஆமே என்று கூறுங்கள். அப்பொழுது இங்குள்ள மற்றவர்கள் நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை கண்டுகொள்வார்கள். புரிகின்றதா? அவள் அதை செய்திருக்கிறாள். அது இப்பிரபஞ்சத்தின் தேவனாயிருக்கிறது. அவள் கல்லூரிகளை கட்டியிருக்கிறாள். அவள் பல்கலைக்கழகங்களை கட்டியிருக்கிறாள். அவள் மருத்துவமனைகளை கட்டியிருக்கிறாள். அவள் நூல் நிலையங்களை கட்டியிருக்கிறாள். அவள் இவை யாவற்றையும் மனிதனுடைய தற்காலிகமான உதவிக்காக கட்டியிருக்கிறாள். அது வார்த்தையிலிருந்து விலகி செல்லும்படிக்கு அவர்களை வஞ்சிக்க போதுமானதாக இருக்கிறது. அவள் அவர்களை எண்ணத்திற்கு
வழிநடத்தியிருக்கிறாள்.
முழு உலக சபையும் மரணத்திற்குள்ளாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் தேவன் வேசியை சுற்றிப்பார் என்றும் அவருடைய பிள்ளைகளையும் நித்திய அக்கறையில் சுற்றிப்பார் என்றும் அவர் கூறினார். ஜனங்களே, அதிலிருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் இங்கே பிடிபட வேண்டாம். உங்களால் முடிந்த அளவு துரிதமாக அந்த காரியத்திலிருந்து விலகுங்கள். இப்பொழுது கவனியுங்கள், அவள் தன்னுடைய விஞ்ஞான அறிவினால் தேவனுடைய வார்த்தையின்றி அதை செய்யக்கூடியவளாய் இருக்கிறாள். போய் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தும்படி தேவன் நம்மை ஒருபோதும் நியமிக்கவில்லை. அவர் ஒருபோதும் அதற்கு நம்மை நியமிக்கவே இல்லை. அவர் நம்மை ஒருபோதும் மருத்துவமனைகளை கட்டும்படிக்கு கூறவே இல்லை. அவைகள் நல்லவைகள் தான். ஆனாலும் அவர் ஒருபோதும் நூல் நிலையங்களை கட்டும்படி ஒருபோதும் கூறவே இல்லை. இல்லையா? அவர் ஒருபோதும் கூறவே இல்லை. அவர் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். சுவிசேஷம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை கிரியையில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பவுல் சுவிசேஷம் எங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடும் வந்தது என்றான். பவுல் நான் உங்களிடத்தில் ஏதோ ஒரு வேத சாஸ்திரியின் மகத்தான ஞான வார்த்தைகளினால் வரவில்லை. ஆனால் உங்கள் விசுவாசம் இப்பிரபஞ்சத்து மனிதரின் அறிவில் சார்ந்திருக்காமல் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் சார்ந்திருக்க வேண்டும் என்று நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் அடையாளத்தோடும் வந்தேன். ஏனென்றால் அவர் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்றான். அதே காரியத்தை நாம் விசுவாசிக்கும்படி தேவன் உதவி செய்வாராக. அவர் செய்து கொண்டு வருகிறது போலவே அந்த காரியத்தை தேவன் ரூபகாரப்படுத்துவாராக. இந்நாளில் வெளிப்படுத்தப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்க தேவனுடைய வார்த்தையின் விசுவாசத்தையும் உண்மையான வெளிப்பாட்டையும் காணாதபடிக்கு அவன் தன்னுடைய பள்ளிகளினாலும் நூல் நிலையங்களினாலும் இலக்கியங்களினாலும் மருத்துவமனைகள் போன்றவற்றினாலும் உங்களை தடை செய்கிறான். புரிகின்றதா? அவன் அதிலிருந்து உங்களை காணாதபடிக்கு தடை செய்கிறான். அவன் பார்வோருக்கு செய்தது போல இப்பொழுது அவன் வியாக்கியானித்துக் கொண்டு இச்சாயங்கால வெளிச்சத்தில் நிரூபிக்கப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காலத்தின் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையின் பொருளை நீங்கள் காணாதபடி செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை காணாதபடிக்கு தடுக்க அவன் தன்னுடைய அறிவின் மூலமும் கல்வி சாலைகள் மூலமும் சிறந்த கல்வி பயின்ற ஜனங்கள் மூலமும் கோட்பாடுகள் போன்றவற்றின் மூலமும் முயற்சி செய்திருக்கிறான். அது இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் அதை நோக்கி பார்க்காதபடிக்கு ஏதோ காரியத்தை அவன் செய்துள்ளான். அது இயேசு கிறிஸ்து என்று எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? அவர் வார்த்தையாயிருக்கிறார், அவர் இக்காலத்தில் வார்த்தையாயிருக்கிறார். இந்த காலத்தில் இது சம்பவிக்கும் என்று கூறப்பட்டுள்ளபடியால் இதோ அது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. புரிகின்றதா? பார்த்தீர்களா? அவன் அதிலிருந்து உங்களை காணாதபடிக்கு திருப்ப தன்னால் முடிந்ததை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். அவனால் அதற்கு முடிந்த அளவு மோசமான எந்த பெயரை கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பான். புரிகின்றதா? அவன் அதை பரிசுத்த உருளைகள் மற்றும் வேறு சில காரியங்களில் அதை பெயரிட்டு அழைப்பான். அவன் இயேசுவை பெயல்செபூல் என்று அழைத்தான். அவர்கள் வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று அழைத்திருந்தால் அவருடைய சீஷர்களை அவ்வாறு அழைக்கப் போவது அதிக நிச்சயம் அல்லவா? பார்த்தீர்களா? பாருங்கள், வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் காணாதபடிக்கு தடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். பாருங்கள், அவன் அதை வியாக்கியானித்துக் கொண்டு அதுதான் இது என்று கூறிக்கொண்டிருக்கிறான். தேவன், நான் மல்கியா 4 உங்களிடத்தில் அனுப்புவதாக இந்த கடைசி நாட்களில் வாக்களித்தேன் என்றார். அது வியாக்கியானிக்கப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவர் அதை செய்தார். அவர் லோத்தின் நாட்களில் இருந்தது போல உலகம் ஒரு சோதோம் நிலைமையில் இருக்கும் அந்த நேரத்தில் சரியாக நான் அந்நிலையில் மனுஷகுமாரனை வெளிப்படுத்துவேன் என்றார். நாம் அதை குறித்த எல்லா விதமான ஆழ்மாறாட்டங்களையும் மற்ற காரியங்களையும் பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் உண்மையான ஒன்றையும் கூட பெற்றுக் கொண்டோம். புரிகின்றதா? அவர் அதை செய்வேன் என்று கூறினாரே. அவர் அந்தி கிறிஸ்து எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பான் என்று கூறினார். ஆனால் அவர்களை தனியே விட்டு விடுங்கள், அவர்கள் தொடர்ந்து செல்லட்டும், அவர்களுடைய மதிகள் வெளிப்படும் என்று கூறினார். ஏன்? வார்த்தையின் சோதனை அதை நிரூபிக்கிறது. புரிகின்றதா? அது அந்த வார்த்தையண்டை வரும்பொழுது அது இந்த விதமாக இருந்து வருகிறது. அதுவா? ஓ, நான் சர்பத்தின் வித்தில் விசுவாசம் கொள்வதில்லை, நான் இதை விசுவாசிப்பதில்லை, அதை மற்றதை விசுவாசிப்பதில்லை என்கிறார்கள். அது ஒருபோதும் வெளிப்படுத்தப்படவே இல்லை. பாருங்கள், இல்லை, ஒருபோதும் வெளிப்படுத்தப்படவே இல்லை. ஓ சகோதரனே, அப்படியே இங்கே நோக்கி பாருங்கள். நாம் முடிக்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் 12 மணி ஆகிவிட்டது. சாயங்கால வெளிச்சம் வியாக்கியானித்துக் கொண்டிருக்கிற காலத்தின் வார்த்தையின் பொருளை காணாதபடி உங்களை தடை செய்ய முயற்சிப்பதை கவனியுங்கள். அதன் பொருள் என்ன? யாத்திரையின் நேரம் சமீபமாயிருக்கிறது. உலகம் எவ்வளவு நிச்சயமானதாக உள்ளதோ அது போல தேவன் அவளுக்காக வந்து கொண்டிருப்பதும் அவ்வளவு நிச்சயமாகவே இருக்கிறது. புரிகின்றதா? இப்பொழுது நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இப்பொழுது 12 மணி ஆகிவிட்டது. இன்னும் 5 நிமிடம் கழித்து இன்றிரவு நாம் செல்ல உள்ளோம். இக்காலத்தின் தேவனை நீங்கள் காண்கின்றீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? ஒரு சபையானது எப்படி அறிவாற்றுள்ளதாய் விஞ்ஞான பூர்வமானதாக உள்ளது என்பதை பார்த்தீர்களா? பாருங்கள், முழு உலகமும் ஸ்தாபனங்களை சார்ந்ததாக இருக்கின்றன. நீங்களோ, நான் ஒரு கிறிஸ்தவன் என்றும் நீங்கள் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர் என்றும் கேட்கலாம். நான் ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவனாக இருந்தால் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பேன் என்று நான் விசுவாசிக்கவில்லை. இப்பொழுது அது ஒரு பெரிய வார்த்தையா இருக்கிறது, ஆனால் அது உண்மையாயிருக்கிறது. நான் அறிவு, விஞ்ஞானம், கிறிஸ்தவ மார்க்கம் இவற்றிற்கும் கிறிஸ்தவத்திற்கும் எவ்வித ஐக்கியமும் கிடையாது என்று கூற வந்தேன். ஒன்று பிசாசா இருக்கிறது, மற்றொன்று தேவனாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதிலிருந்து விலகியிருங்கள். புரிகின்றதா? இல்லையா? வேதம் கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்களை அந்த வேசியை விட்டு வெளியே வரும்படிக்கு, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை விட்டு வெளியே வரும்படிக்கு அழைக்கிறது. நிச்சயமாகவே அவரிடத்தில் நன்மை உள்ளது. ஒரு மருத்துவமனையை குறித்து எவராவது தீமையாக பேச முடியுமா? இல்லையா? நூலகத்தை பற்றி தீமை பேசக்கூடுமா? இல்லையா? கல்வியை பற்றி தீமையாக பேசக்கூடுமா? இல்லையா? அவர்களோ அவைகளை வார்த்தை இல்லாமல் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படியாய் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தீர்களா? அவர்கள் போவதற்கென ஒரு சபையையும் அவர்கள் ஆராதிப்பதற்கென ஒரு ஆராதனையும் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கென ஒரு தேவன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறான். வேதம் அதை முன்னுரைத்தது. இப்பொழுது நீங்கள் இந்த சரீரங்களில் ஒன்றை சார்ந்திருக்கின்றீர்கள். இருவர் மட்டுமே பூமியில் இருக்கிறார்கள், எப்போதும் இருந்து வருகிறார்கள். இயேசுவானவர் வரும் வரையிலும் அவ்வாறே இருக்கும். அவர்களில் ஒன்று அழிக்கப்படும். இப்பொழுது நீங்கள் அவைகளில் ஒரு சரீரத்தை சார்ந்தவர்களாயிருக்கின்றீர்கள். அவைகளில் ஒன்றில் நீங்கள் சேர்ந்திருக்கின்றீர்கள், மற்ற ஒன்றில் நீங்கள் அதில் பிறக்கின்றீர்கள். புரிகின்றதா? அவைகளில் ஒன்றில் நீங்கள் அதில் பிறக்கின்றபடியால் நீங்கள் ஒரு பாகமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அதனுடைய ஒரு பாகமாக இருக்க வேண்டும். நான் பெற்றுள்ள ஒரு கரத்தை நானே மறுதலிக்க கூடுமா? நான் தேவனுடைய பாகமாக இருந்தால் நான் தேவனுடைய வார்த்தையை ஒருபோது மறுதலிக்கவே முடியாது. நான் வில்லியம் பிரனாமின் பாகமாக இருக்கிறேன். நான் பல பாகங்களில் இருக்கின்றபடியால் ஒவ்வொரு பாகமும் என்னுடைய பாகமாக இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் என்னுடைய ஆவிக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும், என்னுடைய ஆத்மாவிற்கு பொருத்தமாக இருக்க வேண்டும், என்னுடைய ஜீவியத்திற்கு பொருத்தமாக இருக்க வேண்டும், அது என்னுடைய கருத்துக்களுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய கருத்துக்கள் அதற்கு முரண்பாடாக இருக்குமானால் அப்பொழுது தேவனுடைய ஆவி என்னிடத்தில் வாசமாக இருக்கவில்லை, அது உண்மை. நான் அதனுடைய ஒரு வார்த்தையையும் மறுதளிக்கவே முடியாது. நீங்கள் இந்த சரீரங்களில் ஒன்றை சேர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். அது அவ்வாறுதான் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அது ஒன்று வார்த்தையினால் ஆகிய தேவனுடைய சரீரமாக இருக்கிறது, அல்லது சபையினாலான சாத்தானின் சரீரமாக இருக்கிறது. முழு உலகமும் ஏதோ ஒரு சபையை சார்ந்ததாக இருக்க வேண்டியதாக உள்ளது. அது ஏதோ ஒரு தேவனை ஆராதிக்கிறது. ஒன்று, நீங்கள் அறிவின் தேவனை ஆராதிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் அறிவினால் என்ன கேள்விப்படுகின்றீர்களோ அதன் பேரில் சார்ந்துள்ளீர்கள். நீங்கள் இதன் பேரில் அல்லது அதன் பேரில் அல்லது மற்றதன் பேரில் சார்ந்துள்ளீர்கள். இல்லை என்றால் நீங்கள் விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய வார்த்தையின் பேரில் சார்ந்துள்ளீர்கள். அதை உபகாரப்படுத்தவும் சத்தியமுள்ளதாகவும் அவருக்காக காத்திருக்கின்றீர்கள். உண்மையான தேவனுடைய சபையானது அந்த மகிழ்வான ஆயிரம் ஆண்டின் நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தர் வரும்போது காத்திருக்கும் தம்முடைய மனவாட்டியை எடுத்துக் கொள்வார். ஓ, என்னுடைய இருதயம் களைப்பினால் நிறைந்து பிரயாசத்துடன் காத்திருந்து ஜெபிக்கிறது. ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் மீண்டும் பூமிக்கு வருகிறார். நம்முடைய கர்த்தர் மீண்டும் பூமிக்கு வருகிறார். அப்பொழுது சாத்தான் ஆயிரம் ஆண்டு கட்டப்படுவான். அப்பொழுது நமக்கு தீங்கிழைப்பவரே இருப்பதில்லை. இவையாவும் இயேசு மீண்டும் பூமிக்கு திரும்பி வந்த பிறகே உண்டாகும். ஓ, அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனங்களே, இப்பொழுது செய்தியானது சென்று கொண்டிருக்கிறபடியால் உங்களால் முடிந்த அளவு துரிதமாக இந்த அறிவிலிருந்தும் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற விஞ்ஞான காலத்திலிருந்தும் விலகி ஓடுங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கே ஓடுங்கள். நீங்களோ நானோ எவருமே அதை அறிய முடியாது, எவருமே அதை நிரூபிக்க முடியாது. தேவன் தம்முடைய சொந்த நிரூபித்தலை செய்கிறார். அதை வியாக்கியானிக்க எவருக்குமே உரிமை கிடையாது, எனக்கோ மற்ற மனிதனுக்கோ உரிமை கிடையாது. தேவனே தம்முடைய சொந்த வியாக்கியானத்தை செய்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணினார். அவர் இந்த கடைசி நாட்களில் செய்வதாக கூறினார். இப்பொல்லாத காலத்தின் தேவன் இந்த கடைசி நாட்களில் கலப்படமான மரமாகிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தன்னுடைய பேரறிவான அறிவாற்றலால் ஜனங்களின் கண்களை குருடாக்கி அதை இன்னமும் ஜனங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தாபனம் முன்பிருந்த இரண்ட காலங்களினூடாகவும் இரண்ட காலங்களுக்கு முன்பிருந்த காலங்களினூடாகவும் வளர்ந்து இதோ அந்த காரியம் உச்சநிலைக்கு வருகிறது. அவை யாவும் வளர்ந்து ஒரு அசாதாரண வலிமை கொண்ட மனிதனுக்குள் முடிவுக்கு வருகிறது. ஏனென்றால் சாத்தான், நான் தேவ குமாரர்களுக்கு மேலாக என்னை உயர்த்திக் கொள்வேன், அவர்கள் எனக்கு செவி கொடுப்பார்கள் என்று கூறியிருக்கிறான். அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல உட்கார்ந்து கொண்டிருக்கையில் தேவ குமாரர்கள் அதற்கு முன்பாக விழுந்து வணங்குவார்கள். ஏன் தேவ குமாரனோ நல்லது, என் மனைவி அது ஒன்றுமில்லை, அவள் நல்லவள் என்கிறான். தொடர்ந்து அவ்வாறே செய்து கொண்டே இருங்கள். புரிகின்றதா? நீங்கள் அவர் தேவ குமாரர்கள் என்றாரே எனலாம். ஆமையா, மனிதனோ அவன் யாராயிருந்தாலும் அவன் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய மகிமைக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஸ்திரியானவளோ ஒரு உப உற்பத்தியாக மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டாலே என்று தேவனுக்காக அல்ல. சரி, தேவ குமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இப்பொழுது பாருங்கள், சபையானது என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஸ்திரீயானவள் என்ன நிலைமையில் இருக்கிறாள் என்பதை கவனியுங்கள் பாருங்கள். ஏனென்றால் அவளே சபையாயிருக்கின்றாள். பாருங்கள், இந்த பொல்லாத விபச்சார காலத்தில் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை கவனியுங்கள் பாருங்கள். அங்கே அந்நாட்களில் நாசரேத்தை காட்டிலும் இழிவான, துன்மார்க்கமான, கீழ்த்தரமான விபச்சாரப்பட்ட உலகத்தில் வேறேதும் இல்லை. ஆனால் அங்கிருந்தே தேவன் ஒரு கன்னியை தேர்ந்தெடுத்தார். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? இப்பொல்லாத காலத்தில் இப்பொல்லாத காலத்தின் தேவன் ஜனங்களுடைய கண்களை அவர்களுடைய கொள்கைகளினாலும் ஸ்தாபனங்களினாலும் குருடாக்கி
இருக்கின்றான்.
ஆயினும் இதே காலத்தில் தேவன் தம்முடைய நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்கே தள்ளப்பட்டு நிந்திக்கப்பட்டாலும் ஒரு நாளில் கர்த்தர் தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வாசலுக்குள் கொண்டு வருவார். அது விலையேறப்பட்டதாயிருக்கும். ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். அப்பொழுது நாம் பாடி சத்தமிட்டு நடனம் பண்ணுவோம். நாம் ஒரு மகிழ்வான வீடு திரும்பும் வாரத்தை பெற்றிருப்போம். அது முதல் 10,000 ஆண்டுகளாமே, அது உண்மை. அவருடைய நாமத்திற்கான ஒரு அற்புத ஜனம், அவர்கள் அவருடைய மனவாட்டியில் அழைக்கப்படுகின்றனர், அது உண்மைதானே? இங்கே தள்ளப்பட்டு நிந்திக்கப்பட்டாலும் ஒரு நாள் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வாசலுக்குள் யாத்திரையில் கொண்டு வருவார். அது எனக்கு விலையேறப்பட்டதாயிருக்குமே. நான் வயோதிப மனிதனாய் கொண்டே போகிறேன். என்னுடைய நாட்கள் மங்க துவங்கிவிட்டன. என்னுடைய கண் பார்வையும் மங்க துவங்கிவிட்டது. என் ஜீவனாகிய சிறு சுடர் மங்கி எறிகிறது. நான் இருளுக்கு அஞ்சுகிறதில்லை. நான் பவுலோடு சேர்ந்து நான் அவரை அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையில் அறிவேன் என்றே கூற விரும்புகிறேன். அவர்கள் என்னை எங்கே அடக்கம் செய்தாலும் கவலை இல்லை. நான் கடலில் மூழ்கினாலும் அல்லது ஒரு அக்கினி சூழலில் வைக்கப்பட்டாலும் அல்லது ஒரு சிங்கத்தால் தின்றுவிடப்பட்டாலும் அவர் என்னுடைய பெயரை கூப்பிடுவார். நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஆமேன். நாம் ஜபம் செய்வோமா? இங்கோ அல்லது இத்தேசத்தை கடந்து உள்ள உங்களுடைய சிறு சபைகளிலோ குழுக்களாக அல்லது மன்றங்களிலோ அமர்ந்து இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் எங்கு அமர்ந்து கொண்டிருந்தாலும் எவராயினும் ஒரு சுவிசேஷ ஊழியன் என்ற காரணத்தால் நான் உங்களுக்கு போதித்து தூண்டுவதென்னவென்றால், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வதென்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வதென்னவென்றால், இப்பொல்லாத காலத்தின் கோபாக்கினைக்கு விலகி ஓடுங்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவனை சேவிக்காதீர்கள். ஓ, நீங்களோ அது நல்லது, அவைகள் அருமையாயிருக்கின்றன என்று கூறுவீர்கள் என்பதை நான் அறிவேன். சரியாக, ஒரு கலப்படமான மரம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு அறிவை கலக்க முடியாது. அது அறிவினால் அல்ல, விசுவாசத்தினாலே விசுவாசிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்கிறதில்லை. நீங்கள் அதை ஏற்றுக் கொள்கின்றீர்கள். நீங்கள் அது சரியா இருக்கிறது என்று கூறி பின்னர் நீங்கள் அதனை கொண்டு ஜீவிக்கின்றீர்கள். அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார். நம்முடைய குழுவில் யாராவது இருப்பார்களாயின் நாங்கள் உங்களை இங்கு அழைக்க பீட அழைப்பை கொடுக்க முடியாது, ஏனென்றால் இங்கு இடவசதியே இல்லை. அல்லது ஒலிபரப்பின் மூலமோ தொலைபேசி இணைப்பு கம்பிகளின் மூலமோ யாராவது அங்கே அவரை அறியாதவர்களாய் இருப்பீர்களாயின், ஓ ஸ்திரீகளே, நான் இந்த காலையில் உங்களை கடிந்து கொண்டேன். நான் அல்ல, நான் தேவனுடைய வார்த்தையை மட்டுமே மேற்கோள் காட்டினேன். குட்டையாக தலைமுடியை வெட்டிக் கொள்ளுதல், அரைகுறையான சிறு ஆடைகளை அணிதல், உண்மையாகவே உங்களை பால் உணர்வை தூண்டும் விதத்தில் காட்சியளிக்கும்படி உடைபிடித்துக் கொள்ளுதல். நீங்கள் அந்த ஆவியை உணரவில்லையா? அருமையான சகோதரியே, உன்னுடைய சரீரத்தை பொறுத்த மட்டில் நீ சுத்தமாயிருக்கலாம், ஆனால் உன்னுடைய ஆத்மாவில் உங்களை பற்றி பிடித்துள்ளது என்னவென்பதை நீங்கள் காணவில்லையா? தேவன் தம்முடைய சொந்த குமாரனை தம்முடைய குமாரத்தையே கொண்டு வஞ்சிக்கும்படி பால் உணர்ச்சியை தூண்டும்படி காண செய்வாரா? இச்சையோடு அவளை பின்தொடர செய்வாரா? பின்னர் இருவரையும் விபச்சார பாவத்திற்காக பொறுப்பாளியாக்குவாரா? சகோதரியே, அவரது செய்வாரா? அந்த கேள்வியை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். இல்லையே, அதை நினைப்பதற்கு முடியவில்லையே, தேவன் பேரில் அதை போட வேண்டாம். சகோதரனே, நீ அதை தவறு என்று காண முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் உனக்கு இவ்வுலகத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறானா? தேவன் தம்முடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்திக் கொண்டிருப்பதையும் அது அவ்வாறு இருக்கும்படி செய்வதையும் நீங்கள் காண முடியாதபடிக்கு அவன் உங்களுடைய கண்களை சபை சாஸ்திரங்களுக்கும் ஸ்தாபனத்திற்கும் கோட்பாடு போன்றவற்றுக்கும் உருளாக்கியிருக்கிறானா? ஜீவனின் ஒரே ஆதாரமாகிய தேவனுடைய வார்த்தையில் இருந்து உங்களுடைய வேலை, உங்களுடைய எஜமான், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சபை அல்லது எந்த காரியமாவது உங்களை பிரித்து விட்டிருக்கிறதா? என் சகோதரனே, அதற்கு விலகியோடு. நான் உங்களை தேவ அன்போடு நேசிக்கிறேன். நான் உங்களுக்கு மேலாக என்னுடைய சகோதரர்களையும் மதிப்பதில்லை. நான் அவ்வாறு மதிப்பேனேயானால் அப்பொழுது நான் பட்சபாதம் காட்டுகிறவனாக இருப்பேன். உங்களை கோபப்படுத்துவதற்கு நான் இந்த காரியங்களை கூறவில்லை. அவைகள் தேவனுடைய வார்த்தையில் இருக்கின்றபடியால் இந்த காரியங்களை கூறி நான் எடுத்து காட்டுகிறேன். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்ற முறையில் என்னுடைய உள்ளத்தில் தேவனுடைய அன்பு இருக்கின்றபடியால் நீங்கள் கண்டு புரிந்து கொள்ளும்படியா இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு கூறுகிறாவிட்டால் ஒரு கால் நீங்கள் அறியாமல் இருக்கலாம். இன்றைக்கே நீங்கள் அதிலிருந்து விலகி ஓடுவீர்களா? இப்பொழுது தேசத்திற்கு அப்பால் எங்கும் உள்ளவர்களே, நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அன்புள்ள தேவனே, எனக்கு முன்பாக கைக்குட்டைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஜனங்கள் வியாதியாயிருக்கிறார்கள். நீர் அவர்களை குணப்படுத்தும்படி நான் இவர்களின் மேல் என்னுடைய கரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, இன்றிரவு தேவனுடைய வல்லமை இங்கிருக்க மகத்தான அற்புதங்களும் அடையாளங்களும் சம்பவிக்கும் ஒரு மகத்தான ஆராதனையா இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். கடந்த இரு கூட்டங்களின் முடிவுகளை நாங்கள் கேள்விப்படும் பொழுது என்ன சம்பவித்தது என்பதை காணும் பொழுது அது எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. அன்புள்ள தேவனே, நீர் இன்றிரவு எங்களுக்கு இரட்டிப்பான பங்கை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இது உமக்காகவும் உம்முடைய வார்த்தைக்காகவும் இந்த ஜனங்களுக்குமான என்னுடைய அன்பா இருக்கின்றபடியால் நான் இதை உத்தம இருதயத்தோடு ஜெபிக்கிறேன். அன்பின் தேவனே, இதை அருளும். இங்கோ அல்லது தேசமெங்கிலும் உள்ள பல்வேறு இடங்களில் இருக்கின்ற சபைகளில் இருந்து கூடி வந்து இவ்வாராதனையில் தொலைபேசி வாயிலாக பங்கு பெறுவோர்களுக்குள்ளே வியாதிப்பட்டோரும் வேதனையுள்ளவர்களும் இருப்பார்களாயின் அவர்களால் இந்த இரவு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாமல் இரவுக்குள் வீடு திரும்ப வேண்டி இருக்குமானால் அவர்களை நீர் சுகப்படுத்தும் என்றே நான் ஜெபிக்கிறேன். ஆனால் இப்பொழுதும் கர்த்தாவே, எல்லா சுகமளித்தலிலும் மகத்தான சுகமளித்தலுக்காகவும் ஜெபிக்கிறேன். நீர் புற்றுநோயிலிருந்தும் காசநோயிலிருந்தும் சளி காய்ச்சலிலிருந்தும் வேறேதோவற்றிலிருந்தோ அவர்களுடைய சரீர பிரகாரமான தேகத்தை சுகப்படுத்தினாலும் அவர்கள் மீண்டும் சுகவீனம் அடைவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தாலும் அவர்களுடைய சரீரமானது இன்னும் பாவத்திலும் சாபத்திலும் இருக்கும். ஆனால் அவர்கள் அசலான தெய்வீக சுகமளித்தலை, ஆத்தும சுகமளித்தலை, ஒரு புது சிருஷ்டியாக்குகிற மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கின்ற சுகமளித்தலை பெற்றுக் கொள்வார்களாக. அப்பொழுதே ஆத்துமா மீட்கப்பட்ட பின்னரே சரீர மீட்பிற்காக இந்த பழைய கூடாரத்தில் காத்திருப்பார்கள். அதை அருளும் கர்த்தாவே, அவர்கள் ஸ்தாபனங்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் விலகி ஓடுவார்களாக. தேவனே, அந்த விதமான வெளியே கோட்பாடுகளிலும் ஸ்தாபனங்களிலும் நான் சில அருமையான சகோதரர்களை சந்தித்திருக்கிறேன். தேவனே, அவர்கள் அதை காண்பார்கள் என்றும் அவர்கள் வார்த்தையை காணட்டும் என்றும் எப்படி நான் கூற முடியும்? அது என்னை தொல்லைப்படுத்துகிறது. ஆனாலும் நீ என் பிதாவனை அழைத்திருந்தால் ஒழிய, எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும், எவ்வளவு சாந்த குணமுள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவு பெருந்தன்மை உள்ளவனாக இருந்தாலும் ஒருவரும் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று கூறியிருப்பதை நான் அறிவேன். பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் அவர்கள் என்னிடத்தில் வருவார்கள். கர்த்தாவே, நான் சத்தியத்தை கூறுவதற்கான என்னுடைய முழு பொறுப்பையும் உணர்கின்றேன். பவுல் கூறினது போல தேவனுடைய வார்த்தையை வஞ்சகமாய் கையாளாமலும் வார்த்தையோடு ஸ்தாபன கோட்பாடுகளை அதற்குள்ளாக கலப்படமான நன்மையும் அறிவுமான நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் போல் கலக்காமல் திறந்த மனதுடனும் பரிசுத்த ஆவியினாலும் கையாளுகிறேன். தேவனே, அதை அருளும், ஒவ்வொருவரையும் ரட்சித்தருளும். இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நம்முடைய கண்களும் மூடியிருக்கட்டும். எனக்கல்ல, நான் நீங்கள் இதை செய்தாலும் செய்யாமல் போனாலும் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை என்ற விதமாக இதை கூற முடியாது. அது எனக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. நான் உங்களை நேசிக்கிறேன். நான் கடுமையாக பேச வேண்டி இருப்பதை நீங்கள் வேறு விதமாக எண்ணிக்கொள்ளவில்லை என்று நான் நம்புகிறேன். பவுலும் இப்பொழுது நான் உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன் என்றான். இது அவன் அவர்களை நேசிக்கவில்லை என்பதனால் அல்ல, அவன் அவர்களை நேசித்தான். இயேசுவும் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது, அதன் பின்னர் அவர்களுக்காக மரித்தாரே. பாருங்கள், பிதாவே இவர்களை மன்னியும், அவர்கள் செய்து கொண்டிருக்கிறது என்னவென்பதையும் கூட அறியாதிருக்கிறார்கள். ஒரு மனிதன் சரியா இருக்க வேண்டும் என்று விரும்புவதும் சரியா இருக்க முயற்சிப்பதையும் குறித்து சிந்திக்கையில் பிசாசானவரோ, அந்த ஒன்றுக்கு நான் எதிராயிருக்கிறேன் என்று இந்த ஜனங்களின் கண்களை குருடாக்கி விடுகிறான். இந்த தேசம் இந்த கடைசியில், இந்த கடைசி நாட்களில் அவளில் என்ன சம்பவித்திருக்கிறது என்பதை காணும்படி தேவனுடைய மகிமையால் பற்றி எறிய வேண்டும். ஏன் இந்த எழுப்புதல்கள் பழைய தேசங்களை தொடவில்லை? இது இங்கு மேற்கு கரையா இருக்கின்றபடியால் மேற்கு கரையின் கடையாந்திரத்திற்கு உங்களால் செல்ல முடியும். இப்பொழுது பாவ தடைகள் எல்லாம் பூமிக்கடியில் முழங்க இப்பொழுதோ அவள் மூழ்கிக் கொண்டிருக்கிறாள். லாஸ் ஏஞ்சலிஸ், ஹாலிவுட் போன்ற இடங்கள் ஒரு மணிக்கு எத்தனையோ அங்கலங்கள் மூழ்கிக் கொண்டிருக்கின்றன. அதை தடுத்து நிறுத்த வழியே கிடையாது. ஆம், நாம் இங்கிருக்கிறோம். அநேகமாக நாம் எந்த வேளையிலும் அழைப்பை கேட்கலாம். நீங்கள் அதை அறிவீர்களேயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது எவரும் அங்குமிங்கும் நோக்கி பார்க்காதீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய இருதயத்திலிருந்து அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். நான் உங்களை கேட்கிறேன், தேவன் உங்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்தினால் ஒழிய நான் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் விசுவாசத்தில் இருக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இல்லை என்பதை உங்களால் காண முடிந்தால், அப்பொழுது நீங்கள் அப்படியே அவரண்டை உங்களுடைய கரத்தை உயர்த்தி கர்த்தாவே நீரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரிடம் கூறுவீர்கள். உள்ளும் புறமும் சுவர்களை சுற்றிலுமாய் நிரம்பி வழியும் இந்த சபையிலிருந்து சரியாக நூற்றுக்கணக்கான கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. ஒரு கால் 200 இருக்கலாம். உங்களுடைய உத்தமத்திற்காக உங்களுக்கு நன்றி. அன்புள்ள இயேசுவே, அவர்கள் ஒருவரும் இழக்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் மத்தியில் இருக்கிற உங்களுடைய ஊழியக்காரன் என்ற முறையில் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறேன். நான் அவர்களை ரட்சிக்க முடியாது, ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றனர். பிதாவே, நான் அடிக்கடி கூறியிருப்பது போல சூரியனானது காலையில் உதித்து பூமியின் மேல் கிளம்பி பிரகாசிக்கும்படி தேவனால் அனுப்பப்படும் போது தானியங்களை உதிரை செய்து இயற்கையான வாழ்க்கைக்காக இயற்கையான உணவை ஆயத்தப்படுத்துகிறது. ஆனால் ஓ தேவனே, நீர் அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று.
Let the sun of righteousness, the word of God,
தேவனுடைய வார்த்தையாகிய நீதியின் சூரியன் ஜனங்களுடைய இதயங்களை உதித்து அந்த வார்த்தைகளுள்ள விசுவாச ஆரோக்கிய கதிர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒவ்வொருவரையும் சுகமாக்கி பூரண தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் ஆகுமட்டாய் அவர்களை வளர செய்வீராக. கர்த்தாவே, அவர்கள் உம்முடையவர்கள், இங்கும் எங்கும் உள்ளவர்களையும் தங்களுடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காக உம்மண்டை தங்களுடைய கரத்தை உயர்த்தினவர்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். நதிக்கு அப்பால் ஆனந்த பரவசமடைந்த ஆத்துமா கண்டறியுமே, எங்கே? இப்பீடத்திலே. நதிக்கு அப்பால் விசுவாசத்தால் நான் போய்கொண்டிருக்கிற அவ்விடத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். சிலுவை அண்டையிலே அங்கேதான் வார்த்தை தொங்கிக் கொண்டிருக்கிறது. சிலுவை அண்டையிலே என் மகிமை என்றென்றைக்குமாயிருக்கும். நதிக்கு அப்பால் உள்ளதை ஆனந்த பரவசமடைந்த என் ஆத்துமா கண்டறியுமட்டாய் அப்படி இருக்கும். இயேசுவே என்னை காத்துக் கொள்ளும். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். உலகின் காரியங்கள் ஒன்றுமே வேண்டாம். அவரோடு சிலுவையில் அழையப்பட்ட என்னை காத்துக் கொள்ளும். விலையேறப்பட்ட ஒரு ஊற்று உண்டு, அது எல்லோருக்கும் இலவசமாக சுகமளிக்கும் ஓடையாம். அது கல்வாரி மலையிலிருந்து ஓடி வருகிறதாம். நதிக்கப்பால் இளைப்பாறுதலை ஆனந்த பரவசமடைந்த என் ஆத்மா கண்டறியுமட்டாய் என் மகிமை. நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. யாவும் சிலுவை அண்டையிலே, சிலுவை அண்டையிலே இருக்கட்டும். என்னுடைய இரட்சகர் அழைப்பதை என்னால் கேட்க முடிகிறது. கிறிஸ்தவரே, தேவரும்மை ஆசீர்வதிப்பாராக என்று கூறி அருகில் இருக்கும் எந்த நபருடைய கரத்தையாவது குலுக்குங்கள். என்னுடைய இரட்சகர் அழைப்பதை என்னால் கேட்க முடிகிறது. நீங்கள் அவருடைய சமூகத்தை உணர்கின்றீர்களா? தொலைபேசி கம்பிகள் மூலம் செய்தியை கேட்பவர்களே, நீங்கள் அங்கே ஒருவரோடு ஒருவர் கரங்களை குலுக்கி கிறிஸ்தவனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள். இங்கே பின்னால் தண்ணீர் தொட்டி உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் தம்முடைய நாமத்தை தரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்காவிடில், ஞானஸ்தான தொட்டி உள்ளது, அங்கிகளும் உள்ளன, ஒரு மனிதனும் கொடுக்க ஆயத்தமாக நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் உண்மையாகவே இயேசுவை உங்களுடைய இரட்சகராக ஏற்று அதை சத்தியம் என்று விசுவாசித்தால் நீங்கள் வரவேற்கப்படுகின்றீர்கள். வேதாகமத்தில் ஒரு நபரும் அல்லது கத்தோலிக்க சபை ஸ்தாபிக்கப்படும் முன்பு எந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதை தவிர வேறு எந்த விதத்திலும் ஞானஸ்தானம் பண்ணப்படவே இல்லை என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்குள்ளாக எந்த நபராவது எப்போதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற பட்ட பெயரில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதாக வேதத்திலோ அல்லது சரித்திரத்திலோ எந்த இடத்திலுமே கிடையாது. அது ஒரு கத்தோலிக்க கோட்பாடே என்று ஒரு வேதாகம போதனை அல்ல. ஒரு கத்தோலிக்க பாதிரியாரால் பேட்டி காணப்பட்ட போது நான் அதை அவரிடத்தில் கேட்டேன். அப்பொழுது அவர் அது உண்மைதான் என்றார். ஆனாலும் அவர், நாங்கள் சபையாயிருக்கிறோம், எனவே நாங்கள் விரும்புகிறவைகள் எவைகளோ அவைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். பக்தி பூர்வமான சடங்காச்சாரம் சபையில் இருக்கிறது, தேவன் தம்முடைய சபையில் இருக்கிறார் என்றார். நானோ, தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கிறார். தேவன் வார்த்தையாயிருக்கிறார், சபையானது வார்த்தைக்கு முரண்பாடாயிருக்குமானால் அப்பொழுது நான் சபையை விசுவாசிக்க மாட்டேன் என்றேன். எந்த மனிதனுடைய வார்த்தையும் பொய் என்றும், அது மதகுருவாயினும் போப்பாயிருந்தாலும் அவன் யாராயிருந்தாலும் அது பொய்யே என்று கூறி தேவனுடைய வார்த்தையே சத்தியம் என்றேன். ஒருவன் எவ்வாறு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறவில்லை எனில் அவர் மீண்டும் ஞானஸ்தானம் பெறும்படி வர வேண்டும் என்பதற்கு பவுலே காரணமாயிருந்தான். சிலர் ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்றபோது பேதுரு, ஆதியிலே நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டது போலவே இவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறபடியால் இவர்களுக்கு நாம் தண்ணீரை விளக்கலாமா என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 10:49 கூறினார். எனவே அவன், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்த போதிலும் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் முன் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் கட்டளையிட்டான். ஏனென்றால் நீ பூமியில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும் என்று உரைக்கப்பட்ட ராஜ்யத்தின் திறவுகோல் பேதுருவிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு திறவுகோல் என்ன செய்கிறது? அது ஏதோ ஒரு ரகசியத்தை திறந்து கொடுக்கிறது. இயேசுவானவர், நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கூறின போது அது அவ்விசுவாசியை குருடாக்க பொருத்தமாயிருந்தது. கவனியுங்கள், ஏன் பேதுரு வார்த்தைக்கு வார்த்தை அதை நிறைவேற்றவில்லை? அவன் நிறைவேற்றி இருந்திருக்க வேண்டுமே. ஒரு மனிதன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற பட்டப்பெயரில் ஞானஸ்தானம் பண்ணப்படுகின்ற போது அவன் ஒருபோதும் ஞானஸ்தானம் பண்ணப்படவே இல்லை. அவன் நாமமே இல்லாதிருக்கிறான். பிதா என்பது நாமம் அல்ல, குமாரன் என்பது நாமம் அல்ல, பரிசுத்த ஆவி என்பதும் நாமம் அல்ல. நான் ஒரு மானிடன் என்ற பட்டப்பெயரை உடையவனாயிருப்பது போல பரிசுத்த ஆவி என்பதும் ஒரு பட்டப்பெயராயிருக்கிறது. அது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. பிதா என்பது ஒரு பட்டமாயிருக்கிறது, நான் ஒரு பிதாவாயிருக்கிறேன். குமாரன் என்பது ஒரு பட்டமாயிருக்கிறது, நான் ஒரு குமாரனாயிருக்கிறேன். மனுஷன் என்பதும் ஒரு பட்டமாயிருக்கிறது, நான் அதுவாகத்தான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பெயர் வில்லியம் பிரன்னாம் ஆகும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதாகும். இயேசு, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருக்கிறேன் என்றால் பிதாவினுடைய நாமம் என்ன? எந்த குமாரனும் தன் தகப்பனுடைய நாமத்தில் வருகிறான். பிதாவினுடைய நாமம் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறது. புரிகின்றதா? நான் என்ன கூறுகிறேன் என்பது புரிகின்றதா? நான் உங்களிடத்தில் அங்கே உள்ள அந்த விற்பனை சரத்திற்கு சென்று நகரத்தின் பெருநகராண்மை கழக தலைவரின் பெயரில் ஒரு பொருளை வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்று கூறினால் இந்த நகரத்தின் பெருநகராண்மை கழக தலைவர் யார் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? என்னுடைய நல்ல நண்பரான ரிச்சர்ட் விசிங் என்பவர் தான். அப்பொழுது நீங்கள் அங்கு போய் நகரத்தின் பெருநகராண்மை கழக தலைவரின் பெயரில் என்று கூற மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் ரிச்சர்ட் விசிங்கின் பெயரில் என்றே கூறுவீர்கள். இங்கே ஜெஃபர்சன்வில்லில் உள்ள ஜனங்களாகிய நீங்கள் அவர் யார் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். அந்த காரணத்தினால் தான் அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று கூறினார். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. எனவே அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றார். அவர் யார் என்ற வெளிப்பாட்டின் பேரில் அவர் சபையை கட்டினபடியால் அந்த வெளிப்பாட்டின் பேரில் பேதுரு நின்று அவன், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றான். பரலோகத்திலும் பூலோகத்தின் மேலும் திறவுகோள்கள் திறந்தன. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏன் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கின்றீர்கள்? பாவ மன்னிப்பிற்காகவே. எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கின்றீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். புரிகின்றதா? ஆனால் நீங்கள் அவன் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள தகுதியானவன் பொருத்தமானவன் என்று கருதவில்லையானால் அப்பொழுது நீங்கள் அதை செய்யாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதை செய்யும் போது அது தவறாகிறது. பாருங்கள், நான் என்ன கூறுகிறேன் என்பதை புரிந்து கொண்டீர்களா? நான் என் இரட்சகர் வார்த்தை அழைப்பதை கேட்க முடிகிறது. கல்லறைக்கு அழைக்கிறார், என்னால் இரட்சகரின் அழைப்பை கேட்க முடிகிறது. நீ என்னோடு எழுந்திருக்கும்படி என்னோடு மரிக்க மாட்டாயா? என் இரட்சகர் அழைப்பதை என்னால் கேட்க முடிகிறது. உலகம் என்ன கூறப் போகிறது? உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா. இப்பொழுது நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கவில்லை என்றால் அவர் எங்கே என்னை வழிநடத்துகிறாரோ? அவரே வார்த்தையாயிருக்கிறார். அதோ ஞானஸ்தானம் தொட்டி உள்ளது. அவர் எங்கே என்னை வழிநடத்துகிறாரோ அங்கே நான் பின் செல்வேன். அவர் எங்கே என்னை வழிநடத்துகிறாரோ அங்கே நான் பின் செல்வேன். நான் அவருடன் செல்வேன், வழிநெடுக அவரோடு செல்வேன். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அன்புள்ள தேவனே, ஞானஸ்தானம் தொட்டி ஆயத்தமாய் உள்ளது. கர்த்தாவே, இப்பொழுதே இருதயங்களில் பேசி அருளும். அவர்கள் கிறிஸ்து வார்த்தை அவர்களை அழைப்பதை கேட்டு வழிநடுக அவரோடு செல்வார்களாக. நான் தோட்டத்தினூடாக அவரோடு செல்வேன். நான் ஞானஸ்தான துட்டி அன்றைக்கு அவரோடு செல்வேன். நான் அவருடைய நாமத்தை எடுத்துக் கொள்வேன். அவருடைய நாமத்திற்காக அவர் அழைத்துக் கொண்டிருக்கிற ஜனங்களில் ஒருவனாயிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பேன். நான் பின்பற்றி செல்வேன். நான் உலகத்தோடு ஒருபோதும் சரசமாட மாட்டேன். நான் உண்மையான நியமிக்கப்பட்ட ஒரு மனவாட்டியாயிருப்பேன். நான் அவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பையும் விட்டு விலகி செல்ல மாட்டேன். ஒவ்வொரு வேண்டுகோளுக்கும் நான் ஒரு உண்மையுள்ளவனாகவும் ஒரு உண்மையான மனவாட்டியுமாயிருப்பேன். அவர் என்னை செய்யும்படி கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்வேன். வரப்போகும் எனது கணவன் என்னுடைய தலைமுடியை நீளமாக வளரவிடும்படி விரும்புவாரானால் நான் அதை செய்வேன். அவர் இந்த முக ஒப்பனைகளை எல்லாம் நான் எடுத்து போட வேண்டும் என்று விரும்புவாரானால் நான் அதை செய்வேன். அவர் என்னிடத்தில் அது ஒரு பொல்லாத ஆவி என்றும், அந்த பொல்லாத ஒன்றோடு நான் சரசமாடிக் கொண்டிருக்கிறேன் என்றும், நான் இந்த பொல்லாத ஆவியினால் இந்த பால் உணர்வை தூண்டும் ஆடைகளை உடுத்திக் கொண்டிருக்கிறேன் என்றும் கூறுவாரானால், அப்பொழுது நான் அதனை விட்டுவிடும்படியாக அவைகளை களைந்து விடுவேன். யார் என்ன கூறினாலும் கவலைப்படாமல் நான் அவைகளை களைந்து விடுவேன். நான் அவிசுவாசிகளின் கூட்டத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று அவர் விரும்புவாரானால் நான் அதை செய்வேன். நான் என் அப்பத்திற்காக யாரையாவது நாடி செல்ல வேண்டியிருந்தாலும் அல்லது அது என்னவா இருந்தாலும் நான் அதை செய்வேன். ஏனென்றால் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்குரைத்தார். எனவே நான் அதை செய்வேன். நான் அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புவாரானால் நான் அதை செய்வேன். கர்த்தாவே, இங்கே உம்முடைய வார்த்தையில் நீர் அதை வாக்குரைத்தீர், அதைத்தான் நீர் விரும்பினீர். கர்த்தாவே, ஒவ்வொரு நபரும் அதை கண்டு இனிமையாகவும் தாழ்மையாகவும் அதனை பணிவார்களாக. நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்களாயிருக்கின்றீர்கள். தேவன் இந்த எளிமையான கோர்வையற்ற வார்த்தைகளை எடுத்து அவைகளை உங்களுக்கு மெய்ப்பொருளாக்கி தருவாராக என்பதே என்னுடைய உத்தமமான ஜெபமாயிருக்கிறது. ஞானஸ்தான தொட்டி ஆயத்தமாயிருக்கும். யாராவது வர விரும்பினால் அவர்கள் வரலாம். சற்று கடித்து ஊழியக்காரர் அதை அறிவிப்பார். மனம் திரும்பி இருக்கின்ற யாராவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள விரும்பினால் நீங்கள் அப்படியே முன்னாக வரலாம். ஒவ்வொரு காரியமும் ஆயத்தமாயிருக்கிறது. எல்லா காரியங்களும் ஆயத்தமாயிருக்கின்றன. தேவனுக்காக நீங்கள் ஜீவிக்கும்படி எங்களால் உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் இங்கேயே அதை செய்யவிருக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் எழுந்து நிற்போமாக. இப்பொழுது நம்முடைய சிறிய பாடலான நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன், ஏனென்றால் அவர் முதலில் என்னை நேசித்தார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அதை இப்பொழுது பாடுவோமாக. நான் அவரை நேசிக்கிறேன். நாம் அதை பாடுகையில் நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. நான் அவரை நேசிக்கிறேன், ஏனென்றால் அவர் முதலில் என்னை நேசித்தார், சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மரத்தினிலே. இப்பொழுது நம்முடைய தலைகளும் இருதயங்களும் வணங்கியிருப்பதோடு நாம் அதை அவரிடத்தில் வாய் திறவாமல் மௌனமாக பாடுவோமாக. நான் அவரை நேசிக்கிறேன். ஓ எங்கள் பிதாவாகிய தேவனே, கர்த்தாவே, ஏழ்மையான சிருஷ்டிகளாகி எங்களிடத்தில் இரக்கமாயிரும். எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பணிக்காக எங்களை பலப்படுத்தும். எனக்கு சகாயம் செய்யும். ஓ தேவனே, எனக்கு சகாயம் செய்யும். பிதாவே, ஏதோ காரியம் இங்கே முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உணர்கின்றேன். ஓ தேவனே, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி எனக்கு சகாயம் செய்யும். அன்புள்ள தேவனே, இந்த ஜனங்களை ஆசீர்வதியும் அவர்களை வழிநடத்தும் என நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் நான் இங்குள்ள போதகரும் நம்முடைய வெளியேறப்பட்ட சகோதரனுமான சகோதரன் நெவில் அவர்களை இங்கு வந்து இப்பொழுது அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்தோ ஞானஸ்தானத்தை குறித்தோ கூறும்படி கேட்டுக்கொள்ளப் போகிறேன். நான் அதை அறிவிக்கலாம். ஞானஸ்தான தொட்டி திறக்கப்பட்டிருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன்.